அழ்வார்கள். 10 பேர் திருவவதாரம் பண்ணினார்கள். அவர்களுக்குள் பெரியாழ்வார்ங்கிறவர் ஸ்ரீவில்லிபுத்தூரிலே ஆனி மாசத்தில் சுவாதி திருநட்சத்திரத்திலே அவதாரம் பண்ணியவர். அவ்வாழ்வாருக்கு பெண்ணாகத்தான் கோதாங்கிற பெயரோடே ஆண்டாள் பிறந்தாள். அவ்வாண்டாளுக்கும் கண்ணனுக்கும் திருக்கல்யாணம் நடந்தது. அதை பத்தி பேசறதுக்காகத்தான் இன்று நாம் கூடியுள்ளோம். ஆண்டாள் திருக்கல்யாணம் தலைப்பு. வரிசையாக ஓரொரு திருக்கல்யாணமாகத்தான் இன்றும் நாளையும் நாளை மறுநாளும் வரிசையாக கல்யாணம் தான் தலைப்பாக கொடுக்கப்பட்டுள்ளது. இது என்ன ஒரே தலைப்பு தானே, திரும்ப திரும்ப அதே கல்யாணம் தானே நினைச்சுட வேண்டாம். ஆண்டாளுடைய பாசரத்தின்படி இன்னைக்கு கல்யாணம் சொல்றேன். வேத மந்திரங்கள் கல்யாணத்தை பத்தி என்ன சொல்றது, விவாக மந்திரங்கள் என்னென்ன இருக்குங்கிறதை நாளைக்கு நாளை மறுநாளும் சேர்த்து தெரிவிக்கிறேன். அதனால கல்யாணம்னால் ஏதோ வேடிக்கையா நாம தெரிஞ்சுட்டு போயிடுற விஷயம் கிடையாது. அதில் ஆழ்ந்து அறிந்து கொள்ள வேண்டிய பொருட்கள் பல உள்ளன. கல்யாணம்ங்கிறது ஒன்னு லோகத்துல இல்லேன்னு ஒரு நிமிஷம் யோசிப்பார்கள், அது என்னமா இருந்திருக்கும். அப்புறம்னால் அப்புறம் லோகம் வந்து வளருவதற்கு வழியே இல்லாமல் போயிருக்கும். பல தர்மங்களை நடத்துறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிருக்கும். அதை போல ஏற்படுத்தாமல் விவாகம்ங்கிற ஒரு முக்கியமான பத்தி வேதத்திலையும் வேதாந்தத்திலையும் கொடுக்கப்பட்டுள்ளது. இன்னும் கேட்டா பல நாட்டவர்கள் கல்யாணம்ங்கிறதை முக்கியமாக கொள்ளாதவர்கள் கூட பாரத தேசத்தை பார்த்து அதுல எவ்வளவு ஆழ்ந்த கருத்துக்கள் இருக்குங்கிறத புரிஞ்சுண்டு மெதுமெதுவே அதை நோக்கித்தான் திரும்ப கொண்டு இருக்கிறார்கள். ஏன்னா அந்த கல்யாணம்ங்கிற பந்தம் இல்லாத படுத்துன்னு சொன்னால் அப்புறம் சமுதாய முன்னேற்றம் சரியான வழியில் இருக்காது. அது சரியான வழியில் இருக்கணும்னாலே கூடி கணவனும் மனைவியுமாக இருந்தால்தான் நடக்கும். அதுக்காகத்தான் நம்ம சாஸ்திரத்தில் பண்டை காலத்திலிருந்தே கல்யாணத்தை பத்தி சொல்லி உள்ளார்கள். இதுல ஆண்டாள் கல்யாணம்னு இன்னைக்கு நாம தொடங்குற மூலியம் அப்படி இருக்கிறதுக்கு ஏது காரணம், ஏன் ஆண்டாள் கல்யாணத்தை முதல்ல வச்சுக்கணும்னா, கடைசி அவதாரத்து கல்யாணம் முதல்ல வச்சுக்க வேண்டிதான். கண்ணன் தான் கல்யாணம் பண்ணிட்டார், கண்ணன் திருக்கல்யாணம் பண்ணிண்டாரா இல்லையே, ருக்மிணி கல்யாணம் வச்சிருக்கிறே, ருக்மிணிய கிருஷ்ணாவதாரத்தும் போது கல்யாணம் பண்ணிட்டு வாஸ்தவம். ஆனா ஆண்டாள் அவதாரம் எப்போது, கண்ணன் அவதரித்தது எப்போது, ஆண்டாள் அவதரித்தது கலியுகத்திலே, ஆனா கண்ணன் பிறந்திருந்தது துவாபர யுகத்திலே. துவாபர யுகத்து கண்ணன் போய் கலியுகத்து ஆண்டாளை கல்யாணம் பண்ணி கொள்ளுவரானால் நேரடியாக கல்யாணம் பண்ணி கொள்ளவில்லை. ஆனால் ஆண்டாள் திருக்கல்யாணம்னு சொல்றமே என்ன கேட்டால், ஆண்டாளுடைய பாசரத்தின்படி பார்த்தோம்னால் கண்ணனைத்தான் திருக்கல்யாணம் பண்ணி கொள்ளுவதாக கனவு கண்டிருக்கிறாள், சொப்பனம் பார்த்திருக்கிறாள். அவள் சொப்பனத்துல பார்த்து எழுதி வைத்த பாசரங்களை கொண்டுதான் ஆண்டாள் கல்யாணத்தை நாம் அனுபவிக்கிறதுக்கே முடியும். அப்ப நிஜமா ஆண்டாள் கல்யாணம் நடந்தது இல்லையான்னா, நடந்தது. ஆனா கண்ணனோட நடக்கவில்லை, கண்ணனுக்கு பிரதிநிதியாக இருக்கிற திரு அரங்கநாதனோடே நடந்தது. ஸ்ரீரங்கத்தில் திருவரங்கத்தெம்பெருமான் பள்ளி கொண்டு சேவை சாதிக்கிறார் இல்லையோ, அவர்தான் கண்ணன்னு திருப்பாணாழ்வார் சாதிக்கிறார். கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தானே அண்டர்கோன் அணியரங்கன் என் அமுதினை கண்டகன்கள் மத்தொன்னினை காணா என்று திருப்பாணாழ்வார் அமலநாதிபிரான் கடைசி பாசரத்தில் தெரிவிக்கிறார். கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ண உண்டவாயன், கோவலன் கண்ணன், வெண்ண உண்டவாயன் கண்ணன், கண்ணன் வெண்ண உண்டவாயன் என் அமுது, ஆழ்வாருக்கு அமுதத்தை போல இருந்திருக்கார் பெருமாள். என் அமுதினை கண்டகன்கள் மத்தொன்னினை காணா, அமுதமயமான கண்ணனை அரங்கநாதனாக கண்டேன். பாட்டில் என்ன இருக்கு, கொண்டல் வண்ணனை கோவலனாய் வண்ணை உண்ட வாயன் என் உள்ளம் கவர்ந்தானே அண்டர்கோன் அணி அரங்கன் அமுதினை கண்டகன்கள், அவனேதான் அணியரங்கன், அணியரங்கனை கண்டகங்கள் மற்றொன்னனை காணான்னு திருப்பாணாழ்வார் சாதிக்கிறார். அப்ப அரங்கநாதன் தான் கண்ணன். ஆண்டாளே அரங்கனைத்தான் கல்யாணம் பண்ணி கொள்ள வேணும்னு ஆசைப்பட்டிருக்கிறாள், கண்ணனை ஆசைப்பட்டாள். ஆனா கண்ணன் இருந்த காலம் வேறு, கண்ணன் இருந்த தேசம் வேறு. எங்கோ வடநாட்டுல கண்ணன் இருந்தார், எங்கோ தென்னாட்டிலே ஆண்டாள் இருந்தாள். போய் அவ்வளவு சுலபத்துல கல்யாணம் பண்ண முடியுமா, இடமானு சரி போயிடலாம், காலமே வேறு, அது துவாபர யுகம் இது கலியுகம், அப்ப போய் கல்யாணம் பண்ண முடியுமா, இது முடியாதுங்கிறதுனாலே தான் அந்த கண்ணனுக்கு பிரதிநிதியாக இருக்கக்கூடிய அரங்கநாதனை ஆண்டாள் திருக்கல்யாணம் பண்ணி கொண்டாள். சரி சுவாமி, அப்ப ஆண்டாள் திருக்கல்யாணம்னு சொன்னா கண்ணனைத்தான் ஆசைப்பட்டார்னு சொன்னீர், ஆனா கண்ணன் காலம் இல்லாத்தினாலே அரங்கநாதன் சொன்னீர், அரங்கநாதனை கல்யாணம் பண்ணிண்டாள்னு எங்க எழுதியிருக்கு? எழுதியிருக்கான்னு பார்த்தா, இப்ப ராமன் சீதாதேவியை எப்படி கல்யாணம் பண்ணிண்டாரோ, அல்லது ருக்மிணி பிராட்டிய கண்ணன் எப்படி கல்யாணம் பண்ணிண்டாரோ, அதை போல ஆண்டாள் அரங்கநாதனை கல்யாணம் பண்ணிண்டாள்னு மறுபடியும் எந்த இடத்துலையும் இல்லை. ஆனாலும் ஆண்டாள் திருக்கல்யாணம் சொல்லிட்டுதான் இருக்கும். ஆக மொத்தத்துல கண்ணனும் நாள் இல்லை, ஆண்டாள் ரங்கநாதன் அப்படியே கல்யாணம் பண்ணிருப்பாளா அதன்படியும் தெரியவில்லை. பின்ன என்னதான் கல்யாணம் நடந்ததுன்னால், கேசவ நம்பியை கால் பிடிப்பார்னு ஒரு பாசுரம் நாச்சியார் திருமொழியிலே ஆண்டாளே தெரிவிக்கிறாள். ஆண்டாள் திருவரங்க திவ்யதேசத்துக்குள்ளே வந்தாள். வந்து உள்ளுக்குள் கோவில் அளவுக்கு சென்றாள். சென்று உள்ள போய் பெருமாளுடைய திருவடித்தாமர்களை தொட்டாள். கர்ப்ப கிரகத்துக்கு உள்ள போய் பெரிய பெருமாள்னு பேர் திருவரங்கநாதனுக்கு, பெரிய பெருமாள்னு திருநாமம். உற்சவமூர்த்திக்கு நம் பெருமாள்னு திருநாமம். அந்த சயனி சென்றிருக்கிற பெருமாளுடைய திருவடிகளை தொட்டாள். தொட்டவள் அங்கேயே மறைந்தாள். இவ்வளவுதான் சரித்திரத்தில் இருக்கு. குரு பரம்பரா பிரபாவம்ங்கிற கிரந்தம் புஸ்தகம், அதுல வாசிச்சு பார்த்தோம்னால், பெரியாழ்வார் ஆண்டாளை சிவில்லிபுத்தூருக்கு அழைத்து கொண்டு வந்தார். பல்லக்கில தான் எழுந்துருளை பண்ணி கொண்டு வந்தார். இறங்கினார்கள், கோவிலுக்குள் போனார்கள், கர்ப்ப கிரகத்துக்கு ஆண்டாள் போனார், தொட்டா மறைந்தாள். இவ்வளவுதான் சரித்திரத்தில் இருக்கு. பின் ஆண்டாள் திருக்கல்யாணம்னு சொல்றமே என்ன, அவ பண்ணிக்க ஆசைப்பட்டது உண்மை. அந்த ஆசையை தன்னுடைய 10 பாசுரங்களாலே வெளிப்படுத்தினதும் உண்மை. அதனால நாச்சியார் திருமொழியில் இருக்கக்கூடிய 6வது 10 பாசுரம், வாரணமாயிரம் சூழவலம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என் எதிர், பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கனாக்கண்டேன் தோழினான் என்று தொடங்கி 10 பாடல்கள். இந்த 10 பாசுரங்களாலே தான் ஆண்டாள் கண்ணனை கல்யாணம் பண்ணி கொள்ள வேணும்னு ஆசைப்பட்டாள். ஆனா கண்ணனை இருந்திருந்தா கூட நாச்சியார் திருமொழிங்கிற இந்த ஆண்டாளுடைய பாசுரம் முழுக்க நிறைய அரங்கநாதனை பத்தியே வருகிறபடியாலே ஆண்டாள் கண்ணனாக அரங்கநாதனை கருதி அவனை திருக்கல்யாணம் பண்ணி கொண்டாள் என்று சொல்லுவதிலே தட்டு கிடையாது. அந்த அடிப்படையில் தான் இன்று நாம் ஆண்டாள் திருக்கல்யாணம் இன்னதுன்னு பார்க்க போகிறோம். ஏன்னா எங்க இருக்குன்னு உங்களுக்கு எல்லாம் சந்தேகம் வந்துடக்கூடாது. சொல்லியும் இருக்கிறது இப்படித்தான், சரித்திரத்தில் இருக்கிறது. ஆண்டாள் போய் தொட்டாள், அங்கே அந்தர்தியானமானாள் என்று சரித்திரம். இப்ப கல்யாணம்னு சொல்லணும்னாலே பொண்ணு எங்க பிறந்தா, பிள்ளை எங்க பிறந்தா, வயசு என்ன, எப்படி ரெண்டு பேருக்கு சம்பந்தம் வந்ததுன்னு முதல்ல பார்க்கணும். இல்லையா, ஆண்டாள் அவதாரம் பூமி பிராட்டியனுடைய அவதாரம். பெருமானுக்கு ஸ்ரீவைகுண்டத்தில் முக்கியமான தேவிமார்கள் 3, உடனமர் காதல் மகளிர், திருமகள் மண்மகள் ஆயர் மடமகள் என்னிவர் 3, ஆளும் உலகமும் 3 என்று நம்மாழ்வாருடைய பாசுரம். உடனமர் காதல் மகளிர், திருமகள் மண்மகள் ஆயர் மடமகள், ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி நாச்சியார்கள், இந்த 3 பேருமே. இந்த 3 பேரும் அப்பப்போது அவதாரம் பண்ணுகிறார்கள். பகவான் எப்ப அவதரிச்சாலும் பிராட்டியும் கூடவே அவதரிக்கிறாள். இந்த விஷ்ணு புராணத்திலே பராசர மகர்ஷி ரொம்ப அழகா தெரிவிக்கிறார், நித்திய வேஷா ஜெகன்மாதா விஷ்ணோஸ்ரீ ரணபாயினி தேவத்வே தேவதேகேயம் மனுஷத்வே ச மானுஷி ராகவத்வே அபவத் சீதா ருக்மிணி கிருஷ்ண ஜென்மனி. பகவானும் அவ்வப்போது பிறக்கிறார், பிராட்டியும் கூடவே வந்து பிறக்கிறாள், பிரியாமல் பிறக்கிறாள். அவன் ராகவனாக பிறந்தால் அவள் சீதையாக பிறப்பள், அவன் கண்ணனாக பிறந்தால் அவள் ருக்மிணி பிராட்டியாக பிறப்பள். இப்படி ஒத்தருக்கொத்தர் விடாமல் வந்து பிறக்கிறார்கள். எதுக்குன்னால் ரெண்டு பேரும் சேர்ந்து நடத்தி வச்சாத்தானே, ஆண்கள் பின்பற்றத்துக்கு அவர் பிறந்தாகணும், பெண்கள் பின்பற்றுவதற்கு அவள் பிறந்தாக வேண்டும். அவர் மட்டும் பிறந்து என்ன பண்ணி காட்டார்னா புருஷர்கள் பின்பற்றியுள்ளான், அப்ப லோகத்துல ஸ்திரீகள் இருக்காளே, அவா பின்பற்றுவதற்கு வேணுங்கிறதுக்காகத்தான் முன்னோடியாக இருவருமே பிறக்கிறார்கள். லக்ஷ்மியா சக ரிஷிகேசக, லக்ஷ்மியோட கூடின எம்பெருமான் தான் எப்போதும் நம் அனைவரையும் ரட்சிக்கிறான். ஆனால் அவளும் கூடத்தான் பிறக்கிறாள். அப்படி பிறக்கும் போது திருக்கல்யாணத்தை பண்ணி கொள்ளுகிறார்கள். அதுலதான் இப்ப நாம ஆண்டாள் திருக்கல்யாணம் பார்க்க போறோம்னே. ஆண்டாள் பூமி பிராட்டியினுடைய அவதாரம், ஸ்ரீதேவி நாச்சியார் ஸ்ரீ மகாலட்சுமி, சீதாதேவி மகாலட்சுமி தான், ருக்மிணி தேவி மகாலட்சுமி தான், மகாலட்சுமியினுடைய அவதாரம் அவர்கள். புரியட்டு, எத்தனையோ அவதாரம் இருக்கலாம், பிரசித்தமா ஞாபகம் இருக்கிறதுக்காக ரெண்டு பேரை தெரிவிக்கிறேன், சீதை ருக்மிணி. அடுத்து பூமி பிராட்டியினுடைய அவதாரம் ஆண்டாளாக, அவளுக்கு கோதைன்னு திருநாமம், ஆண்டாள்னு திருநாமம். 3வது நீலாதேவி நாச்சியாருடைய அவதாரம் நப்பின்னை. கிருஷ்ணாவதாரத்தின் போது நப்பின்னை நப்பின்னைன்னு கேள்விப்பட்டிருப்பீர்கள். கண்ணனுடைய தாயார் யசோதை, யசோதையுடைய கூட பிறந்தவர் கும்பன்னு பேர், மாமா, கண்ணனுக்கு மாமன், தாய் மாமன். அந்த மாமனுடைய பொண்ணு தான் நப்பின்னை. நப்பின்னையை கண்ணன் திருக்கல்யாணம் பண்ணி கொண்டிருக்கிறார். ருக்மிணி பிராட்டியும் கல்யாணம் பண்ணிட்டார், நப்பின்னையும் கல்யாணம் பண்ணிட்டார். ஸ்ரீதேவியின் அம்சமான ருக்மிணியும் நீலாதேவியின் அம்சமான நப்பின்னையும் கல்யாணம் பண்ணிட்டார். எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்காருன்னா, பிறந்த குலத்துக்கு தகுந்தா போல ஒருத்தியை, எங்க போய் வளர்ந்தாரோ அதுக்கு தகுந்தா போல இன்னூத்தியை. பிறந்தது கத்திரியனா பிறந்தாரு, வசுதேவனுக்கு பிள்ளையோ இல்லையோ, பிறக்கச்சே கத்திரியனா தான் பிறந்திருக்கார். அதுக்கு தகுந்த ருக்மிணி தேவியை கல்யாணம் பண்ணிக்கொண்டார். பீஷ்மகங்கிற ராஜாவனுடைய பெண்ணு தான் ருக்மிணி பிராட்டி. அந்த கல்யாணத்தை நான் இப்ப சொல்லல, அது தனியா வச்சுப்போம், இப்ப பார்க்க வேண்டியது ஆண்டாள் திருக்கல்யாணம் தானே. அதனாலே பிறந்த குலத்துக்கு தகுந்தா போலே ருக்மிணியும், வளர்ந்தது ஆயர் குலத்தில் இடைப்பிள்ளையாக, இடைப்பிள்ளைக்கு தக்கா போலே யசோதையனுடைய கூட பிறந்த கும்பனுடைய பெண்ணை திருக்கல்யாணம் பண்ணிக்கொண்டார். அதனாலதான் நப்பின்னையையும், அதே சமயத்தில் ஸ்ரீதேவி நாச்சியாருடைய அம்சமாக இருக்கிற ருக்மிணி பிராட்டியும் பண்ணிண்டார். இதுல ஆச்சரியம் என்ன தெரியுமோ, ராமன் கல்யாணம் பண்ணது ஒத்தியை, அந்த ஒருத்தி சீதையும், சீதையும் ஸ்ரீ மகாலட்சுமியினுடைய அம்சம்தான். ஆனா கிருஷ்ணாவதாரத்தை பொறுத்தவரை மகாலட்சுமி அம்சமான ருக்மிணியையும், பூமி பிராட்டியின் அம்சமான ஆண்டாளையும், நீலாதேவியின் அம்சமான நப்பின்னையையும் மூணு பேருந்து கல்யாணம் பண்ணிருக்காரு. அதனால கிருஷ்ணாவதாரத்துக்கு ஏற்றம்னால் ஸ்ரீ பூமி நீலாதேவி என்ன மூணு நாச்சிமார்களும் பத்னிமார்களாக இருக்கிறார்கள் என்ன இவ்வவதாரத்துக்கு உண்டான வைபவம். இப்ப பூமி பிராட்டி எப்படி பிறந்தாள்ன்றத பார்ப்போம். அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய், ஆழ்வார்கள் தம்சைகளை விஞ்சி நிற்கும் தன்மைகளாய், பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை, பத்தியுடன் நாளும் வழுத்தாய், மனமே மகிழ்ந்து என்னும் ஒரு பாசரம். மணவாள மாமரிகள் என்னும் ஆச்சாரியன் தன்னுடைய உபதேச ரத்தின மாலைங்கிற பிரபந்தத்திலே இந்த பாசரத்தை சாதிக்கிறார். அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய், ஆழ்வாருடைய அஞ்சு குடி, ஆண்டாளுக்கு முன்னாடி பிறந்தவா அஞ்சு பேர், பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமழிசை ஆழ்வார், நம்மாழ்வார், குலசேகர் ஆழ்வார், பெரியாழ்வார் என்று அஞ்சு பேர். நான் கையை காட்டிட்டு வேற சொல்றேன்னு இப்போ என்று அஞ்சு பேர்னு இப்ப நான் எண்ணது ஏழு, ஏழை எண்ணுட்டு என்று அஞ்சு பேர்னு சொன்னா, ஏன் அஞ்சுன்னு சொல்றாள்னால், எப்பவுமே முதல் மூன்று ஆழ்வார்களை ஒன்றாகத்தான் சொல்லுவார்கள், முதல் ஆழ்வார்கள் என்றுதான் அவளுக்கு பேர். அதனால முதல் மூணு பேர் பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், இந்த மூணு பேரையும் முதல் ஆழ்வார்கள்னு சொல்லிட்டா அப்ப ரெண்டு கழிஞ்சு போனா அஞ்சு ஆடு முடியும். இப்ப முதல் ஆழ்வார்கள் திருமழிசை ஆழ்வார், நம்மாழ்வார், குலசேகர் ஆழ்வார், பெரியாழ்வார், இப்ப அஞ்சு பேர். இந்த அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய், இந்த அஞ்சு ஆழ்வார்களுக்கும் சந்ததியாக ஆண்டாள் பிறந்தாள். பத்து பேர் அண்ணன் தம்பிகள் இருக்காள்னு வச்சுக்கோ, அவ ஒத்துருக்குமே, ஒரு பொண்ணு பிறக்கல, ஒரு பிள்ளை பிறக்கல, என்னமோ பகவத் சங்கல்பத்தாலே ஒத்தருக்கு மட்டும் ஒரே ஒரு பொண்ணு பிறந்தா, அப்ப பத்து பேருடைய சொத்து யாருக்கு போகும், அந்த ஒரு பொண்ணுக்கு ஸ்திரீ தினமா போயிடுமோ இல்லையோ. அத போல பத்து ஆழ்வார்களுக்கும் யாருக்கு ஒண்ணும் பிள்ளை பிறந்து பொண்ணு பிறந்தெல்லாம் காணும், ஆண்டாள் ஒருத்தி தான் பெண்ணாக பிறந்திருக்கிறாள். அதனால பத்து பேருடைய சொத்து அவளுக்கு தான், குலதனமாய் ஸ்திரீதனமாய் அனைவருடைய சொத்து ஆண்டாளுக்கு போய் சேர்ந்தது. எவ்வளவு இருக்கும், ரெண்டு கோடி இருக்குமா, மூணு கோடி இருக்குமா, நாலு கோடி இருக்குமா, இந்த ஒத்தனை எவ்வளவு இருந்திருக்கும்னா, பட்ட எந்த கோடியும் கிடையாது, யாரிடத்துல சல்லி காசு கூட கிடையாது. குலசேகரர் ராஜாவாக இருந்தார், அத்தனையும் துறந்தார். யார் ஆழ்வார் என்ன பணக்காரரா இருந்தாலும் இது நமக்கு இயலாதுன்னு விட்டு விட்டுத்தான் பக்தியோடு இருந்திருக்கிறார்கள். ஆனாலே அவாழ்த்தால் லட்சமும் தேரப்போறதில்லை, கோட்டியும் தேரப்போறதில்லை. ஆனா இருந்தது அக்ஷர லட்சம் பெறக்கூடிய சிலது இருந்தது, ஞானம் இருந்தது, பக்தி இருந்தது, வைராக்கியம் இருந்தது. இந்த மூணு அவர்களிடத்திலே கொட்டித்தான் வச்சிருந்தது, கோடியா வச்சிருந்ததோ இல்லையோ, இந்த மூணு கொட்டி வச்சிருந்ததுங்கிறது உண்மை. அந்த மூடையும் தான் ஸ்திரீதனமாக ஆண்டாளுக்கு கொடுத்தார்கள். அதனால மொத்த பேருடைய மொத்த சொத்தும் ஆண்டாளுக்கு நேர அவதான வாரிசிப்போம், பத்து பேருக்கு வாரிசுங்கிறதுனாலே அதெல்லாம் ஆண்டாளுக்கே வந்து சேர்ந்ததான். அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய், ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மைகளாய், ஆழ்வார்கள் அனைவரும் சேர்த்து என்ன சாதிக்க முடியுமோ அதத்தனையும் தாண்டி சாதிச்சுட்டா ஆண்டாள். ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மைகள், விஞ்சி நிற்கும்னா தாண்டி நிற்கக்கூடிய தன்மை படைத்தவள். இப்படி சுவாமி ஆழ்வார்கள் பத்து பேர் ஆண்கள், வயசானவா, எத்தனை அனுபவம் மிக்கவர்கள், ஒண்ணுமில்லே பெண் குழந்தை, சிறு குழந்தை, அஞ்சாறு வயசு ஆண்டாள், அவளுக்கு போய் இத்தனையும் தாண்டிட முடியுமானா, முடிஞ்சுதே. இப்போ ஒரு சின்ன சரித்திரம் சொல்றேன், என்ன நடக்கிறதுன்னு. ஒரு ஒரு சன்னதியில் மங்களாசாசனம்னு ஒரு உற்சவம் நடக்கும். நீங்க கோலுக்கு போறேன்னு வச்சுக்கோங்க, நூத்தெட்டு திவதேசம்லாம் சேவிக்கு போறோம் இல்லையோ, அங்க மங்களாசாசன உற்சவம் நடக்கும். இப்ப பேயாழ்வார் திருவல்லிக்கேணிக்கு எழுந்துருளுகிறார், திருமணிசி ஆழ்வார் இந்த இடத்துக்கு எழுந்துருளுகிறார், அந்த ஆழ்வார் போவர் ஓரோரு சன்னதி வாசலுக்கா போய் நின்று அவரவர்களுக்கு பல்லாண்டு பாடுவர். நன்னா இருக்கணும் நன்னா இருக்கணும் அந்தந்த சன்னதி பெருமாளை பாடுவர். அப்படி போயிட்டு இருக்கிறச்சே, இப்ப பொய்கி ஆழ்வார், பூதத்தாழ்வார், பெயாழ்வார், திருமழிச்சி ஆழ்வார், நம்மாழ்வார் யாரும் பெருமாளை பல்லாண்டு பாடுறதுக்கு வராள்னு வச்சுக்கோ, பாடலாம் வாஸ்தவம். அதுக்கு அப்புறம் பிறந்தவள் தான் ஆண்டாள். பொய்கை, பூதம், பெயாழ்வார், திருமழிச்சி ஆழ்வார்க்கெல்லாம் அப்புறம் பிறந்தவள் தானே. அப்ப ஆண்டாள் அந்த ஆழ்வார்களுக்கு பல்லாண்டு பல்லாண்டுன்னு மங்களாசாசனம் பண்ணணுமா, அல்லது இந்த ஆழ்வார்கள் ஆண்டாளுடன் செய்வாளா? ஆண்டாளும் சின்னவள், பின்னாடி பிறந்தவள். நம்மாழ்வார் எல்லாரோட மூத்தவர், பொய்கி ஆழ்வார் மூத்தவர். அப்ப அவரைத்தானே இவள் பாடணும்னால் அது நடக்கிறதே இல்லை. எந்த கோவிலுக்கு எந்த ஆழ்வார் மங்களாசாசனத்துக்கு போனாலும் ஆண்டாள் சன்னதி வாசலுக்கு போய் நின்றுண்டு ஆண்டாள் நன்னா இருக்கணும் இவாதான் பல்லாண்டு பாடிட்டு இருக்காளே தவிர ஆண்டாள் இவர்கள் யாருக்கும் பாடுறதா தெரியல. என்னமா சுவாமி, சின்ன பெண் குழந்தையாச்சே, அவளுக்கு அவ்வளவு வயசாச்சே மற்ற பேருக்கும், அப்ப ஆழ்வார்களுக்கு தான் இவர் பாடணும் என்ன? ஆழ்வார்களுக்கு பக்தர்கள்ங்கிற ஸ்தானம் மட்டும்தான், ஆனா ஆண்டாளுக்கு பிராட்டி, மகிஷி, பத்னிங்கிற ஸ்தானம் கிடைச்சு சொல்லி. அப்ப பெருமானும் பிராட்டியும் நிக்க வச்சு மற்ற பேர் தான் செவிச்சாகணுமே தவிர, அதனால ஆண்டாளுக்கும் பல்லாண்டு மற்ற ஆழ்வார்கள் இன்னைக்கும் பாடிட்டு தான் இருக்கா. அது ஆண்டாளுக்கு உண்டான தனிச்சிறப்பு. ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய், ஆழ்வார்கள் செயலை விட இவளுக்கு என்ன பெருமைன்னா, ஆழ்வார்கள் எல்லாரும் ஆணா பிறந்துட்டு ஏன் பிறந்தோன்னு கவலைப்பட்டிருந்தவா, ஆனா ஆண்டாளோ ஆணா பிறக்கவே இல்லை, கவலையே இல்லை, பெண்ணாகவே பிறந்தாள், பெண்ணாகவே திருப்தியா வாழ்ந்தாள், பெண் பாவனையோடே பாடுவிட்டாள். ஆனா இந்த ஆழ்வார்கள்லாம் ஆணா பிறந்துட்டு நாயிக்கா பாவத்தை ஏத்துக்கலாமா, நாயிக்கா பாவத்தை ஏத்துக்கலாமா? நம்மாழ்வாருக்கு எப்ப நாயக்கியா பாடுவோம்னு ஆசை, திருமங்கி ஆழ்வாருக்கு எப்ப நாயக்கியா பாடுவோம்னு ஆசை. ஆணான தன்மையை விட்டுட்டு பெண்ணான தன்மையை ஏத்துன்றது ஆழ்வார்கள் பாடு. என்னதா இருந்தாலும் வேஷம் போண்டா அப்படித்தான் இருக்கும், அப்படித்தான் இருக்குமே தவிர அப்படியே நிஜமாயிடுமா? அது இயற்கையாயிட முடியாது. இயற்கையில பிறந்திருந்தா தான் அப்படி இருக்க முடியும். ஆனாலே ஆண்டாளுக்கு ஜென்மசித்த ஸ்திரீத்வம், பிறக்கும் போதே ஸ்திரீயாக இருந்தாளோ இல்லையோ, அது ஆண்டாளுக்கு உண்டான சிறப்பு. அதனால பத்து பேரும் ஆண்கள், ஆண்டாள் ஒருத்தி தான் பெண், இது ஒரு ஏற்றம். பத்து பேரும் பக்தர்கள் தான், ஆண்டாள் ஒருத்தி தான் பகவானுக்கு பத்னி, இது ஒரு முக்கியமான ஏற்றம். இன்னொரு ஏற்றம் பார்ப்போம். மற்ற ஆழ்வார்கள்லாம் என்ன பண்றா, ஆண்டாள் என்ன பண்றா? மற்ற ஆழ்வார்கள் எல்லாம் பகவானுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடுவார்கள், அவனை அடைய வேணும்னு சொல்லுவார்கள். விஸ்வாமித்திரரே செய்தார், கௌசல்யா சுப்ரஜாராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட, எழுந்திருப்பாயின்னு ராமனுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடினார் இல்லையோ. சாஸ்திரமே பகவானுக்கு பாடுறது உத்திஷ்ட புருஷ ஹரி, ஏ புருஷ ஹரி எழுந்திரு என்று உபனிஷத்துக்கெல்லாம் பகவானுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடுறது. பெரியாழ்வார் கண்ணனுக்கு பாடினார், அரவணையாய் ஆயரேரே அம்மமுன்ன துயிலழாயே, ஆயரேரே எழுந்திரு என்று கண்ணனுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடினார். எல்லாரும் பெருமாளுக்கு பாடிட்டு போடுறாளே தவிர அவன் அடியார்களுக்கு ஆர் பாடுறது, அதை ஒத்துருமே பண்ணக்கானு. ஆனா சொல்றது மட்டும், இறைவனை விட இறைவன் அடியார்களுக்குத்தான் ஏற்றம் இவ எல்லாரும் சொல்லுவா. சொல்றாரே பண்ணி நீரான்னு கேட்டா அது பண்ணது ஆண்டாள் மட்டும்தான். திருப்பாவை 30 பாசுரங்களிலே நடுவில் 10 பாசுரங்களால் 10 பக்த பெண் பிள்ளைகளை எழுப்பினவள் ஆண்டாள் ஒருத்தி. மற்ற யார அந்த அளவுக்கு தங்கள் நிலையை வசத்தினுடல. உடைய சம்பிரதாயத்தில் 2 நிலைகள், 3 நிலைகள் உண்டு, பிரிச்சே பார்ப்போம். 3 நிலைகள். ஒன்னும் ஏதேதோ ஐஸ்வர்யத்தை ஆசைப்பட்டு ஓடிட்டு இருக்கிறது ஒரு நிலை, இல்ல இல்ல பகவானுடைய திருவடிதான் நமக்கு தனம், அதை பிடிச்சாத்தான் முதல், மற்றதெல்லாம் அப்புறம் அப்படிங்கிறது 2 நிலை இருக்கட்டும். ஆனா அவர் திருவடிகளை விட அவன் அடியவர்களுடைய திருவடிகளுக்குத்தான் ஏற்றம், அவன் அடியார்களுக்கு தொண்டு புரிவதுதான் எனக்கு உயர்ந்தது அப்படிங்கிற நிலைக்கு வர்றது 3 நிலை. அப்போ ஏதோ ஐஸ்வர்யம்னு ஓடிட்டு இருக்கிறது ஒரு நிலை, பகவான் வந்துட்டது 2 நிலை, பாகவதர்கள்னு வர்றது 3 நிலை. இதுல நாம் எல்லாம் முதல் நிலையில் இருக்கோம். அது தாண்டி கட்டப்பட்டு 2 நிலைக்கு வரணும். வந்த பிற்பாடு அதான் மற்ற ஆழ்வார்கள் நிலை, பொய்கி ஆழ்வார், புதத்தாழ்வார், பெயாழ்வார்லாம் ஐஸ்வர்ய அனுபவத்தை திறந்துட்டு நாம பகவத் அனுபவம் தான் இருக்க போறோம் அப்படின்னு ஒன்றுச்சார்கள். ஆனா அதையும் தாண்டணுமே, தாண்டினது 2 பேர் தான், மதுரகவி ஆழ்வார் ஒருத்தர், ஆண்டாள் மற்றொருத்தி. மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாருக்கென்னே இருந்தவர், தேபு மத்தறியேன் குருகூர் நம்பி பாவி நின்னிசை பாடி திரிவனே, எனக்கு என் நம்மாழ்வாரை தவிர வேறு தெய்வமே கிடையாது என் இருந்தவர் தான் மதுரகவி ஆழ்வார். அதே போல ஆண்டாளும் பாகவதரான தன்னுடைய தகப்பனாரான பெரியாழ்வாரே எல்லாம் என்று பற்றி இருந்தவள். விட்டு சித்தல் தங்கள் தேவரை வல்லவரிசி வருவிப்பரேல் அது காண்டும். விஷ்ணு சித்தரான பெரியாழ்வார் என்ன கை காட்டினாரோ அதன்படிதான் வாழ்வேன் என் இருந்தவள் ஆண்டாள். அப்ப பாகவதர்களுக்கு பல்லாண்டு பாடி பாகவதர்களெல்லாம் நம்மோடு சேரணும்னு ஆசைப்பட்டு அவர்களோட சேர்ந்தாத்தான் எனக்கே உஜ்ஜீவனம், கூடியிருந்து குளிர்ந்துன்னு பாடினாடோங்க. அந்த கூடியிருக்கை குளிர்கை ஆழ்வா ஆண்டாள் பாசுரத்துலதான் ரொம்ப ஸ்பஷ்டமாக உள்ளது. அதுவும் ஆண்டாளுக்குண்டான தனிச்சிறப்பு. நூறு முக்கிய சிறப்பு, 30 பாசுரம், உலகம் முழுக்க பிரசித்தமா இருக்கிற பாசுரம் அது அவள் தான். வேற யாருமே இப்போ மற்ற ஆழ்வார்கள் தான் பேர் கேட்டா கூட தெரியும்னுவாளோ தெரியாதுன்னு தெரியாது. சரி 10 ஆழ்வார் பேர் சொல்லுன்னா சாமி ஏதோ 4 பேர் வேணா தெரியுமே தவிர எல்லா பேர்லாம் தெரியாது. சரி ஒத்தரும் பாடினதை முழுக்க சொல்லுன்னா சில பிரபஞ்சத்தினுடைய பேரே பல பேருக்கு தெரியவே தெரியாது. சரி ஆழ்வார்களுக்கு தெரிஞ்சது தான் ஒண்ணு சொல்லு, திவ்ய பிரபஞ்சம் தெரியுமானா திருப்பாவ தெரியும்வா. யார வேணா கேளுங்க, அது 3 வயசு குழந்தைய கேளுங்கோ திருப்பா வேணும், அது 70 வயசு கிழவரை கேளுங்கோ திருப்பா வேணுவர், அது ஒண்ணுதான் தெரியுமான்னா அதான் பிரசித்தம். ஏன் அது மட்டும் உலகத்துல இவ்வளவு பிரசித்தமா இருக்குன்னு சொன்னால் பெண் பேசின சொல்லு அதனாலேயே பிரசித்தம்னு வச்சுக்க வேண்டியதான். ஆண் பேசியிருக்கிறத காட்டிலும் பெண்ணு பேசினதாக இருந்தால் கண்டிப்பா எடுபடணும். ஏனால் 1102 பாசுரம் நம்மாழ்வார் பாடினார், வளவளவளான்னு போயிடுச்சு. 1000 பாசுரங்களுக்கு மேல திருமங்கி ஆழ்வார் பாடினார், அதுவும் அப்படித்தான். ஆனா நறுக்கு தெரித்தா போல் திரட்டுப்பால் கழறினா போலே 30 பாசுரங்கள் ஆண்டாள் பாடினாள் இல்லையோ. அதனால இந்த 30 தான் ரொம்ப சாரமா இருக்கிறதுனால் அனைவருக்கும் இது பிடித்திருக்கிறது. சுலபமா விஷயத்தை புரிஞ்சுடலாம். இது பாதகங்கள் தீர்க்கும் பரம நடிகாட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோத தமிழ் 5-5-5 அந்த 5-5 25-5-30 பாசரம். இதை அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு. இந்த 30 பாசரம் யாருக்கானு தெரியலன்னா பூமாதேவிக்கு பெரிய பாரம் விட்டா. நம்ம பூமியில் இருக்கிறதே இந்த 30 பாட்டு தெரிஞ்சுக்கணும், இல்லைன்னா வையம் சுமப்பதும் வம்பு. சுமக்கிறது கஷ்டம்னு சொல்லல, அவ இருந்தா வம்பு தான் மிஞ்சு. ஏன்னா அவளுக்கு இந்த 30 பாட்டு தெரியாததுனால உண்மையே புரியறது இல்லை, பகவான இன்னார்னு அவ தெரிஞ்சுக்கிறதே கிடையாது. தெரிஞ்சுக்காததுனால வீண் வம்பு சண்டைக்கு போயிட்டே இருக்கான். அதனாலதான் வையம் சுமப்பதும் வம்புன்னு சொன்னார்கள். அவ்வாண்டாளுக்கு 5 குடிக்கு ஒரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மைகளாய். ஆழ்வார்கள் பண்ணுகிற செயலை காட்டிலும் மிஞ்சி இருக்கக்கூடிய தன்மைகளாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை. அவ பிஞ்சா இருக்கிற சமயத்திலேயே பழுத்தாள், வயசாகல, சிறு வயசுதான். ஆனா அந்த சிறு வயசுக்குள்ளேயே வயசான ஆழ்வார்கள் என்னென்னலாம் பண்ணி சாதித்திருப்பார்களோ அதத்தனையும் இவள் சாதித்து விட்டாளோங்கோ. ஒரு 2-3 விஷயத்தை நம் முன்னோர்கள் எடுத்து சொல்லியிருக்கா. என்ன மற்ற பேருக்கும் ஆண்டாளுக்கு உண்டான ஏத்தம்? ஏன் முதல்ல ஆண்டாள் திருக்கல்யாணம் வச்சுக்கணும், சீதா கல்யாணம் வச்சுக்கூடாதா, ருக்மிணி கல்யாணம் வச்சுக்கூடாதானா? இருக்கு, ஏதோ காரணம் இருக்கவே தானே முதல்ல ஆண்டாள் திருக்கல்யாணம்னு போட்டுருக்கு. ஏது காரணம்னா சீதையை காட்டிலும் ருக்மிணி பிராட்டியை காட்டிலும் ஆண்டாளுக்கு தான் ஏற்றம். ஏனால் சீதேவி நாச்சியார காட்டிலும் எப்பவுமே பூதேவி நாச்சியார் இடத்துலதான் பகவானுக்கே காதல் அதிகம். சுவாமி சீதேவி தானே முதல் மகிழ்ச்சின்னா அதனாலதான் இந்த இடத்துல இடம் கொடுத்துட்டு விட்டுட்டார் அவ்வளவுதானே தவிர மற்றபடிக்கு எல்லாமே பூமி பிராட்டியின் இடத்துலதான். நின்னதும் இருந்ததும் கிடந்ததும் நின்று இருந்து கிடந்து கேடலாய் கீழ்ப்பு கிடந்திடும் தன்னுள் கறக்கும் உமிழும் தடம் பெருந்தோள் ஆற தழுவும் பாரென்னும் மடந்தையை மால் செய்கின்ற மால் ஆர் காண்பாரேன்னு அழ்வாருடைய பாசுரம். பகவான் நின்று சேவை சாதிக்கிறதும் பூமியின் இடத்துலதான், கிடந்து சேவை சாதிக்கிறதும் பூமியின் இடத்துலதான், அமர்ந்து இருக்கிறதும் பூமியின் இடத்துலதான், அளக்கிறதும் பூமியைத்தான் திருவிக்ரமாவதாரத்திலே, இடர்ந்தெடுத்து ரட்சிக்கிறதும் பூமியைத்தான் வராகாவதார காலத்தே, உள்ள வைத்துக் கொண்டு காப்பாத்துறதும் பூமியைத்தான். பிரளயம் வந்திருக்கிறச்சே மொத்தத்தையும் உண்ணும் போது பிரளயாபத்து நீங்கினுடைய உமிழறதும் பூமி பிராட்டியத்தான். இந்த இத்தனை சம்பந்தமும் எங்கேயான ஸ்ரீதேவியோட உண்டோ? உண்டு. என்ன உண்டு? இந்த இடத்துல இடம் உண்டு, அதுதான் உண்டே தவிர மற்ற எல்லா ஆசையின் காதலும் அன்பும் பூமி பிராட்டியின் இடத்தே. தடம் பெருந்தோள் ஆற தழுவும் பார் என்னும் மடந்தையை மால் செய்கின்ற மால் ஆர் காண்பாரே. அதனாலதான் பூமாதேவியினுடைய அவதாரமான ஆண்டாளுக்கு சீதையை விட ருக்மிணி பிராட்டியை விட ஏற்றம்னு சொல்லுவார்கள். பூமிக்கே 2 பேரை விட இந்த இவளை காட்டின ஏற்றம் தான். சீதேவி நாச்சியாருங்கிறவள் ரட்சிப்படா, பூமி பிராட்டி ரட்சிப்படான்னா பெருமாள் நடுவில் இருக்கார். எங்க வேணா கோவில் போங்க, சீதேவி பூதேவி நாச்சியமார் அப்படின்னு பக்கத்துல 2 பேரை சேவை பண்ணி வைக்கிறாள். நாம நிறைய குற்றங்கள் பாபங்களோட போய் நிற்போம், பெருமாள் வலது பக்கம் பார்ப்பார். இவன் குற்றத்துக்கு நான் உன் தண்டனை தான் கொடுக்கணும், ஆனா இவன் வந்து நிக்கிறான்னு அங்க பார்ப்பா. அப்ப உடனே சீதேவி நாச்சியார் மகாலட்சுமி சொல்லுவலாம், உலகத்துல யாரு இப்ப குற்றம் பண்ணாதவா, நீ குற்றமே இல்லாதவனைத்தான் மன்னிக்கணும்னா ஆளே கிடைக்க போறது இல்லை. அதனால இவன் கிடைச்சானோ இல்லையோ, குற்றம் இருக்கட்டும் போனா போறது, எல்லாருக்கும் குற்றம் உண்டு மன்னிச்சிடும் அப்படின்னு தாயார் சொல்றா. அது எப்படி, நான் வேதத்துல இன்னென்ன குற்றத்துக்கு இன்னென்ன தண்டனை எழுதி வச்சுட்டு இப்படியே எல்லாரும் பண்ணிட்டு இப்படியே நீ சொல்லியானா அப்புறம் என்னதான் இருக்கு என் புஸ்தகம் அப்படின்னு திரும்பி இங்க பாக்குறது இல்லைன்னு இந்த பக்கம் துணிவிடு. இந்த பக்கத்துல பூமாதேவி நாச்சியார் இருக்காளோ இல்லையோ, அவள் வந்து ஏது இங்க திரும்பி இருக்கிறீர் அப்படின்னு மெதுவா கேட்டா. இல்ல அங்க பார்த்தேன், அவன் பேசுறது எனக்கு ஒண்ணும் பிடிக்கல, அதனாலதான் இந்த பக்கம் திரும்பினேன். நான் என் வேதத்தை பாக்குறதா வேண்டாமா, தண்டனை கொடுக்கறதா இல்லையா, அப்புறம் உலகத்துல என்ன அவப்பெயராயிடும்னா என்ன வேணா பண்ணலாம், போய் நின்னா மன்னிப்பு கிடைச்சிடும்னா அப்ப அப்படியே பண்ண ஆரம்பிச்சிட மாட்டானோ. அப்புறம் சட்டம் எதுக்கு திட்டம் எதுக்கு போ என்ன பெருமாள் சொன்னார். அப்ப பிராட்டி பார்த்து கேட்கறா, பூமி பிராட்டி அவன் நடத்தே, மூத்தவள் என்ன சொன்னாள்னு கேட்டாள். பாபம் இல்லாதவர்கள் யார் என்று ஸ்ரீதேவி சொன்னார்னு பெருமாள் சொல்றார். பெருமாள் பூமி பிராட்டி கேட்கிறார், பாவம் பண்ணவனே லோகத்தில் கிடையாதே அப்படின்னு இவ சொன்னாக்கோ. பாவம் பண்ணாதவன் யாரு மன்னிச்சுடுன்னு அவ சொன்னா அப்ப பாவம் இருக்குன்னு ஏத்துக்கிறா, ஆனா மன்னிச்சிட சொல்றாள்னு அர்த்தம். ஆனா பூமி பிராட்டி அப்படி சொல்லல, பாவம் பண்ணவனே லோகத்துல கிடையாதே, இருந்தாத்தானே நீ தண்டனையை பத்தி கவலையப்படணும், யாரும் பாவம் பண்ணவே இல்லையே அப்படின்னு பூமாதேவி சொல்லிடுவோம். அதையும் தாண்டி நீலாதேவி நாச்சியார் இருக்கார் பாருங்க, இதுவும் பிடிக்காத பெருமாள் அங்க திருப்பி பார்த்தா அவர் ஒரு வார்த்தை சொல்லுவோம், பாபம்னு ஒண்ணு லோகத்துல இருக்கான்னு அப்படின்னுட்டா முடிஞ்சே போச்சுன்னு அர்த்தம். அப்ப பாபம் இல்லாதவர்கள் இல்லைன்னு ஸ்ரீதேவி சொல்ல, பாபம் செய்தவர்கள் இல்லைன்னு பூதேவி சொல்ல, பாபமே இல்லைன்னு நீலாதேவி சொல்ல, இம்மூவரும் சொன்னதை கேட்டுட்டு பெருமாள் வேற என்ன செய்வர், வழியற்று மன்னித்து விடுகிறான் அப்படிங்கறதுதான் சம்பிரதாயம். அதனால ஸ்ரீதேவி நாச்சியாரை காட்டிலும் பூதேவிக்கு ஒருபடி ஏற்றனால் நம் குற்றங்களை கண்டுகொள்வதே இல்லை, இல்லை குற்றம் பண்ணினவனே இல்லை என்று சொல்லுகிறாள். அதனாலதான் பெருமானுக்கு பூமி பிராட்டியின் இடத்திலே அத்தனை அன்பு உள்ளானது. இதை பத்தி விராதன் ரொம்ப அழகா ஒரு ஸ்தோத்திரம் பண்றான். ராமாவதார சரித்திரத்தின் போது விராதன் ஒருத்தனை பத்தி கேள்விப்பட்டிருப்பாள். அதாவது ராமன் சித்திரக்கூடத்திலேருந்து கிளம்பி தெற்கு நோக்கி வரார். வந்த உடனே அத்ரி அனசூயனுடைய ஆசிரமத்தில் உட்காந்து பேசுறார். அவள்கிட்ட விடை பெற்றுக் கொண்டு மறுபடியும் தெற்கு நோக்கி வருகிறார். அத்ரி அனசூய ஆசிரமம் மந்தாகினி நதிக்கரையில இருக்கு. விடை பெற்றுன்னு தெற்கு நோக்கி வரச்ச ஒரே அடர்ந்த காடு. அந்த காட்டுக்குள்ள விராதன் ஒருத்தன் வந்தான். வந்து சீதையை தூக்கின்னு போட்டான். போய் ராமனவன் அடித்து உதைத்த அப்புறம் சீதையை மீட்டு அவன் கை எல்லாத்தையும் வெட்டி அவனுக்கும் கொண்டு விராத குண்டம்னு இன்னைக்கு ஒரு இடம் இருக்கு. ரொம்ப அடர்ந்த காடு, உள்ளுக்குள்ள போய் நாங்க போனோம் ராமானு யாத்திரான்னு எல்லா இடத்துக்கும். ராமாயணத்துல ராமன் எங்கெங்க போயிருக்காரோ ஒரு 400 பேர் கிளம்பி எல்லா இடத்துக்கும் போனோம். போனா இந்த இடத்துக்கு போனோம்னு ஆசை தெரியுது. இங்க இருந்து நேரம் உள்ள 10 மைல் போனா இந்த காட்டுக்குள்ள இருக்குன்றா. நாங்க வெளி பாதையில நின்றுந்தோம், போகணும்னு கூட அழைச்சின்னு போறவரை கேட்டோம். அவர் சொன்னார், போலாம், நீங்க மொத்தம் எத்தனை பேர் வந்திருக்கீங்க, 400 பேர் வந்திருக்கோம், உள்ள போங்க, 200 பேர் மட்டும் திரும்பி வருவா, தயாரா இருந்தா போயிட்டு வாங்கன்னு. அதுக்கப்புறம் நாங்கே போறோம், இந்த பக்கம் போகவே இல்லை, வெளியிலேருந்தே நமஸ்காரம் பண்ணிட்டு நாங்க போயிட்டு வரோம் அப்படின்னு கிளம்பி வந்துட்டோம். ஏன்னா அந்த விராத குண்டம்ங்கிறது அவ்வளவு ஒரு பயங்கரமான இடத்துக்குள்ள இருக்கு. அங்கதான் விராதன் ஸ்தோத்திரம் பண்றான். இப்ப ராமன் அவர் வெட்டின உடனே சாப விமோசனம் ஆயிடுச்சு. அவன் ஏதோ ஒரு சாபத்தின் வசத்தினால விராதனா இருந்தான். சாப விமோசனம் ஆயிட்டு ராமனை பார்த்து சொல்றான், ராமா உன்னை ஸ்ரீதேவி நாச்சியார் கோவிச்சுக்கலையோ அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டான். ஸ்ரீதேவியாவது பூதேவியாவது ராமாவதாரத்தில் இருக்கிறதே ஒரே தேவி தான், நீர் என்ன பேசுகிறீர் போது என்று ராமன் கேட்டார். அறவாகி சுமத்தியால் ஐய நெயிற்சின் ஏந்துதியால் ஓர் வாயின் விழுந்துதியால் ஈரடியால் ஒளித்தியால் இதுவறிந்தால் சீராதோ மணிமார்பில் வைகுவாள். மணிமார்பில் இந்த நெஞ்சகத்திலே எழுந்தருள் இருக்கும் ஸ்ரீதேவி நாச்சியார் இது அறிந்தால் சீராளோ, இதை கேள்விப்பட்டா கோச்சுக்க மாட்டாளா என்கிறான் விராதன். எதை அறவாகி சுமத்தியால் ஆதிசேஷனாக இருந்து இந்த மொத்த பூமண்டலத்தையும் பெருமாள் தான் கீழேந்து தூக்கிறார். அறவாகி சுமத்தியால் பாம்பு வடிவத்தில் ஆதிசேஷ வடிவத்திலிருந்து அவர் தான் சுமக்கிறார். ஐயின் எயிற்சில் ஏந்துதியால் வராகாவதாரத்தின் போது கிரண்யாட்சன் கொண்டு போய் இந்த பூமி பிராட்டியை மறைச்சு வச்சுடுற அந்த வராக பெருமான் பிறந்து தன்னுடைய நீண்ட கொம்புகளால குத்தி தூக்கி எடுத்து ரட்சித்தார். ஐயின் எயிற்சில் ஏந்துதியால் ஓர் வாயில் விழுங்குதியால் பிரளய ஆபத்து சமுத்திர ஜலம் வந்து மூழ்கிடும் இருக்கிறச்சே மொத்தத்தையும் விழுங்கினியோல்லியோ ஓர் வாயில் விழுங்குதியால் ஈர் அடியால் ஒளித்தியால் திரிவிக்ரமாவதாரத்தின் போது முதல்ல வாமனமூர்த்தியா பிறந்து 3 அடி மண்ணு கேட்டு 2 அடியால பூமியை முடிக்க அளந்து முடிச்சியோல்லியோ இது இத்தனை இந்த பூமி பிராட்டிகிட்ட பண்றையே இது அறிந்தாள் சீராளோ, இதை தெரிஞ்சுட்டா அந்த ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் கோச்சுக்க மாட்டாளா மணிமார்பில் வைகுவாள் என்று விராதன் கேட்டு நீர் போக போற சமயத்துக்கு இந்த கேள்விய கேட்டு போயிருக்க வேண்டாம் என்று ராமன் அவன் இடத்துல போய் நீதான் வந்தே கொன்னே சாப விமோசனம் ஆயிடுச்சு சொல்லியும் நீர் பாட்டுக்கு போக வேண்டியதானே. இது எதற்கு இப்ப பூமி பிராட்டியா ஸ்ரீதேவின் ஆச்சியாரா இதெல்லாம் என்னத்துக்காக பேசுகிறா இப்போ என்ன ராமன் அனுப்பிச்சு வச்சுட்டார். ஆனா பாட்டு நமக்கு முக்கியம் போ. அதுல அவன் கேட்டிருக்கிறது எது, பூமாதேவி நடத்தல் அத்தனை காதல் பகவானுக்கு உண்டு, ஆகையாலே தான் அவளுடைய அவதாரமான ஆண்டாளுக்கு மற்ற அவதாரங்களை விட மற்ற திருக்கல்யாணங்களை விட ஏற்றம் என்று சொல்ல வருகிறார்கள். அதனாலதான் சீதா கல்யாணத்துக்கு முன்னாடி, ருக்மிணி கல்யாணத்துக்கு முன்னாடி இன்று ஆண்டாள் திருக்கல்யாணம்னு போடப்பட்டுள்ளது. பூமி பிராட்டிக்கு மட்டும் ஏற்றம் இருந்தா போருமா? ஸ்ரீதேவி நாச்சியாருடைய அவதாரமான சீதை எப்படி நடந்துட்டா, ஸ்ரீதேவி நாச்சியாருடைய அவதாரமான ருக்மிணி எப்படி நடந்துட்டா, அதே போல பூமாதேவி அவதாரமான ஆண்டாள் எப்படி நடந்துட்டாள்னு பார்ப்போம். இப்ப இத்தனை நேரம் நான் சொன்னது ஸ்ரீதேவியை விட பூதேவிக்கு எப்படி ஏற்றம்னு, இப்ப அவதரிக்கும் போது எப்படி அவர்களை காட்டினு இவளுக்கு ஏற்றம்னு பார்ப்போம். ஆண்டாள் என்னென்ன பாசுரத்துல விசாரிக்கிறா, ஆனா சீதையும் ருக்மிணி எப்படி நடந்துட்டு இருக்கா? சீதை கேட்கறது ராமனை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. வந்திருக்கிறது ராமதூதனான ஆஞ்சநேயர், அசோகவனத்துக்கு ஆஞ்சநேயர் மாருதி போய் நிற்கிறார். அப்போ அவரை பார்த்து கீதிருஷம் தத்த சம்ஸ்தானம், ரூபம் ராமஸ்ய கீதிருஷம், கதம் ஊரு கதம் பாகு என் ராமன் எப்படி இருப்பர், அங்க அடையாளங்கள் எல்லாம் சொல் ஹனுமன், எப்படி ரெண்டு பேருக்கு முதல்ல தோழமை ஏற்பட்டது, வானராணாம் நராணாஞ்ச கதமாசி சமாகமாக, நீங்கள்லாம் வானரங்களாச்சே அவர் நரோத்தமனாச்சே, உங்க ரெண்டு பேருக்கு எப்படி தோழமை ஏற்பட்டது என் ராமனை பத்தி சொல்றியா என்ன ஹனுமானிடத்தே கேட்கிறாள். ஹனுமானும் தனக்கு தெரிஞ்சதை சொல்றார். ஹனுமான் முதலே சொல்லிட்டார், எனக்கு தெரிஞ்சது கொஞ்ச நாளா தான், வேற எதை பத்தி பேசணும்னு நினைச்சா வார்த்தையே கிடைக்க மாட்டேங்கிறதோ, நீ அதை பத்தி வேற பேச சொல்றேன், என்ன வியாக்கரணம் பேசு சங்கீதம் பேசு எதை பேச சொல்லியிருந்தாலும் நான் பேசியிருப்பேன், எதை பத்தி பேசணும் நினைத்தால் படியெடுத்துரைத்து காட்டும் படித்தன்று அவன் படிவம். ராமனுடைய படிவம் வடிவம் எப்படி இருக்குன்னா, இன்னதுன்னு ஒரு சொல்ல எடுத்து விளக்கலாம்னு பார்த்தா அதுக்குள்ள மற்ற சொற்கள்லாம் கோவிச்சுக்கிறதே. ராமனுடைய கண்ணை பத்தி விளக்கணும், தாமரை போன்ற கண்ணுன்னு சொல்லச்சே, அப்ப அள்ளி முல்லை மருதம் எல்லாம் வந்து எங்களை சொல்லக்கூடாதா, தாமரைக்கு மட்டும்தான் அந்த ஏற்றம் இருக்கணுமா அப்படின்னு அது வந்து கேக்குறது. எத்த சொல்ல போனாலும் மத்தது கோவிச்சுக்கிறது இல்லையோ, அதனால சப்தத்தை எடுத்து ராம வைபவத்தை என்னால சொல்ல முடியாது, இருந்தாலும் கேட்கறே சொல்றேன் அடையாளங்கிறதுக்காக சொல்றேன்னு சீதையினிடத்தில் ஹனுமான் சொல்றார். அப்போ யார பார்த்த ஹனுமான் கேட்க சீதை கேட்டாள், தோற்றிற்றொரு குரங்கை கேட்டாள். நேற்றுக்கு தான் ராமன் அந்த குரங்கு தெரியும், அது வரைக்கும் ராமனு தெரியாது, இன்னைக்கு தான் சீதைக்கு அந்த குரங்கையே தெரியும், அதுக்கு முன்னாடி சீதைக்கும் தெரியாது. அப்ப தெரியாத ஒருத்தர் இடத்துல போய் ராமன் எப்படிப்பட்டவன் சீதை கேட்டாலும் இல்லையோ, சிறிது அசட்டுத்தனம் தான். ஆனா ஆண்டாள் யார் இடத்துல எதை கேட்கிறாள்னு பார்ப்போம். ரொம்ப ஆச்சரியமான பாசுரங்கள். கருப்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ, திருப்பவள செவ்வாய் தான் திட்டி திருக்குமோ என்று சங்கத்தாழ்வான் பாஞ்சஜன்யம்னு இடது கையிலே பகவான் சங்கம் பற்றிருக்காரோ இல்லையோ, அந்த சங்கத்தை பார்த்து கண்ணனுடைய வாயமுதம் எப்படி இருக்கும், அது பச்சைக்கல் பூரத்தை போல மனமா இருக்குமா, கமலப்பூ நல்ல தாமரை இதழ்களை போல மனமாக இருக்குமா, அல்லது அமுதம் ஊறுகிறா போலே இருக்குமா, என் கண்ணனுடைய வாயமுதம் என்னமா இருக்கும் அப்படின்னு கேட்கறது யாரே, பாஞ்சஜன்யத்தை கேட்கிறார். உடனே வியாக்யாதர் சொன்னார், நேர்த்திக்கு வந்த குரங்க பார்த்து என்னதுன்னே ராமனை பத்தி தெரியாது, அவரை கேட்டது சீதை. ஆனால் எச்சக்குமாக பாஞ்சஜன்யம் பகவானுடைய வாயமுதத்தை பருகின்றே இருக்கும், அது இன்றா நேற்றா எத்தனையோ நாளா பாஞ்சஜன்யத்துக்கு பழக்கம் இருக்கும் இல்லையோ, அப்ப பழகின பாஞ்சஜன்யத்தை கேட்டாள் ஆண்டாள், உண்மையான பதில் கிடைக்கும். நேத்துக்கு தெரிஞ்ச ஹனுமானை கேட்டாள் சீதை, அவ்வளவுதான் பதில் கிடைக்கும். அதனால சீதைக்கும் ஆண்டாளுக்கும் வேறுபாடுன்னா இத பார்த்து தெரிஞ்சுக்கலாம்னார். இன்னொன்னும் பார்க்கலாம், சீதையும் ராமனை பத்தி சொப்னம் பார்த்துத்தான் வருத்தம் தீர்ந்தாள். சீதை சொப்னம் பார்க்கல, திருஜட்டா சொப்னம் பார்த்தாள். ராமன் போயிட்டானோன்னு ஒரு சந்தேகம், ரெண்டு கதையும் உங்களுக்கு தெரியும். மாயா சிரசு சீதையோட தலையும் கொண்டு போய் வெட்டினாப்புல காட்டினா, ராமனுடைய தலையை கொண்டு வந்து வெட்டினாப்புல காட்டினா, ராமன் போயிட்டானோன்னு சீதைக்கு பயம் இல்லே நன்னாத்தான் இருக்கான்னு திருஜட்டை சொப்னம் பார்த்தாள். சொப்னம் பார்த்துட்டு சீதை நடத்துற விஷயத்தை சொன்னோடனே திருப்தி ஏற்பட்டு போச்சு. பெரியவாசங்களை சாதிக்கிறார், திருஜட்ட சொப்னம் பார்த்துட்டா இன்னூத்தி சொப்னம் பார்த்ததை கேட்டுட்டு சரி சரி போறோம், வாஸ்தவம் ராமன் நன்னா இருக்கார் இப்படின்னு நம்மளுடைய சீதை. பாண்டாளுக்கு பக்கத்து வீட்டுக்காரி சொப்னம் பார்த்து சொன்னா கேட்டுப்படும், கேட்க மாட்டா. அதனாலதான் ஆண்டாளே சொப்னம் கண்டு வாரணமாயிரம் பத்து பாசுரங்களை பாடினாள். அப்ப மற்றொருத்தி சொப்னம் கண்டா கூட போரும்னு சொல்றது ஸ்ரீதேவி நாச்சியார் அவதாரம், தானே சொப்னம் கண்டாத்தான் திருப்திப்படுவேன்னு சொல்றது பூதேவி நாச்சியாருடைய அவதாரம், இது மற்றொரு விதம். இன்னொன்னு சொல்றேன், ஸ்ரீதேவியின் அவதாரமான சீதை, அதே அவதாரமான ருக்மிணி பிராட்டி, இவ ரெண்டு பேரும் எதை பிரார்த்திக்கிறாள்னால் ஜியா கோஷம், ராமனுடைய வில்லின் நாணொலி இருக்கொல்லியும் சாரங்கவில் நாணொலி, பெருமானுடைய சாரங்கத்தின் நாணொலி கேட்ட உடனே லங்கையில ராமன் வந்துட்டார், இனிமே ஜெயிச்சிருவர். பூங்கல் திருமுகத்து மடு தூதிய சங்கொலியன் சாரங்கவில் நாணொலியும்னு நாச்சியார் திருமொழி பாசுறோம். அதனாலே பெருமான் வந்துட்டான், லங்கைக்கு வந்து லங்கேஸ்வரன் அழிச்சிருவருங்கிறதுக்கு சீதை எப்படி உறுதி கொண்டால், நாணொலி கேட்டா போரும்னா ஊட்டுட்டாள். அதே ருக்மிணி பிராட்டி இருக்காளே, அவ சங்கத்தினுடைய நாதத்தை வேணும்னு கேட்டாள். ருக்மிணி கல்யாணத்துக்காக கண்ணன் குண்டினபுரத்துக்கு வருகிறார். அவர் இருந்த துவாரகையில இருந்து கல்யாண மணிக்கத்துக்காக வந்தார். வந்த உடனே நீ மறைஞ்சு தோட்டத்திலிருந்து வந்துட்டேங்கிறதே உன்னுடைய சங்கத்தின் ஒலியாலே எனக்கு உணர்த்துன்னு ருக்மிணி பிராட்டி சொல்லுகிறாள். கண்ணனும் சங்கத்தின் ஒலியை எழுப்பினாள், கேட்டுட்டு திருப்தி போட்டாள். அப்ப ருக்மிணிக்கு சங்கத்தின் நாதம் போரும், சீதைக்கு சார்ங்கத்தின் நாதம் போதும். ஆனா ஆண்டாளோ பூங்கொல் திருமுடுத்து மந்தூதிய சங்கொலியும் சார்ங்கவில் நானொலியும், இது ரெண்டுமே வேணும்டா. எனக்கு உன்னுடைய சாரங்கத்தினுடைய ஒலியும் கேட்டுக்கணும், உன்னுடைய சங்கத்தினுடைய நாதத்தையும் கேட்க வேண்டும் என்று ரெண்டு நாள். அப்ப ஸ்ரீதேவினாச்சியார் ரெண்டு பேரும் சேர்ந்தாலும் ஒரு பூதேவிக்கு இணையாகவில்லை ஒல்லியும், அப்படி பார்த்தாலும் ஆண்டாளுக்கு வைபவம் தான். இதெல்லாத்தையும் மனசுல கொண்டுதான் அஞ்சு குடிக்குரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மைகளாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்துன்னு சொல்லுவார்கள். அவ்வாண்டாளுக்கு மற்றொரு முக்கிய சிறப்புனால் சீதாதேவி என்ன இப்ப சாஸ்திரம் நமக்குன்னு உபதேசம் பண்ணிட்டு போனா, ருக்மிணி பிராட்டி என்ன எழுதி வச்சுட்டு போனா நமக்கு உபதேசத்துக்காக, போ நமக்குன்னு உபதேசம் பண்ணி எழுதி வச்சுட்டு போனது ஆண்டாள் தானே. திருப்பாவா அவளா எழுதினா, திருப்பாவா ஆண்டாள்னா எழுதினா, நாச்சியார திருமொழி எழுதினது ஆண்டாள் ஆயிடுச்சே. அதனால உபதேசம் பண்ணிருக்கிற பிராட்டி அவதாரம்னால் அது ஆண்டாள் அவதாரம் மட்டும்தான். மற்ற எல்லா ஆண்கள் வேணா உபதேசம் பண்ணிருக்கலாம். இதை ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவிக்குள்ளே அவதாரம் பண்ணி உபதேசம் பண்ணினவர்கள் உண்டான்னு கேட்டாள், ஆண்டாள் தான் உண்டு என்று தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகையாலும் பார்த்தால் ஆண்டாளுக்கு தனிச்சிறப்பு. இவள் அவதாரம் பூமாதேவியினுடைய அவதாரம்னு சொன்னேன். இன்றோ திருவாடி பூரம் யமக்காக வந்தோ இங்கு ஆண்டாள் அவதரித்தாள். புண்ணாத வாழ்வான வைகுந்தவான் போகன் தன்னை இகழ்ந்து ஆழ்வார் திருமகளாராய். ஆழ்வாருக்கு திருமகளாக ஆண்டாள் அவதரித்தாள். பூமி பிராட்டி அங்க இருந்திருந்தாலும் அவளுக்கு உள்ளத்துல திருப்தியே இல்லையா. பூமாதேவி நினைக்கிறார், என்ன பெருமாள் நன்னத்தான் ரட்சிச்சுட்டார். உங்களுக்கு சரித்திரம் தெரிஞ்சிருக்கும், பூமியை ஹிரண்யாக்ஷங்கிற அசுரன் ஒரு துணி மடிக்கிறாப்புல மடிச்சு கொண்டு போய் சமுத்திரத்துக்குள்ள ஒளிச்சு வச்சுட்டான். அதை ரட்சிக்கிறதுக்காகத்தான் பெருமாள் வராகாவதாரமே பண்ணினார். பாசுதூர்த்து கிடந்த பார்மகட்கு பண்டொரு நாள் மாசுடம்பின் நீர்வாரா மானமிலா பன்னியான் தேசுடைய தேவர் திருவரங்கச் செல்வனார் பேசியிருப்பனகள் பேர்க்கவும் பேராவே என்ன ஆண்டாளுடைய பாசுரமே. வராகாவதாரம் பெருமாள் பண்ணார், பச்சையா பாசி பூத்து கிடந்த பூமி பிராட்டியை ரட்சித்து விட்டார். அந்த பூமி பிராட்டியை ரட்சிக்கிறச்சே அவன் மேனி நடுங்கிண்டே இருந்துதான் பயத்துல, இரண்யாட்சியன் என்ன பண்ணிடுவோன்னு நடுத்தன் தீந்து போச்சு. பெருமாள் ஆலிங்கனம் பண்ண அமர்த்தி விட்டார். நீங்க அங்கங்க திவ்யதேசத்துல பாத்துருப்பீங்க, பூவராக பெருமான் லட்சுமி வராக பெருமான் பூவராக பெருமான் இடது மடியில நாச்சியார் இருப்பாள், வலது மடியில நாச்சியார் இருப்பாள். தன்னுடைய நீண்ட கோரைப்பற்களால் அப்படி தூக்கி எடுத்துட்டு மடியில வச்சு ஆலிங்கனம் பண்ணிட்டு இருக்காரு. அவளுக்கு மேனி நடுங்கின்றது தீந்து போச்சு. உடனே பிராட்டி கேட்கிறாள், என்ன ரட்சிச்சூட்டியில் வாஸ்தவம் தான், ஆனா என்கிட்ட இருக்கிற எண்ணிலடங்காத குழந்தைகளை எப்படி ரட்சிக்க போகுது, என்ன காப்பாற்றியுள்ள கீழே மேலது கிட்டிருப்போ, என்கிட்ட இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் உம் அடைவதற்கு ஏதேனும் வழி சொல்ல வேண்டாமான்னு ஆச்சியார் கேட்டாள். அப்ப பெருமாள் உபதேசிக்கிறார், உனக்கு ஒரு சுலபமான வழி சொல்லித்தரேன், அதனை உன் குழந்தைகளுக்கு உபதேசம் பண்ணிடு. கேட்டுக்கிறா பூமி, ஏதது சுலபமான வழி, நீ கீதையில சொல்லிருக்கிறத பார்த்தாலோ வேதத்துல சொல்லிருக்கிற பார்த்தாலோ ஒன்னும் சுலபமா இருக்காப்புல இல்ல, வாசி பார்த்தா வாசிக்கிறதுக்கு நல்லா இருக்கு அவ்வளவுதான் இருக்கே தவிர பண்றதுக்கு ஒன்னும் ஒத்து வராப்பலையே தெரியலையே, இதான் நாங்க பண்றதுக்கு உண்டான பூமாதேவி கேட்கிறாள். ஸ்வஸ்தஜ கீர்த்தனம் பிரபதனம் ஸ்வஸ்மை பிரசூனார்ப்பணம் அனந்தாழ்வான்கர் ஆச்சாரியன் இந்த ஸ்லோகத்தை தெரிவிக்கிறார். மூணே மூணு சின்ன சின்ன உபாயம், மூணு வேலை பண்ணு அப்படின்னு வராக பெருமாள் பூமி பிராட்டிக்கு உபதேசிக்கிறார். இதெல்லாம் வராக புராணத்தில் இருக்கு. வராக பெருமான் அவதரிச்சுட்டார், பூமியை ரட்சிச்சுட்டார். அப்ப பூமாதேவி மேனி நடுக்கம் தீராமல் கேட்கிறாள். கேட்டதுக்கு பெருமாள் பதில் சொல்றார், வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க தூமலர் தூவி தொழுது, மனசு வாக்கு காயம் இந்த மூன்றும் என்னிடத்தில் நிலை பெற்றிருக்கட்டும், இதை செய்ய சொல், உன் பிள்ளைகளை இதை செய்ய சொல். செஞ்சா தானே என்ன வந்து அடைஞ்சுள்ளான். சூக்கரம்னா சம்ஸ்கிருதத்துல பன்றின்னு அர்த்தம், சுகரம் அப்படின்னா சுலபமாக அர்த்தம், சூக்கரம் சொன்ன சுகரோபாயம், சூக்கரம்னா பன்றியான வராக பெருமாள் சொன்ன சுகரம், சுலபமா பண்ணுள்ள முல்லித்தைப்போ. இது ஒண்ணு கட்டப்பட வேண்டியது இல்லையே, ரொம்ப சுலபமா நம்மாலே இந்திரியங்களை அடக்க முடியறதோ இல்லையோ அதை பத்தி எல்லாம் கூட பெருமாள் இப்ப பேசவே இல்லை. மனசு அடக்கு, இந்திரியங்கள் அடக்கு, இதெல்லாம் அப்பப்ப நிறைய சொல்லுவார். இந்திரியங்களை எல்லாம் அடக்கி, மனசு அடக்கி, மனஏவக மனுஷியானாம் காரணம் பந்த மோட்ச யோகம்னா, அதெல்லாம் அடங்கியிருந்தா நாமே மோட்சம் போயிருக்க மாட்டோமா? இதா இவரிடத்துல போய் நின்றுண்டு இனிமே எப்படி மோட்சம் போனோம்னு கேட்டா, உன் புலன்களெல்லாம் அடக்கிடும் மோட்சத்துக்கு போலாம், உன் மனசு அடக்கிடும் போலாம்னா, இது ரொம்ப வேடிக்கையா கண்ணன் கீதையில சொன்னார். மனசு அடக்கிடும், அடக்கிவிட்டேன்னா சத்தகுணம் வளர்ந்துடும், எல்லா சுகதுக்கங்கள்லாம் சமமா போயிடும்னார். சரி, மனசை எப்படி அடக்கிறதுன்னு கேட்டான் அர்ஜுனன். சத்தகுணத்தை வளர்த்து சுகதுக்கம் சமமா போயிடுத்துன்னா மனசு அடக்கிடும்னார். இந்த பண்ணா அது அத பண்ணா இதுனா, இப்ப இந்த இடத்துக்கு சுவாமி மந்திரத்துக்கு எப்படி வரணும், பக்கத்து வீட்டை சொல்லி இது பக்கத்து விடுங்கட்டா, அதுக்கு எப்படி வரணும், இதுக்கு பக்கத்து விடுங்கட்டா, அப்புறம் இது ரெண்டையும் சேர்த்து சேர்த்து நான் தேடிட்டே இருக்க வேண்டியதான். இதை கேட்டா அது, அதை கேட்டா இதுன்னு கை காமிச்சுட்டா. அதனாலதான் கண்ணனுங்க சொல்றச்சே மனசு அடங்கணும்னா இது வேணும், இது அடங்கணும்னா மனசு வேணும். இது ரொம்ப சிரமமானது அது. ஆனா வராக பெருமாள் சுகரமான உபாயத்தை எளிதாக செய்து தலை கட்டக்கூடியதை சொல்றார். நம்ம கிட்ட இருக்கிறது மூன்றே கரணங்கள், ஒன்று மனசு, ஒன்று வாக்கு, ஒன்னு காயம். மனதாலே நினைக்கிறோம், வாக்காலே பேசுகிறோம், காயம்னா உடம்பு, உடம்பாலே செய்கிறோம். இந்த மூன்றும் ஒன்னா இருக்கணும் இல்லையோ, இதுக்கு கரணத்திரய சாரூபியம்னு பேர். மனசு எதை நினைச்சதோ அதையே தான் வாக்கு பேசணும், வாக்கு எதை நினைச்சதோ அதைத்தான் கை செய்யணும். இந்த மூணு என்ன நினைக்கும்படி பேசும்படி செய்யும்படி செய். அதை ஒன்ன சுலபமா பண்ணிப்பார், தானே உன் இடத்துல நான் நிலை பெற்று நின்றுடுவேன், அதை செய்ய சொல்லு வராக பெருமாள். பூமி பிராட்டியின் இடத்துல சொல்லிவிட்டார், அவர் சம்ஸ்கிருதத்தில் சொல்லிட்டார். பூமி பிராட்டி பார்த்தா, நாம கீழே போய் நம்ம குழந்தைகள் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தாகணும், இது வெறும் இந்த காதல கேட்டு அந்த காதல விட்டுடுறதுக்கு முடியாது அப்படின்னு பூமி பிராட்டி தன்னுடைய உயர்ந்த வாழ்க்கையை துறந்து விட்டு பூலோகத்தில் ஆண்டாளாக ஆடி மாதம் பூர நட்சத்திரத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பெரியாழ்வாருக்கு பெண்ணாக அவதரித்தாள் அப்படிங்கிற சரித்திரம். அப்ப பூமாதேவியே வராக நடத்துற கேட்டுண்ட அர்த்தங்களை நடத்தி காட்டுறதுக்காக, உபதேசம் பண்ணுவதற்காக ஆண்டாள் திருவுதாரம் பண்ணினாள். வராக பெருமான பத்தியே வேதாந்த தேசிகன் சொல்லும் போது, பத்திர் தட்சித வாணி பங்கஜ புடே விநியஸ்த பாதாம்புஜா வாமம் பன்னக சர்வபௌம சதிருஷம் பர்யங்கயந்தி புஜம் என்று சாதிக்கிறார் பெருமாள். இப்படி இடதுல இப்படி கை நீட்டின்றாரா, வராக பெருமாள் அமர்ந்திருக்கார், பிராட்டியை கொண்டு மடியில உட்காந்து சென்றிருக்கார், இடது கையை நீட்டின்றா, அந்த இடது கையில சாஞ்சு நூட்டா, சாஞ்சுக்கிறதுக்கு திண்டு வேணும் இல்லையோ, திண்டுக்கு பதில் பெருமாளுடைய திருக்கையில சாஞ்சு நூட்டா, வலது காலை கீழே நீட்டின்றா, அதை வைக்கிறதுக்கு திண்டு வேண்டாமா சாமி, அதுக்கு கூட கீழே நீட்டிக்க மாட்டாதான், அது நம்மள இருந்தா கீழே நீட்டிக்கலாம், பிராட்டி கூடவா கீழே நீட்டிப்போம், அவருக்குன்னு கீழே பிடிச்சிக்க திண்டு வேணும் இல்லையோ. இந்த பக்கத்துக்கு எங்கெங்கயோ ஏழு வாரம் எங்கேயோ போயிட்டு இன்னைக்குதான் இங்க வந்தேன், வரைச்சி அஞ்சூர் போட்டு இங்க வந்தா எப்படித்தான் கை எங்கேயானு அலம்பினா போறோம், உடனே தொடச்சிக்கிறதுக்கு ஒண்ணு கொண்டு கொடுத்துடுறா, காலை எங்கேயானு கீழே வச்சா கீழே காலை வைக்கவே வைக்காதீங்க இதுல வைங்கோங்கிறா, எங்க வச்சாலும் எத்தையானு போட்டுட்டேதான் இருக்கணும் எப்பவுங்கிறா. இதெல்லாம் நாமே பண்ணிக்கிச்சே பூமாதேவி நாச்சியா பண்ணிக்க மாட்டானா, அவளுக்கு இருக்கிற செல்வ செழிப்புக்கும் அவளுக்கு இருக்கிற ராஜகுல மகாத்மத்துக்கும் கண்டிப்பா அவர்கள் பண்ணிக்கிறது நியாயம், நம்ம பண்ணிக்கிறது எவ்வளவு நியாயங்கிறது எனக்கு தெரியாது. இப்போ அவ பண்ணிக்கிறது நியாயம், ராஜகுமாரனா இருந்தா பண்ணிக்கணும், சக்கரவர்த்தியா இருந்தா பண்ணிக்கணும், இப்ப ராமச்சந்திரனுக்கு அதை பண்ணி நாம ஆசைப்பட்டிருக்கணும். ஆனா கடைசியில் அவன்தான் எதுவும் இல்லாமல் 14 ஆண்டுகள் சீதையும் ராமனும் இலக்குவனுமாக காட்டிலே திரிந்தார்கள். குலசேகர பெருமாள் ரொம்ப வருத்தப்பட்டார். மெல்லன மேல் முன்துயின்னா இன்னினி போய் வியன்காண மரத்தின் நீழல், கல்லண மேல் கண்துயில கச்சனையோ காகுத்தா கரியவோவே, நேற்று வரைக்கும் காகுத்தா நீ எங்க சேனித்திருந்தாயின்னு எனக்கு தெரியும். ஏன்னா அவரு ராஜா இவரு ராஜா, குலசேகர ராஜா க்ஷத்ரிய ராஜா, ராமனும் ராஜா. அவர் மெத்து மெத்துன்னு பட்டணைக்கு மேலே ஒரு பட்டு பீதாம்பரம் விரிச்சு எத்தனை திண்டு போட்டிருக்கணுமோ அதுக்கு மேலதான் படுத்துப்பார், ரத்தனம் அழைத்திருக்கிற கட்டு இது நேத்தி வரைக்கும். மெல்லன மேல் முன்துயின்றாய் இன்று இனி போய் வியன்கான மரத்தின் நீழல், இலை உதிர்ந்திருக்கிற மரத்தின் கீழதான் ராமன் படுத்துக்கிறான். இலை இருந்தா அப்ப நழலை தேடி போனியோன்னு கை கை கேட்டுடுவோ என்று ராமனுக்கு பயம். அதனால அதை கூட தேடி போகாமல் இலை உதிர்ந்து மொட்டையா அனுக்கிறது பாருங்க, அந்த மரத்து கீழே தன்னுடைய கைகளையே அணையாக கொடுத்து கொண்டு ராமன் செய்கிறான். இது யார்கிட்ட கத்துண்டே, வசிஷ்டர் சொல்லி கொடுத்தாரா, ஆறு சொல்லி கொடுத்தார் என்ன, குலசேகர ரொம்ப வருத்தப்படுறார். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அவளுக்கு தான் சௌக்குமாரியம், அவர்கள் பண்ணிண்டா நன்னா இருக்குமே தவிர பெருமானுடையதுன்னா திருமேனி, நம்மளதெல்லாம் திருமேனியா, நம்மளதெல்லாம் வெறும் காயம், இது இன்னைக்கு இருக்காப்புல நாளைக்கு இருக்காது, நேற்றுக்கு இருக்காப்புல இன்னைக்கு போதில்ல, திடீர்னு ஒரு நாள் மழைங்கிறா மறுநாள் வெயில்ங்கிறா, அதான் இந்த உடம்பு ஒன்றும் பாக்கி மாறுதலே கிடையாது. இப்போ இது ஒரு நாள் நன்னா இருக்காப்புல இருக்கும் மறுநாள் நன்னா இருக்காது, நேத்துக்கு நன்னா இல்லையன்னு கவலையப்பட வேண்டாம், கண்டிப்பா நாளைக்கு சரியா போடும். அதுவும் நிச்சயம் ஒரு நாள் நன்னா இல்லைன்னா இருக்க போறது, இருந்ததுன்னா இல்லாதான் போறது. இது நம்முடையது, ஆனா பெருமானுடையது. அவிகாராய சுத்தாய நித்யாய பரமாத்மனே சதைக ரூப ரூபாய விஷ்ணவே சர்வஜிஷ்ணவே என்ன மிக உயர்ந்த திருமேனி சொல்லியும், அந்த திருமேனி நொந்து போடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இவர்கள் எல்லாம் பட்டதே. அவனுக்கே அவ்வளவு புருஷனுக்குன்னா நாரீணாமுத்தமாவதூஹு. அப்ப நாச்சியார் பூமி பிராட்டிக்கு எத்தனை மென்மை இருக்கும், அவ திருவடியை கீழே வைக்கிறதுக்கு திண்டு கொடுக்கணும் இல்லையோ. வராக பெருமான் பார்த்தார், ஊர்ல இருக்கிற திண்டெல்லாம் கொடுத்தா கரடு முரடா இருக்கும், என்னுடைய வலது கையை கொடுக்கறேன் அப்படின்னு தன்னுடைய வலது கையை கொடுத்து பூமி பிராட்டி ரெண்டு திருவடிகளையும் பெருமானுடைய வலது கையில வச்சுனுட்டா, இடது கையில சாஞ்சினுட்டா, வலது கையால திருவடிகளை தாங்கி விட்டான். யார் வராக பெருமாளை பார்ச்சனம், நீயே சரணம்னு போனாலும் அப்ப பெருமாள் நமக்கு சொல்லி கொடுக்கிறாராம், என்ன நான் என்ன பிடிக்கிறது இருக்கட்டும், நான் எங்க கையால முதல்ல எங்க காட்டுறேன்னு பாருங்க, அங்க பத்தினுட்டு இங்க வாங்கோ, அப்புறம் வந்தா தான் இங்க நடக்குமே தவிர முதல்ல பூமி பிராட்டி திருவடிகள்ல சரணம்னு சொல்லுங்க, அப்புறம் நம்ம இடத்துல சரணம்ங்கிறதுக்கு வரலாம் என்று பூமாதேவிய முன்னிட்டு கொண்டே வராக பெருமான் ரட்சிக்கிறான் என்பதும் சம்பிரதாயம். ஆகையாலே தான் பூமாதேவி இனி நாம் கேட்டுண்ட அர்த்தங்களை கீழே போய் உபதேசம் பண்ணணும்ங்கிறதுக்காக சீவைகுண்டத்து வாழ்க்கையை துறந்தாள். அது ரொம்ப உயர்ந்த வாழ்க்கை, ஆனந்தமான வாழ்க்கை. ஆனா இந்த பூமண்டலத்துல பிறந்து விட்டா அந்த ஆனந்தம் கிடைக்குமா, விட்டாடும் இல்லையா. அதை தியாகம் பண்ணாதான கீழே வந்து பிறக்கவே முடியும். நம்ம பெரிய பங்களா வாசம் பண்ணிட்டு இருப்போம், வெள்ளை அடிக்கணும், இல்ல ஒரே மழை காலம் 10 வருஷம் ஆச்சு, ஏதோ போனது வந்து பூசணும்னு வச்சுக்கோ, ஒரு 10 நாள் எங்கேயானு போய் தங்கிட்டா தானே இந்த வேலை பார்க்க முடியும். அதனால இன்னொரு இடத்துல போய் தங்கிட்டு இருப்போம், அது சின்ன வீடா இருந்திருக்கும், தானு தெரிஞ்ச வாழ்க்கை போய் தங்கிட்டு இருந்திருப்போம். இந்த 10 நாளைக்குள்ள ஏதோ போனா போறது இருக்கிறத வச்சு பாத்துக்கணும் இல்லையோ, எங்க வீடு வந்து அப்படி இருந்திருப்பேன், இப்படி இருந்திருப்பேன், இங்கே இது இப்படி இருந்திருக்கும், அங்க அது அப்படிதான் சொல்லியே தீத்துருவா. அவர் கூப்பிட்டவர் இவரை ஏன் கூப்பிட்டோம்னு அடுத்த கடைசியில் வருது. நாம ஒரு வசந்தியான இடத்துல இருந்தா இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு எவ்வளவு கவரப்படுறோம். அப்ப வைகுண்டத்திலே இருந்து கீழே வந்த ஆண்டாள் எவ்வளவு குறை சொல்லிருந்திருக்கணும், சொல்லிருப்படும்னா அது ஒரு தாய்க்கு தோணவே தோணாது. ஏன்னா பகவானுடைய கட்டில் எத்தனை தூரம் பூமி பிராட்டி எழுந்துருள் இருந்தாலும் குழந்தைகள் அந்த கட்டில் ஏறி துவைக்கலேன்னு சொன்னா கட்டில் ரசிக்காது இல்லையோ. அதே போலத்தான் இங்க பூமண்டலத்துல இருக்கிறவர்கள்லாம் பகவான் அடையறதுக்கு வழியே தெரியாம திண்டாடி இருக்கிறச்சே, அவ மட்டும் வைகுண்டத்துல சுகபோகத்தில் இருந்திருந்தாள்னு சொன்னால் அது மனைவிக்கு ஏற்குமே தவிர தாய்க்கு ஏற்காது. அதனாலதான் பார்த்தவள் நாம் கீழே போய் பிறக்க வேண்டும், பிறந்து மக்களுக்கு உபதேசிக்க வேண்டும் என்று பூமி பிராட்டி ஆண்டாளாக அவதரித்தாள். கோதா என்றுதான் அவளுக்கு இயற்பெயர். பிறந்தாள்னா பூமி பிராட்டியினுடைய அவதாரம் ஒன்று, அதுல சீதையும் பாருங்கோ ஆண்டாளும் பாருங்கோ, ரெண்டு பேரும் அயோனிஜைகள். அயோனிஜானுட்டால் ஒரு தாயின் கர்ப்ப சம்பந்தம் இல்லாமல் பிறந்தவர்கள். சீதைக்கும் தாயோட கர்ப்ப சம்பந்தம் கிடையாது. ஏன்னா ஜனக மன்னவன் உழும்போது அந்த கலப்பையினுடைய நுனி எங்க போய் தட்டித்தோ அந்த இடத்துல தோன்றினவள் சீதை. இன்னைக்கும் பீகார்ல இருந்து நேபாளத்துக்கு போறேன்னு வச்சுங்க, பீகாருடைய முனையில போனா சீதாமரிங்கிற ஊர் இருக்கு, ஒரு 50 மைல் தான் இருக்கும், 40 மைல் தான் இருக்கும். அப்புறம் நேபாளத்தினுடைய எல்லை வந்து ஜனகபுரிக்குள்ள போடுவோம். அந்த சீதாமரி தான் சீதை அவதரித்த இடம், ரொம்ப ஆச்சரியமான இடம், இயற்கை சூழல் கொஞ்சுகிற இடம். கலப்பையனுடைய நுனி போய் தட்டித்து அங்கு தோன்றினவள் சீதை. அதே போல பெரியாழ்வாருடைய மனைவி கர்ப்பந்தரித்து ஆண்டாள் பிறக்கவில்லை. துளசி காணுனோத்பவா, துளசி செரிக்கு அருகிலே தோட்டத்தில் தோன்றினாள். பெரியாழ்வார் பண்ணிட்டு இருந்த கைங்கரியம் புஷ்ப கைங்கரியம், அவர் பெரிய தோட்டம் அமைத்து ஸ்ரீவில்லிபுத்தூர் சிவச்சிருப்பில் இடம் தெரியும் நினைக்கிறேன், மதுரையில இருந்து ஒரு 2 மணி நேரத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூர், அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர்ல தான் பெரியாழ்வாரும் அவதரித்தார். ஆனி மாசம் சுவாதி நட்சத்திரத்திலே, ஆடி மாசம் பூர நட்சத்திரத்திலே பெரியாழ்வாருக்கு குமாரத்தியாக ஆண்டாள் பிறந்தாள். பேர் கோதான்னு வச்சார், கோதை கோதா மாலைன்னு அர்த்தம். அவர் ஏன் அதை வச்சார்னா அவருக்கு தெரிஞ்சதுதானே, அவர் புஷ்பகைங்கிரம் பண்ணிட்டு இருந்தார், பூத்தொடுப்பர், பெருமாள் கொண்டு போய் மாலை சாத்துவர், அவர் கையில ஒரு மாலை கிடைத்தா போலே ஆண்டாள் கிடைத்தாள், சரி அதனால கோதான்னு பேர் வச்சிருவோம் என்று பெரியாழ்வார் வைத்தார். அவருக்கு திருநாமம் விஷ்ணு சித்தர்னு திருநாமம், விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லியம் ஸ்ரீ ரங்கராஜ ஹரிச்சந்தன யோகதிருஷ்யாம் சாட்சாத்து க்ஷமாம் கருணையா கமலாமிவான்யாம் கோதாம் அனன்ய சரணஹா சரணம் பிரபத்யே என்று வேதாந்த தேசிகன் கோதாஸ்துதியில ரொம்ப ஆச்சரியமா தெரிவிக்கிறார். ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லியம், விஷ்ணு சித்தருடைய குலத்துக்கே பெருமை தேடித் தருவதற்காக வந்தவளே, ஸ்ரீ ரங்கராஜ ஹரிச்சந்தன யோகதிருஷ்யான், ரங்கராஜன் என்னும் சந்தன மரம் கல்பக மரம் அதை சுற்றி கொண்டிருக்கிற கொடி போன்றிருக்கிறவர்களே, ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லி ஸ்ரீ ரங்கராஜ ஹரிச்சந்தன யோகதிருஷ்யாம் சாட்சாத் க்ஷமாம், பூமாதேவிங்கிறவள் ஸ்ரீதேவி நாச்சியாருடைய அவதாரத்தை போலையும் பூமி நேரே பிறந்தா போலியும் சாட்சாத் க்ஷமாம் கருணையா கமலாமிவான்யாம் கோதாம் அனன்ய சரணஹா சரணம் பிரபத்தியே. அந்த கோதனாச்சியார வணங்குகிறேன்னு சுவாமி தெரிவிக்கிறார். ஆகையால் ஆண்டாள் கருணையே வடிவெடுத்தவளாய் பூமண்டலத்தில் பெரியாழ்வாருக்கு திருக்குமாரத்தியாக பிறந்துட்டாள். பிறந்தவள் வளர்க்கிறாள். நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் எழுதுவா பாருங்க கதையில, அது போலத்தான் ஆண்டாளும் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணனுமா வளர்றதுக்கு ஆரம்பிச்சுட்டார். எதை ஊட்டி வளர்த்தார் பெரியாழ்வார்? அவருக்கு பேர் விஷ்ணு சித்தர், இயற்பெயர். விஷ்ணுவ தன் சித்தத்தில கொண்டபடியால் விஷ்ணு சித்தர்னு பேர். விஷ்ணுவ சித்தத்துல வச்சிருந்தவர் பொண்ணுக்கு எதை சொல்லி கொடுப்பார்? விஷ்ணுவ தான் சொல்லி கொடுப்பார். அவருக்கு உள்ளத்துல எதை இருக்கோ அதைத்தானே பெண்ணுக்கும் சொல்லி கொடுத்தாகணும். அதனால கண்ணன் கதையே சொல்லி சொல்லி வளர்க்கிறார். நாம் எல்லாம் பாலையும் தேனையும் பருப்பையும் ஊட்டி வளர்க்கிறோம். பெரியாழ்வாரோ கிருஷ்ண சரித்திரங்களையே சொல்லி சொல்லி வளர்த்தார். அவரும் கேட்டுனுட்டா கிருஷ்ண சரித்திரம் காதல படப்பட நாம கல்யாணம் பண்ணிண்டா அவனைத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாப்போ அது கண்ணனை பத்தி யாருக்கு கேள்விப்பட்டாலும் அந்த முடிவுக்கு தான் வருவார்கள். மற்றொரு முக்கியமான கருத்து உண்டு. ஆண்டாள் ஒருத்திய பெண்ணாக பிறந்து ஆனா அந்த பெண்ணு தான் இயற்கையில இருந்தாள்னு கீழே சொன்னேன் இல்லையோ, ஏனெனில் ஆத்மாக்கள் அனைவருமே ஸ்திரீ பிராயர்கள் தான். இந்த சிவயிட்டம சம்பிரதாயப்படி பார்த்தீங்கன்னா ஜீவாத்மாக்களுக்குள்ள புருஷன் அப்படிங்கிற வித்தியாசம் தான் கிடையாது. இப்ப இங்க பல பேர் உட்காண்டிருக்கு, அப்ப ஆணும் உண்டு பெண்ணும் உண்டு. இதுல ஆண்கள்னா இந்த உட உடுத்திக்கணும், பெண்கள்னா இந்த உடுப்பு போட்டுக்கணும்னு வச்சுருக்க முடியோ. அதெல்லாம் சரீரத்துக்கு வித்தியாசம் இருக்கிற வரைக்கும் தான். ஆத்மாவுக்கு இந்த ஆண் உடுப்பும் கிடையாது, பெண் உடுப்பும் கிடையாது, ஆண் ஜாதியும் கிடையாது, பெண் ஜாதியும் கிடையாது. ஆத்மா எப்போதும் ஆத்மாவாகத்தான் இருக்கும். அத சரீரத்தோட நம்ம உடம்போட சேர்த்து பார்த்தா தான் இந்த வித்தியாசம்லாம். உடம்ப தவிர்த்துட்டு ஆத்மான்னு பார்க்க தெரிஞ்சுட்டா அப்ப இங்க உட்காந்துருக்கிற ஒருத்தருக்கு எனக்கு வித்தியாசமே தெரியக்கூடாது. எல்லாரும் இருக்கா ஆத்மா? சாமி எல்லாரும் ஒரே ஆத்மாவான்? நூறு இருக்கட்டும் லட்சம் இருக்கட்டும் அதுல யாரும் குறைவே சொல்லல. இப்போ எல்லாரும் ஒரே ஜாதி ஆத்மா. ஆத்மாக்களுக்குள்ள வேற ஜாதி வராது. ஏன் சாமி அந்த ஜாத்தின்னு தான் சொல்லணுமாண்ணா? ஜாதிங்கிற சொல்லே தப்பு இல்லை, அது ஒழுங்கான சொல்லுதான். அந்த ஜாத்தியை வச்சிருந்து உயர்வு தாழ்வு சொல்லக்கூடாது, அதுதான் ரொம்ப முக்கியமே தவிர ஆத்மா அத்தனை பேரும் ஒரே ஜாதி. என்ன ஜாதி? இப்ப மல்லிகை நம்ம சொல்லலையா, இந்த பூ அத்தனையும் ஒரே ஜாதி மல்லிகைங்கிறோம். உடனே சொல்லே தப்பான்னு? அதுல ஒண்ணு தப்பு இல்லையே. இப்போ அதே போல இந்த நெரிசி, இந்த அரிசி முழுக்க இதே ஜாதிங்கிறோம், தப்பு இல்லை. இந்த குதிரை முழுக்க இதே ஜாதிங்கிறோம், தப்பு இல்லை. அதே போல ஆத்மா முழுக்க ஒரே ஜாதி. என்ன ஜாத்தின்னா? பகவானுக்கு அடிமை. ஒரே ஜாதி. இந்த ஆத்மாக்களுக்குள்ள வேற சாதி வித்தியாசமே கிடையாது. இது கூட இல்லையு சொல்லவே முடியாது. அது எப்படி சுவாமி பகவானுக்கு அடிமைன்னு சொல்லிவிடான்னா? அவன் இல்லாம இந்த ஆத்மா இருக்கவே போறதில்லை. இந்த ஆத்மாவை ஆத்மான்னு சொல்லி அது இருக்குன்னு சொன்னாலே பகவானோட சார்ந்து இருக்கிறதுனாலதான் இருக்கு. அவரை விட்டுட்டு சுதந்திரமாக போய் ஒரு ஆத்மாவால இருக்கவே முடியாது. பகவான் ஒத்தரை தான் புருஷோத்தமன். அவரை தவிர மற்ற அனைத்து ஆத்மாக்களுமே ஸ்திரீகள் தான், பெண்கள் தான். அதனால கல்யாணம்னா ஓரொரு ஜீவாத்மாவும் பரமாத்மாவை தான் கல்யாணம் பண்ணிண்டாகணும். இதனாலதான் ஆண்டாளுக்கு மட்டும் ரொம்ப தெம்பா இருக்கு போ. ஏன்னா பெண் ஆணை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது நேரம் தெரியறது. ஆழ்வார்களுக்கு தெரியறது ஒரு ஒரு ஆத்மாவும் புருஷோத்தமன் பகவானை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். ஆனா வழி தெரியல அவளுக்கு. ஆனா பிறந்துட்டபடியால தன் நடைமுறைப்படுத்த முடியல. பெண்ணா பிறந்துட்டபடியால ரொம்ப சுலபமா நடைமுறைப்படுத்தி விட்டாள் ஆண்டாள். அதனால ஆழ்வார்கள் ஆசைப்பட்டதே நாயிக்கா பாவத்தோட பாடணும்னு விட்டுதான். ஆண்டாளும் அதை போலத்தான் நாயகியாக வளர்ந்து வந்தாள். வயசும் வளர்றது, பக்தியும் வளர்றது, கிருஷ்ண காமமும் வளர்றது. காமம் கூடுமா? இந்த மாதிரி இப்ப ஒரு பெண்ணு ஆசைப்பட்டிருக்கலாமா? அதுவும் எங்கேயோ இருக்கிற புருஷன் கண்ணன் ஆசைப்படலாமா? யாருமே பகவான கணவன ஆசைப்படலாம், இதுல குறையே சொல்ல முடியாது. இது ஏதோ ஒரு ஆண் ஒரு பெண் இன்னன்னார் இன்னன்னார் விரும்பலான நம்ம கேள்வி கண்டுக்கலாமே தவிர, ஒரு ஆத்மா பரமாத்மாவை ஆசைப்படுறாருன்னு சொன்னால் அதுல வருத்தப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை, தடுக்கிறதுக்கும் ஒண்ணும் கிடையாது. ஆழ்வார் பாசரங்கள்ல அத்தனையிலுமே இருக்கிறது என்னன்னா, ஒரு ஆத்மா ஆழ்வார் பெருமானை நோக்கி ஓட பாப்பர், நாயக்கியா தன்னை பாவிச்சிருந்து, நாயக்கனா பவனா பகவான பாவிச்சிருந்து, நான் அவனைத்தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு போவர். ஆனா தாய்மார்கள்லாம் தடுப்பா, தாய் சித்தி பெரியம்மெல்லாம் இருப்பாள் இல்லையோ, எல்லாம் போகாத இரு இரு அந்த மாதிரிலாம் போகக்கூடாது நீன்னு தடுப்பா. முடியவே முடியாது, நான் ஆசைப்பட்டுடுது நாராயணனே போத்தான் போறேன் அப்படின்னு இந்த ஆழ்வார் கலைப்படுவர். போன பிற்பாடு ஓஹோர் ஊர் கொண்டாட ஆரம்பிச்சிடும். இது என்ன பக்தின்னுவா? சங்க இத்தனை தடுத்துருந்தீரே, இது என்ன புறப்பட்டு போன பரம்னா, இந்த பக்தி மூச்சு கிளம்பி போறாளான்னு தான் பார்த்துருந்தோம். பட்டாளோ இனிமே பக்தன். எங்க சரித்திரத்தை வேணா அடிச்சு பாருங்க, பக்தன் சொல்லிட்டு பெசாம இருந்துட்டா புருஷன் சொல்லிடுவா. பக்தன் சொல்லிட்டு என்னவானாலும் அடைஞ்சுதான் திருவேன்றானோ, அப்பதான் அவனுக்கு பக்தி முச்சிச்சுந்தே அர்த்தம். அந்த நிலதான் பாண்டாளுக்கும் கண்ணனை அடைந்தே தீர வேணுங்கிறது ஆசை. ஊர்க்காரர்கள்லாம் கூடி பெரியாழ்வாரிடத்தே பெண்ணுக்கு கல்யாணம் பண்ண வேண்டாமோ, வயசு என்ன இருக்கும்னா ஆறாச்சு, ஆறு வயசு எடுத்தே கல்யாணம் பண்ண வேண்டாமா, நாலாயிண்டே போறதே இப்போ ஒரே கவலையா போச்சு. இப்போ பெண் ஆண்டாள பார்த்து கேட்கலாம்னா அவ ஒண்ணும் பிடி கொடுத்தே பேசறது இல்லை. அவ பிரபந்தத்தாலே பதில் சொல்லிட்டா நாச்சியார் திருமொழியிலே, மானிடவர்க்கென்னு பேச்சுப்படில் வாழகில்லேன் கண்டாய் மன்மதனே, என்ன மனுஷர்களுக்குன்னு மட்டும் பேசறதுக்கு ஆரம்பிச்சா நான் வாழ மாட்டேன். இது மயிர் நீப்பின் உயிர் வாழா கவரிமான் போலே. எப்ப நாம் கண்ணனுக்கே ஆட்பட்டோமோ மற்றாருக்கும் ஆட்படும். கல்யாணம்னா கண்ணனோட தான் நமக்கு கல்யாணம் அப்படின்னு ஆண்டாள் முடிவெடுத்து அதுக்கு வேண்டிய முயற்சிகளையும் எடுக்க ஆரம்பித்தாள். ஆண்டாள் முயற்சி எடுப்பலாம். 6 வயசு குழந்தை சிவலிபுத்தூர்ல ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி என்ன சுவாமி முயற்சி எடுக்க முடியும், இன்னைக்கே என்ன பண்ண முடியும் தெரியாது. இன்னி அன்னைக்கு வேற போய் பண்ண முடியுமானா? ஒன்னும் பண்ணல. அவள் தன் பக்தியை பாசரங்களாலே வெளியிட்டாள். அதுதான் அவள் செய்தது. திருப்பாவையின் 30 பாசரங்கள் பாடினாள். நாச்சியார் திருமொழியின் 143 பாசரங்கள் பாடினாள். 2 பிரபந்தங்களுமே கண்ணனை அடைவதற்கு தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்தின பாசரம். இந்த பாசரங்கள் பெரிய பெருமானுடைய காதுக்கு எட்டி அவரே ஆணை பிறப்பித்து பெரியாழ்வாரை விட்டு ஆண்டாளை அழைத்து கொண்டு வர சொல்லி திருக்கல்யாணம் பண்ணி கொண்டான்னு தான் சரித்தம். அதனாலே நாம படுற ஆசையை ஒழுங்கா பட்டோம்னு வச்சுங்க, சரியான இடத்துல ஆசைப்பட்டிருக்கணும். வழியல்லாத வழியில போகக்கூடாது. நம்ம மனோரசம் என்னன்னு பகவான் இடத்துல சொல்லணும். அதுக்கு எனக்கு பங்களா வேணும்னு ஆசைப்பட்டுலாம் சொல்லக்கூடாது. எது உயர்ந்த ஆசையோ பகவான் அடையணுங்கிற ஆசையாக இருந்தால் இப்ப ஞானம் வளரணும்னு கேட்கறது தப்பா? அவர்கிட்ட போய் நடித்த கூட அத்த கூடுன்னு கேட்க வேண்டாம். ஞானத்தை கூடுன்னு கேட்க வேண்டாமா? பக்தி கூடுன்னு கேட்க வேண்டாமா? எதுதான் கேட்க வேண்டாம்? எதது தேவையோ அதை கண்டிப்பாக கேட்க வேண்டும். ஒரு ஐஸ்வர்யத்தின் அனுபவத்தை கேட்க கூடாதுங்கிறது தான் விஷயமே தவிர, உன்னையே நீ எனக்கு கொடுக்கணும், பக்தியை கொடுக்கணும்னு கேட்கறதுல தப்பே கிடையாது. இப்போ ஒருத்தர் உடம்பு சரியில்லை, வேண்டிக்கலாமா கூடாதா? கூடாதானா? வேண்டிக்கலாம். எதற்காக வேண்டிக்கலாம்னா, இந்த பிள்ளையோ இந்த பெண்ணையோ என்னென்ன பக்தியை சொல்லி கொடுத்து என்னென்ன பிரயோஜனத்துக்கு ஆக்கணும்னு நினைச்சிருந்தமே, உடம்பு சரியில்லையே, உன்னுடைய கைங்கரியத்துக்காகத்தானே இருக்கணும். ஒரு பக்தன் பக்தனா நன்னா உருவாக வேண்டாமா அப்படின்னு அவர் இடத்துல கேட்கறதுல தவறே கிடையாது. ஏன்னா ஒரு ஆத்மாவுக்கும் இன்னதுன்னு பகவான் கொடுத்திருந்தால் அதன் பிறப்பின் பயனை அவர் அடைஞ்சுதான் ஆகணும். அதை தடுக்கூடாது. சொல்லு, ஏதோ உடம்பு சரியில்லை, ஒண்ணுமே சொல்லத்துக்கு முடியல, ஒன்னும் ஞானமே வளர்த்துக்க முடியல, அந்த மாதிரியே இருந்தா போய் பிரார்த்திச்சுக்க மாட்டோமா? இப்படியே இருக்கானே, ஒருவேளை உருத்துவராகோ இந்த பொண்ணு நாஸ்திக பண்ண போடுமோ என்ன ஆயிடுமோ நமக்கு பயமா இருந்தா போய் கேட்க போறோம். இப்போ ஏன்னா பக்தி வேணும்னு கேட்கறதுல ஒரு தவறும் இல்லை. ஆண்டாளுக்கு பக்தி வளர்ந்துட்டு போறது. இந்த பக்தி எவ்வளவு தூரம் வளர்ந்து போச்சுன்னா, பெரியாழ்வார் சூடி வச்சிருக்கிற மாலை எடுத்து போட்டு அழகு பார்க்கற அளவுக்கு படிச்சு அவர் மாலை சூடுறார். சூடி சூடி கொண்டு போய் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறார். அவர் இருந்தது சிவலிபுத்தூர்னு சொன்னோம். வடபத்திர சாயின்னு அந்த திவ்யதேசத்து பெருமாளுக்கு திருநாமம். வட பெரும் கோயில் உடையான் என்று தமிழ்ல சொல்லுவார்கள். வட மகாதாமன் வடபத்திர சாயி என்று சம்ஸ்கிருதத்துல சொல்லுவார்கள். ஆள் இலை தளிர், அதுல சயனித்துக் கொண்டிருக்கிற பெருமாள். ஆளுல தளிர்னா இப்படி நினைச்சுக்காதீங்க, கை காட்டினதுக்காக. சிவலிபுத்தூர்ல சேவைக்கு போனீங்கன்னா 16 அடி இடது பக்கத்துக்கு வலது பக்கம் அவ்வளவு பெரிய பெருமாளா சயனிச்சிருக்கார். வர்ணகலாபத்து பெருமாள். பல இடத்துல போனா கருப்பு நல்ல கருநல்ல பெருமாள் பண்ணிருக்காள். எதுல வேணா இருக்கட்டும், சுவாமி பூவா கூட இருக்கலாம், பெருமாள் எழுந்திருப்பார், கருப்பா தான் இருப்பார். ஆனா சில சில திவ்யதேசங்கள்ல மட்டும் வர்ண கலாபம், வர்ணம் பூசி பச்சை சகப்பு நீலம் மஞ்சள் திருமேனி முழுக்க பல பல பலான்னு வர்ணத்தோட இருப்பார். அதை போலத்தான் சிவலிபுத்தூர்லயும் போனார். ஆளிலே தளிரிலே திருமேனியின் வரணத்தை பூசிக்கொண்டு சேவை சாதிக்கிறார். அழ்வார் திருநகரி பக்கம் நார்கோலுக்கு போறதுக்கு முன்னாடி திருக்குறுங்குடி ஒரு சொல்லி, வானமாமரை திருக்குறுங்குடி, அங்க போனா நின்று இருக்கிற பெருமாள் வரணத்தோட இருக்கார். இவர் சயனிச்சு இருக்கிற பெருமாள். சிவலிபுத்தூர்ல சயன திருக்கோலத்துல பெருமாள் இருக்கார். மென்னடை எண்ணம் பறந்து விளையாடும் வில்லிபுத்தூர் உறைவாந்தன் பொன்னடி காண்பதோர் ஆசையினால் என் புருகையர் கண்ணினை துஞ்சா என்ன ஆண்டாளே தெரிவிக்கிறாள். அந்த சிவலிபுத்தூர் பெருமாளுக்கு தான் இவர் புஷ்பகைங்கிற மைண்ட் இருந்தார். பெரியாழ்வார் தினப்படி பூ தொடுத்து கொண்டு போய் அந்த பெருமாளுக்கு சாத்துவர், கூட கூடையா கூட எடுத்துன்னு போவர். ஒரு நாள் சாத்திரத்துக்காக எடுத்துன்னு போயிட்டு பார்த்தா தலைமை 2-3 அதுல ஒட்டிந்து. இது என்ன பெரிய அபச்சாரமா போச்சே, பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறதுல போய் இந்த மாதிரி நம்முடைய தலைமையில் படலாமா? நம்ம தளிக பண்றோம், பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்றதுக்காக பண்ற முடியோ? அந்த பண்ணத்தை நாம சாப்பிட்டு பார்த்தெல்லாம் பண்ணக கூடாது. சில பேருக்கு ரொம்ப பரிவு அதிகம், இது உப்பு சரியா இருக்கா காரம் சரியா இருக்கா பாக்கணும்னு தாங்க வாயில போட்டு போத்துருவா. அவ்வளவு பரிவெல்லாம் பக்தியில நமக்கு இன்னும் வரல. அதனால பண்றதை பண்ணிட்டு நேரம் அவருக்கு காட்டுட்டு அப்புறம் தான் நாம சாப்பிட வேண்டும். புஷ்பமா இருந்தாலும் நாம சூடிண்டு கொடுக்க கூடாது. சந்தனம்னா எடுத்துன்னு போற நாம மூந்து பாத்துட்டு கொண்டு போய் கொடுக்க கூடாது. மேலும் பெருமாளுக்கு எடுத்துன்னு போற எந்த பொருளையுமே இடுப்புக்கு மேலத்தான் தூக்கிட்டு போனா இடுப்புக்கு கீழே போகவே கூடாது. அதனாலதான் அந்த காலத்து படம் எல்லாம் பாத்தீங்கன்னா ரிஷிகள் தீர்த்த சொம்பையை இப்படி பிடிச்சிட்டு இருப்பா, அவ இப்படி கீழே பிடிக்க மாட்டா. எதை நீங்க கீழே பிடிச்சிருந்தாலும் நம்ம தெரியாம கை கீழப்படும். நம்மால் இப்படியே பிடிச்சிருக்க முடியாது. அதுக்கு கோவிலுக்கு கூட எடுத்துன்னு போறதா இப்படி எடுத்து போயணும். இப்படி எடுத்து போயிட்டா இது கீழே போகாது இல்லையா என்ன பண்ணாலும். அதனாலதான் இப்படித்தான் எடுத்து போறது அந்த நாளிலேயே வழக்கம். அப்படி உயர்ந்த பொருட்களை பெருமாளுக்கு சமைச்சு இருக்கிறச்சே பெரியாழ்வார் புட்பத்தரவே தலைமையில் பார்த்தார்னா அவர் எவ்வளவு வருத்தமா போடும். திரும்ப அங்கேருந்து கொண்டு வச்சார், புதுசா பூமாலை தொடுத்தார், இப்ப மறுபடியும் கொண்டு போய் ஜாகிரஜா வடபெரும் கோயிலுடன் சமர்ப்பித்தார். இந்த பெருமாள் இது எனக்கு பிடித்தம் இல்லையே வாண்டான்னுட்டார். நான் நல்ல புட்பமா கொடுத்திருக்கேன், ஏற்கனவே இருந்ததுல தலைமை ஏற்பட்டிருந்தது, இப்படி போய் சொல்றீங்கன்னா அதுதான் நாம் உகக்கிறோம், அதையே போய் எடுத்துக்கொண்டு வாரும். உம்முடைய பெண் சூடி களைந்து பார்த்தத்தை வைத்திருக்கிறாள், அதை சூடி கொள்ள வேணுங்கிறதான் நமக்கும் ஆசை என்று பெருமாள் சொன்ன அன்னைக்குத்தான் அவருக்கு புரிஞ்சுது, ஓ இவளுக்கும் அவளுக்கும் மாலை மார்த்தல் சூடிக்கொள்ளுதல் ஆசை உள்ளது போல் இருக்கிறது என்கிற உண்மையே தாப்பனார் அன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிறார். அவர் உடனே எவ்வளவு வருத்தப்பட்டிருக்கணும், இந்த பெண்ணு எப்படி காதல் சொல்லாளு. அவர் ஒரு பாசனம் பாடுறார், ஒரு மகள் தன்னை உடையேன் உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன் செங்கண்மால் தான் கொண்டு போனான். ஒரே ஒரு மகளைத்தான் பெற்றேன், திருமகள் போல வளர்த்தேன், மகாலட்சுமியை போல வளர்த்தேன், ஒரு மகள் தன்னை உடையேன் உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன், உலகம் முழுக்க புகழ் பரவளவுக்குத்தான் இந்த பெண்ணை வளர்த்தேன், செங்கண்மால் தான் கொண்டு போனான். எங்கிட்ட சொல்லிக்கவே இல்லை, புண்டரீகாட்ச பெருமாள் அழைச்சின்னு போட்டாரேன்னா அழ்வார் தானே சமாதானம் சொல்லிக்கிறார். எங்கிட்ட சொல்லிட்டு கூட்டின் போகணுங்கிற அவசியம் அவனுக்கு இல்லை, அவன் சொத்த அவன் அழைத்து போவதை நாம் யார் தடுக்க. ஒரு ஜீவாத்மாவும் பரமாத்மாவுக்கு சொத்துன்னு இருக்கிறச்சே நம்ம கிட்ட சொல்லிட்டு அழைச்சின்னு போவார். அவர் நாம நினைச்சிட்டு இருக்கோம் ஆத்மா நாம ஆத்மா நாம நம்முதுன்னு, ஆத்மா அவனது கிந்தேவன் அனகிருதம் பாபம் சோரேன ஆத்மா பகாரிடான்னு மகாபாரதத்துல சொல்லுவார்கள். ஒருத்தர் மட்டும் ஆத்மா தன்னதுன்னு நினைத்தா அவன் செய்யாத திருட்டே இல்லைங்கிற தர்மசாஸ்திரம். ஆத்மா அவனது, நாம எதோ திருடலன்னு சொல்லிட்டு இருப்போம், என்னது ஆத்மான்னு நினைச்சாலே பெருந்திருட்டது. வேற அது எவ்வளவு பெரிய வஸ்துவை திருடிட்டோம் தெரியுமோ, ஏதோ இதை திருடுறோம் அதை திருடுறோம்லாம் சொன்னா பெருசா குற்றம் வராது, ஏதோ தண்டனை கொடுத்து அமுச்சு விட்டுருவா. ஒரு வைக்க போற திருடின்னு வந்தேன், என்ன பெருசா உதச்சிட போறாள, ரெண்டு வைக்கல பிடிக்கணும் வந்ததுக்கு ஆசை போனா போ இன்னும் பண்ணாது அப்படின்னு அமைச்சிருவா. அதே ஒரு ரத்தனத்தை திருடின்னு வந்திருந்தேன்னு வச்சுங்க, அப்ப ரொம்ப ஆபத்து, தண்டனை அதிகமா இருக்கும் இல்லையோ. வேண்டாம், வைக்க போறைய ராஜா அரண்மலையில இருந்து திருடின்னு வந்தேன்னு வச்சுங்க, இவன் வேற எதுக்காக வந்தானோ சந்தேகம் வந்துடும். வைக்க போற திருடின்னு போனது இருக்கட்டும், வந்தது ராஜாவோட அரண்மனைக்கு வந்தானோ இல்லையோ, அப்ப ரொம்ப பெரிய மனுஷன்ட திருடினாலும் ஆபத்து, சின்ன மனுஷன்ட பெரிய விஷயத்தை திருடினாலும் ஆபத்து, ரெண்டுமே. இப்ப நாம எதை தெரியுமோ திருடி இருக்கோம், எல்லாத்த விட உயர்ந்த ஆத்மாவை, சாதாரண வஸ்துவே இல்லை. யார் திருட்டு கொடுத்தவர்கள், பகவானே. அவர்கிட்ட என்ன திருடி என்னதுன்னு சொல்லிட்டு இருக்கேன் இப்போ. அப்ப திருட்டு கொடுத்தவரை பார்த்தாலும் பகவான் கொடுத்திருக்கார், திருடின பொருளை பார்த்தாலும் ஆத்மாவை திருடி இருக்கேன், இதை விட தண்டனைக்கு வேற என்ன குற்றம் ஒன்று சொல்லுங்க. கிம் தேன நகிருத்தம் பாபம் சோரேன ஆத்மா பகாரினா, அதனால ஆத்மா அவனது, நான் ஆரித்த தடுக்கார் பெரியாழ்வார் அப்பவே புரிஞ்சு விட்டார். ஒரு மகளைத்தான் வளர்த்தேன், ஆண்டாளோ கண்ணனுக்காகத்தான் இருக்க வேண்டும் ஆசைப்பட்டுட்டாள். இனி இது எப்ப இந்த கல்யாணம் நடக்க போறதோ எப்படி நடக்குமோன்னு பெரியாழ்வாருக்கு தெரியல. ஆனா ஆண்டாளோ தான் சொப்னம் பார்த்தே திருப்திப்பட ஆரம்பித்து விட்டாள். கண்ணனுக்கும் ஆண்டாள தெரிஞ்சு போச்சு, ஆண்டாளுக்கும் கண்ணனை பத்தி தெரிஞ்சு போச்சு. அவளுக்கு பிருந்தாவனத்துக்கு போகணும்னு ஆசை, அங்க போய்தான் கண்ணனை சேவிக்கணும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை, போறதுக்கு வழி இல்லையே. அந்த நாள்லாம் சீவல்லிபுத்தூர் தெற்கு கோடியிலேருந்து வடக்கு கோடி பிருந்தாவனத்துக்கு போகணும்னா என்ன நடக்கக்கூடிய காரியமா, கிளம்பி போட முடியுமா, வந்துட முடியுமா, ஒன்னும் இல்லை. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி பத்ரி யாத்திரை போட்டுனோம்னா 1.5 மாசம் ஆகும், 45 நாள் வச்சா தெற்கேந்து ஒரு சுத்து பத்ரியை பார்த்து வரத்துக்குள்ளே ஆள் பாதியாயிடும், நிக்க கூட பாபா நிப்பாளா தெரியாது, எத்தனை வியாதியோட திரும்பி வருவான்னு தெரியாது. அதுக்கப்புறம் 1 மாசம் ஆகும் அந்த ஆள் தேர்றதுக்கே. ஆனா இன்னைக்கு ஒண்ணும் இல்லை, பணத்தை செலவிக்கிறோம், ஏறி உட்காண்டா விமானத்துல போய் இறங்கினா சேவிச்சா பெருமாளை பார்த்து சௌக்கியமாக்கிறா அப்படின்னு கேட்டு திரும்பி வந்துள்ளான். சேவிக்கிறது, அங்க இருக்கிறது, கட்டப்படுறது, சாப்பாடு கட்டப்படுறது ஒண்ணு இப்ப கிடையாது, திருப்தியா போவோம் இறங்குவோம் சரியா இருக்கிறான்னு பார்ப்போம். இந்த தேர்தல் நேரத்தில் எல்லாரும் வேகமா ஒரு ஒரு இடத்துக்கா போய் கையாசிச்சுட்டு போக போறது, அதே போல ஒரு ஒரு ஊருக்கும் போக வேண்டியது கையாசிச்சுட்டு திரும்பி வந்து திருடிதான். ஏதான ஒரு ஊர்ல இப்ப கொஞ்சம் கதவு சாத்திருவா, நம்ம போறச்சே 12 மணியா இருக்கும், கதவை சாத்திருவா, 4 மணிக்கு தரப்போம் இருங்கோண்ணா, இன்னைக்கு நான் சேவிக்கிற பாக்கியத்தை இந்த பெருமாள் பண்ணல அப்படின்ட்டு கடந்து வந்துடும். சாயங்காலம் 4 மணி இருக்கிறதோ இந்த பெருமாளை சேவிக்கலையே, இன்னைக்கு எனக்கு பாக்கியம் இல்லாத போச்சே கிடையாது, நான் சேவிக்கிற பாக்கியம் அவர் பண்ணிருந்தாதான் இன்னைக்கு அவர் சேவை கிடைக்கும். இன்னைக்கு நம்ம நிலைமை இது. ஆனா ஆண்டாள் அன்னைக்கு புறப்பட்டு போயிருக்க முடியுமா, நடந்திருக்குமா, அவ உள்ளத்தின் முழுக்க கிருஷ்ண பக்தி இருந்தாலும் அவளால் செல்வதற்கு இயலவில்லை. அதனால இருந்த இடத்திலிருந்தே தான் ஊரையே கோகுலமாக நினைத்து கொண்டாள். கோகுலத்துக்கு போறதுக்கு அவளால முடியல, ஆனா தம் ஊரையே கோகுலமா நினைச்சுட்டா. பெருமாள் உள்ள இருக்காரு வடபத்திர சாயி, அவரையே கண்ணனா நினைச்சுட்டா. அவருடைய கோவில் இருக்கே அதையே நந்தகோபாலனுடைய வீடா நினைச்சுட்டா. தன்னையே ஒரு இடைப்பெண்ணாக நினைத்து கொண்டாள். கண்ணனே வடபத்திர சாயி, கோயிலே நந்தகோபாலன் திருமாளிகை, தானே இடைப்பெண், கூட இருக்கிற சிறுமிகள் சிவலுத்தூர் பெண்களே இடைச்சிகள், பெருமானே வடபத்திரசாய் என்று நினைத்து கொண்டு தன்னை ஒரு இடைச்சியாக பாவித்தே திருப்பாவை 30 பாசனங்களும் பாடினாள். அது மார்கழி மாசத்துக்காக. அடுத்தது கையொரு திங்கள் தரை விளக்கின்னு தொடங்கி நாச்சியார் திருமொழி 143 பாசனங்கள் பாடினாள். அதுல ஒரு பதிகமா தாண்டி தாண்டி கண்ணனை எப்போது அடைவேனோ என்று துடிக்க துடிக்க 6 பதிகத்தில் வாரணமாயிரம் சூட வலம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என்னது பூரண பொற்குடம் வைத்து புறமெந்தும் தோரணன் நாட்ட கனாக்கண்டேன் தோழி, நான் தோழி நான் கனாக்கண்டேன், என்ன கனாக்கண்டாயின்னு தோழி கேட்கிறாள். அத கடைசி பாசனத்துல சொல்லுகிறாள், ஆயனுக்காக தான் கண்ட கனாவினை வேயர் புதுவை வில்லிபுத்தூர் கோன் கோதை கோதை சொல் தூய தமிழ் மாலை ஈரைந்தும் வல்லவர் வாயுனன் மக்களை பெற்று மகிழ்வரே. தூய தமிழ் மாலையாக 2-5 பாசனங்கள் பாடி வச்சிருக்கேன். இதை யார் பாடுகிறார்களோ வாயுனன் மக்களை பெற்று மகிழ்வரே, அவர்களுக்கு நல்ல கல்யாணம் நடக்கும். கல்யாணம் ஆன பெண்கள் சொன்னால் நல்ல புத்திரப்பேறு கிட்டும், கல்யாணம் ஆகாதவர்கள் சொன்னால் கல்யாணம் நடக்கும், கல்யாணம் ஆனவர்கள் சொன்னால் குழந்தை பேரு கிட்டும், அவசியம் சொல்லுங்கோள்னு தான் கண்ட கனாவை சொல்லுகிறாள். முதல்ல கண்ணன் கல்யாணத்துக்காக வரார். இப்ப நம்ம நேர ஆண்டாள் கல்யாணம் என்னன்னு பார்ப்போம். எப்படி வச்சுக்கணும் நீங்க மனசுல என்ன, ஆண்டாளை ஸ்ரீரங்கத்துக்கு அழைச்சின்னு வந்தாச்சு, பெரிய பல்லக்கலையை கூட்டின்னு வந்தாச்சு, சம்பிரமத்தோட ஆணை குதிரை ஒட்டகம் எல்லா வரிசையோட வந்து வாத்திய கச்சேரியோட வந்து பல்லக்க கீழே இறக்கி ஆண்டாள் காவேரியில போய் நீராடிட்டு திருவரங்கநாதனுடைய ஆஸ்தானம் கோவிலுக்குள்ள போய் திருமண தூண்கள் அளவுக்கு அவருடைய பக்கத்தில் இருக்கிற வாசப்படி அளவுக்கு போயாச்சு. இனி உள்ள போக வேண்டியதான். அந்த இடத்துல நிறுத்தி வச்சுட்டு இப்ப பெருமாளுக்கும் ஆண்டாளுக்கும் கல்யாணம் என்று நாம பாசுரத்தின்படி சொல்லிக் கொள்ளுகிறோம். கிழிய சொன்னேன் கதைப்படி பார்த்தா அது இருக்காது, ஆனா பாசுரத்தின்படி பார்த்தா நடத்திக்கலாம். முல்லியம் இப்ப பெரிய பந்தல் போட்டிருக்கு, ஆண்டாளுக்கு கல்யாணம்னு அறிவிச்சாச்சு. பெரியாழ்வாருக்கு ஒரு துளி மூலையில வருத்தம் தான், பிராமண பிள்ளையா இருந்திருக்கலாம், என்ன பண்றது இல்ல, இருந்தாலும் பண்ணி கொடுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா அவர் ஆச்சார அனுஷ்டானத்துல ரொம்பவே உயர்ந்தவர். ஆனா வந்திருக்கிறது இடைப்பிள்ளை கண்ணன் தான் வந்திருக்கார், அவருக்கு தான் பண்ணி கொடுத்தாகணும்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ குருமுக மனதீத்திய பிராக வேதான் அசேஷான் நரபதி பரிகிளுப்தம் சுருக்க மாதாது காமஹ சுவசர மமரபந்தியம் ரங்கநாதஸ்த சாட்சான் துஜகுல ஜலகந்தம் விட்டு சித்தம் நமாமி. சிறந்த பிராமணராக பிறந்திருந்த பெரியாழ்வார் திருவரங்கநாதனாலே கூட வணங்கப்படும் பேரு பெற்றவர். ஒரு கல்யாணம் நடக்கிறதுன்னு வச்சுங்கோ, மாப்பிள்ள மாமனார சேவிச்சாகணும், மாமனார் மாப்பிள்ள சேவிச்சாகணும், இந்த ரெண்டுமே உண்டு. சில இடத்தில் மாப்பிள்ள ரொம்ப பெரும் படைச்சவரா இருப்பார், கவலைப்படாம மாமனார் சேவிச்சிருவார். சில இடத்துல மாமனாருக்கு ரொம்ப பெருமை இருக்கும், சிரமமே இல்ல மாப்பிள்ள சேவிச்சிருவார். இந்த ரெண்டு ஒழுங்கா இருந்துருச்சுன்னா அவா சேவிச்சிருவா, இந்த ஒண்ணு நன்னா இருந்து ஒண்ணு சுமாரா இருந்துன்னு வச்சுங்க கட்டப்பட்டு சேவிப்பா, இவர் அப்ப சேவிக்க வேண்டியிருக்கேன் அப்படின்னு. இப்ப அந்த கட்டமே எங்கே இல்லையோ இல்லையோ. இப்ப பெரியாழ்வாரை சேவிக்கிறதுக்கு அரங்கநாதனுக்கு கசக்கிறதா, அல்லது அரங்கநாதனை சேவிக்கிறதுக்கு பெரியாழ்வாருக்கு தான் கசக்கிறதா? மாப்பிள்ளைக்கும் குறவில்லை, மாமனாருக்கும் குறவில்லை. குருமுக மனதீத்திய பிராக வேதான் அசேஷான் நரபதி பரிக்ளிப்தம் சுல்க மாதாது காமஹ சசுரம் அமரவந்தியம் ரங்கநாதஸ்த சாட்சான் சசுரஹ, சசுரன்னா மாமனார்னு அர்த்தம், சசுரம் அமரவந்தியம் தேவர்கள் கூட வணங்கத்தக்க பெருமை படைத்த மாமனாராய் அழகிய மணவாளன்னு உற்சவமூர்த்திக்கு பேர், நம்பெருமாள்னு சொன்னோம் இல்லையா திருவரங்கநாதனுக்கு, அவருக்கு அழகிய மணவாளன், அழகிய மணவாளன்னு ஒரு பேர் உண்டு. மணவாளன்னாலே ஜாமாதா, ரம்ய ஜாமாதா, ரம்யன்னா அழகிய, ஜாமாதானா மாப்பிள்ளை, பெருமாள் தான் இப்ப மாப்பிள்ளை. பெருமாள் மாப்பிள்ளைன்னா நவகிரகங்கள் கேள்விப்பட்டிருக்கல, மாப்பிள்ளைக்கு ஜாமாதா தசமோ கிரகான்னு சொல்லுவா. ஜாமாதாங்கிற மாப்பிள்ளை தான் 10வது கிரகம். ஏன்னா 9 கிரகம் படுத்துற பாடு போறாதுன்னு அவர் வேற படுத்துறாரு, அதனாலதான் அவருக்கு 10வது கிரகம்னு பேர் வச்சிருக்கா போட்டு. அந்த 10வது கிரகம் தான் இந்த நம்பெருமாளுக்கு. என்னால் நம்பெருமாள் மற்ற பேர் ஆரையும் படுத்துறது கிடையாது, ஆனா இந்த நவகிரகங்களும் அவருக்கு ஆட்பட்டு இருக்கிற சொல்லு. இப்ப நம்ம நவகிரகத்துக்கு போறோம், அங்கெல்லாம் பிரதட்சணம் பண்ணுவோம், சுத்துவோம், அதெல்லாம் எதோ பண்ற முல்லியம். அது எல்லாத்தையும் விட பெருமாளை பிரார்த்தித்தோம்னா காரியம் இன்னும் சுலபமா நடக்கும். ஏன்னால் வேலையாள கேட்டு காரியம் பண்ணிக்கிறத விட முதலாளியை கேட்டு காரியம் பண்ணிக்கிறது எப்பவுமே சுலபம். நம்ம வேலையாள போய் கேட்டோம்னா அவர் சரின்னு சொன்னா சொல்லுவார், இல்லேன்னு சொன்னா சொல்லுவார். இப்படி பாருப்ப சனி பகவான் படுத்துறான்னு வச்சுப்போம், அடி எனக்கு இப்போ ஏடை நாட்டு சேர்ந்து தான் நடந்துட்டு கடந்த ஒரு 2.5-3-4 வருஷம் கூட ஆயிடுச்சு. இன்னொரு 3.5 வருஷம் தான் வச்சுக்கோ. இப்ப நடக்கிறது நான் இப்ப என்ன பண்ணலாம், சனி பகவானுக்கு போய் பிரதட்சிணம் பண்ணிட்டு வந்து அவருக்கு விளக்கெல்லாம் ஏத்தி சனீஸ்வருக்கு என்ன பிரீத்தி பண்ணணுமோ அதெல்லாத்தையும் பண்ணி இதெல்லாம் பண்ணலாமான்னு கேட்டா பண்ணலாம். பண்ணலான்னா அதுல என்ன சந்தேகம் வந்துடுறதுன்னா பண்றதுக்கு, இப்ப என் பக்கத்து வீட்டுல ஒருத்தர் இருக்கார், எப்ப பார்த்தாலும் பாட்டு கூத்து சத்தம் போட்டு இருப்பார், என்ன தூங்கவே விடுறதில்லை, ஏதோ சத்தம் ராத்திரி 12 ஆகுது 1 மணி ஆகுது சத்தம் போட்டு இருக்கார். நான் இப்ப என்ன பண்ணலாம், போய் அவர்கிட்ட சொல்லுவேன், சுவாமி இந்த மாதிரி பண்றது நன்னா இல்ல, இது கொஞ்சம் மாத்திக்கும், இங்க படிக்கிற பசங்கள்லாம் இருக்கா, அதனால மாத்திக்கும்னு சொல்றேன். அவர் கேட்கல, கேட்கலன்னா அப்புறம் நான் என்ன பண்ணலாம், அவர் இப்போ நேர திருக்கோடியில காவலாளி இருக்கார் போய் சொல்ல வேண்டியதுதான், இல்ல யார் அதுக்கு அதிகாரியோ அவள்கிட்ட போய் சொல்லி இவரை ஒழுங்கா நடந்துக்க சொல்லுங்க, இல்லைன்னா நான் நீதிமன்றத்துக்கு தான் போகணும் சொல்லிடுவோம். மொழி அதை விட்டுட்டு நேரம் அவர் வீட்டுக்கே போய் அவரை நல்லா பிரதட்சிணம் பண்ணி அவருக்கு விளக்கெல்லாம் ஏற்றி 108 தரம் பிரதட்சிணம் பண்ணி இன்னைக்கு போய் எள்ளோரம் பண்ணலாமா புளியோரம் பண்ணலாமான்னு கேட்டு நீரே தானே எனக்கு பார்த்து அனுகிரகிக்கணும்னு நான் கேட்பேன். அவர்கிட்ட கேட்க மாட்டேன், படுத்துறவரே அவர் தான். அப்புறம் அவர்கிட்ட போய் நான் ஏன் பிரதட்சிணம் பண்ணிட்டு இருப்பேன். இப்ப அது போல இப்ப சனி பகவான் படுத்துறாருன்னு சொன்னா நான் அவருக்கே போய் வழக்கேத்தினேன்னா அது பண்ண போறதில்லை. இப்போ அவர் எனக்கு அவர் தான் கஷ்டமே படுத்திட்டு இருக்காரு, சனி என்ன படுத்துறதுன்னு சொல்லிண்டே போய் திரும்ப அவர்கிட்ட பிரதட்சிணம் பண்ணோம்னா அவர் குற்றம் இல்ல, அவர் கொடுக்கப்பட்ட வேலையை அவர் பண்றார். என்னுடைய கர்மாதீனமா நான் இப்ப படணுங்கிறது எழுதப்பட்டுள்ளது, நான் பண்ணின கர்மா, அதுக்கு பகவான குற்றம் சொல்றதுக்கு என்ன இருக்கு. இப்போ நான் பண்ண கர்மாவுக்கா நான் பண்றேன், என்ன பட வைக்கிறதுக்கு ஒரு தேவதைய பகவான் நியமிச்சு வச்சிருக்கார், அந்த தேவதை அது பண்ண வேண்டிய கடமையை ஆற்றத்தான் போகிறது, அதுக்கும் குற்றம் இல்லையே, நான் பண்ண கர்மா குற்றம். அப்ப அந்த கர்மாவை தொலைச்சுக்கணும், அந்த தேவதை என்ன படுத்த கூடாதுன்னு எங்க போய் கேட்கணும், இதை ஆட்டி வைக்க கூடியவன் இடத்தில் போய் கேட்டால் தானே நடக்கும். அதனாலதான் பரமபுருஷனான பகவானிடத்தில் போய் கேட்க வேண்டும், புருஷோத்தமனிடத்திலே போய் நின்றால் தன்னிடையே மற்றதெல்லாம் சரிப்பட்டு வருங்கிறதுக்காக. அதனாலதான் இந்த பக்தர்கள் ரொம்ப தூரம் நவகிரகத்தை பத்தி ராகுகாலத்தை பத்தி அஷ்டமி நவமிய பத்தி இதெல்லாம் கவலையே படப்படுறதில்லை, அது படுற பாட்டை படுத்துதான் போறது, அது மாற போறதில்லை. இப்போ எப்படியா இருந்தாலும் இதை நம்ம சமாளிச்சுதான் ஆகணும், அதுக்கு நடுவில் அதை பத்தி கவலை பண்ணி இத்த பண்றேன் அத்த பண்றேன் அந்த 2 நிமிஷத்துக்குள்ள பக்தியை வளர்த்துண்டா போவதற்கு நன்மையாவது ஏற்படும், ஆத்ம உஜ்ஜீவனத்துக்கான வழி ஏற்படும். அதனால இவர்களை காட்டிலும் 10வது கிரகம் இருக்கார் பாருங்க, இந்த 9 கிரகத்தை விட பெரிய கிரகம், அந்த கிரகம் பிடிச்சு கொடுத்து போக போகாது. இந்த கிரகம்லாம் அதான் வேப்பலை அது இது எதாவது பண்ணியான்னு நகத்தவான்னு அந்த கிரகத்தை எதையானு பண்ணி போக்க வைக்கலாம், அது எங்க போகும், அது எந்த வேப்பலைக்கும் அடங்காத கிரகம். இன்னொன்னு பாருங்க, இந்த கிரகம்லாம் பிடிச்சுட்டா போக்கணும்னு முயற்சி எடுப்போம், அந்த கிரகம் பிடிச்சுக்குமான்னு தான் பக்தன் பிரார்த்திக்கிறான், அந்த கிரகம் நம்ம எப்பவான்னு பிடிச்சுக்குமா, ஐயோ அந்த பக்தி வரலையே, அது எப்ப நம்மளை பிடிச்சுக்கும், எப்ப நமக்கு பகவத் பிராப்தி ஏற்படும் ஆசைப்படுகிற மொழியோ அவர் தான் ஜாமாதா தசமோ கிரக. ஜாமாதாங்கிற அழகிய மணவாளன், மணவாள பிள்ளைக்கு ஆண்டாள், ஆண்டாளுக்கு மணவாளன், என்ன ஒத்தருக்கு ஒத்தர் இப்படி நிறுத்தி வச்சுப்போம், நம்ம மானசமா நிறுத்தி வச்சுருக்கோம், நம்ம மனக்கண்ணுக்கு முன்பாக ஆண்டாளை நிறுத்திப்போம், நடுவுல பெரியாழ்வார் இருக்கார், இந்த பக்கம் ஸ்ரீரங்கநாதன் இருக்கார், அந்த பக்கத்துல திருவரங்கத்து ஜனங்கள்லாம் இருக்கிறார், இந்த பக்கத்துல சிவில்லிபுத்தூர் ஜனங்கள்லாம் கூடிவிட்டா, ஸ்ரீரங்கம் சிவில்லிபுத்தூர் ரெண்டு மக்களுமே பேச்சு சாமர்த்தியத்துல சளைச்சவாளே இல்லை, நீங்க ஸ்ரீரங்கத்துக்காரால்கிட்ட பேசியோ சிவில்லிபுத்தூர்காரால்கிட்ட பேசியோ மீண்டே வர முடியாது நம்மளால, நம்ம எல்லாம் ஏதோ பட்டணத்துல இருக்கோம் அப்படி இப்படி ஏதோ பேசிட்டு கிளம்பி வந்துருவோம், ஆனா ஸ்ரீரங்கத்துக்காரா பேசினா அவா தைரியம் அவளுக்கு தான், சிவில்லிபுத்தூர்காரா சளைச்சவாள் அவ அப்படித்தான் பேசுவா, ரெண்டு பேரும் ஒத்தருக்கு ஒத்தர் இப்ப கல்யாணம் பண்றதுக்காக ஆரம்பித்து ஆண்டாள் முதல் பாசரத்தில் பூரண பொற்குடம், பொற்குடத்தை வைத்து அதாவது வாரணம் 1000 சூட வலம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என்ற எதிர் வாரணம் 1000 கண்ணன் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக மண்டபத்துக்குள்ள வரார். முதனா மத்தியானமா வண்டியில வந்து இறங்குவா பாருங்க மாப்பிள்ள விட்டார், அத போல கண்ணன் வராருன்னு வச்சுக்கோ. சூட வலம் வாரணம் 1000னா 1000 யானைகள் பேரிலே 1000 மக்கள் 1000 பிள்ளைகள் ஏறி உட்கார்ந்துருக்கா, நடுவ கண்ணன் வரார், அதை சுத்தி 1000 பிள்ளைகள் வரார். இந்த சாமி யானை எங்கேருந்து வந்தது இந்த கண்ணனுக்கு, இப்போ ஏதோ வாரணம் 1000ங்கிறதுக்கு பதில் பசுமாடு 1000 அப்படின்னு சொல்லியிருந்தாலும் வாஸ்தவம், இவருக்கு யானைக்கு என்ன சம்பந்தம்னா அது பிறந்த வீட்டு சம்பந்தம், இவர் பிறக்கறச்சே வசுதேவனுக்கு பிள்ளையா தானே பிறந்தார், அவர் ராஜா தான், அதனால வாரணம் 1000 உண்டு. புகுந்தது இங்கிருந்து போய் இப்ப தத்து கொடுத்தா போல இங்கிருந்து நந்தகோபால்கிட்ட போயிட்டார், அங்க நிறைய பசுமாடு. என்னைக்குமே இந்த ஸ்வீகாரம் போயிருக்கிற ஆளுக்கு ஒரு நன்மை என்னன்னா, கறந்து விட்டு சொத்தம் வாழ்தான், போன விட்டு சொத்தம் வாழ்தான், ரெண்டையுமே அவளே வச்சுடுவா, இங்கேயும் விடமாட்டா அங்கேயும் விடமாட்டான், சாமி அங்கதான் போயாச்சேன்னு இந்த தம்பி கேண்டிருக்கும், அங்கதான் விட்டு வந்துட்டே அந்த தம்பி கேண்டிருக்கும், ஆனா ரெண்டு தம்பி சொத்தம் அவருக்கே போடும். இது ஸ்வீகாரம் பண்ணத்தாலே இருக்கிற தனிச்சிறப்பு. அத போல கண்ணன் இப்போ பிறந்தது இங்கே வளர்ந்தது அங்கே இல்லையோ, இதுக்கு தகுந்த மாதிரி யானையை வச்சுக்கிறார், அதுக்கு தகுந்த மாதிரி பசுமாட்டை வச்சுக்கிறார், அங்க போனா அந்த பாட்டுக்கு பசுமாட்டு பாடுறா, கற்று கரவை கணங்கள் பலகரந்து ஏற்ற கலங்கள் எதிர்வங்கி மீது அளிப்ப மாற்றாதே பால் சரியும் வள்ளல் பெரும் பசுக்கள், அங்கெல்லாம் பசுமாட்டை பத்தி பேச்சு, இப்ப இப்ப கல்யாண பிரகரணமும் இல்லையோ, கல்யாணத்தின் போது மாட்டை கூட்டின்னு வந்தான்னா எந்த பொண்ணு விரும்புவோம்? யானையில வந்தான்னு சொன்னா நியாயம். அதனாலதான் மாத்தி விட்டார் கண்ணன், இப்போ பெண்ணே என்கிட்ட மாடல்லாம் இல்ல, எவ்வளவு யானையோட வந்திருக்கேன். வாரணம் ஆயிரம் சூட வலம் செய்து ஆயிரம் யானைகளை கூட்டிண்டு தன்னேராயிரம் பிள்ளைகளோட வருகிறான். நமக்கு சந்தேகம் வரும், ஜான்வாசம் வருதுன்னாலோ சத்திரத்துக்கு வருதுன்னாலோ அவர் தானே வண்டியில வருவா? கூட இருக்கிற எல்லாரையுமா குதிரையில ஏற்றின்னு வருவா? இல்ல எல்லாரும் யானையோட ஏற்றின்னு வருவான்னா? நமக்கு தெரிஞ்சதெல்லாம் உலகத்தில் இருக்கிற ஆண் மக்கள், அவர்கள் யாரையும் தங்களுக்கு சமமா வரவுற்றடவே மாட்டான். ஆனா கண்ணன் எப்படின்னா, அவன் திருவடிகளிலே பணிந்தோம்னு சொன்னால் அடுத்த நிமிஷம் அள்ளி எடுத்து தனக்கு அருகிலே அமர்த்தி கொள்ளுகிறான். இது பகவானுக்கே உண்டான சௌசீல்யம். இப்ப ஊர்ல எல்லாம் முதலாளிகள் இருக்கா பாருங்க, நாம அவளுக்கு அடிமேன்னு வேலை பார்த்துருந்தா கடைசி மூச்சு வரைக்கும் அடிமையா தான் இருக்கணும், முன்னேற உற்றுடவே மாட்டான். ஆனா பகவான் அப்படி இல்ல, பிரம்மம்னாலே பிருகத்வாது பிரம்மணத்வாச்ச பிரம்மமித்யபிதீயதே. பிருகத்வாத் தான் மிகப்பெரியதாக இருக்கும், பிரம்மணத்வாது தன்னை அண்டினவர்களை தனக்கு சமமானவனாக ஆக்கிவிடும். இது பெருமானுக்கே உண்டான பெருமை. அதனாலதான் தன்னோட கூட இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் ஆள் ஆளுக்கு ஒரு ஒரு யானைய கொடுத்து எல்லாரும் யானை மேல ஏற்றிட்டான பெருமான். வாரணம் ஆயிரம் சூழ வலம் செய்து நாரணன் நம்பி நடக்குன்னான். ஆயிரம் யானை சூழ்ந்து வருதுன்னா ஒரு முக்கியமான கருத்து உண்டு. ஏது கருத்தனில் சாஸ்திரம் சொல்லுகிறது, ததா வித்வான் புண்ணிய பாபே விதூய நிரஞ்சனஹ பரமம் சாமியமுபைதி. யாருத்தன் பாப புண்ணியங்களாகிற கர்மங்களை தொலைச்சுடுறானோ அவன் அங்கு சென்று வைகுண்டத்துக்கு சென்று சாம்யாபத்தியாகிற மோட்சத்தை அடைகிறான். இது ஒரு முக்கியமான கருத்து, விசிஷ்டாத்வைத சித்தாந்தம்னு கேள்விப்பட்டிருக்கோம். ராமானுஜர் சாஸ்திரத்திலிருந்து இது விசிஷ்டாத்வைதம்னு எடுத்து காட்டினார். அந்த சித்தாந்தத்தின்படி சாம்யாபத்தி மோட்சம், நாம் அங்க போன விற்பாடு பகவானுக்கு சமமாக அனுபவிக்கிறோம், நாமும் அவரும் சேர்ந்து பகவானுடைய எண்ணிறந்த கல்யாண குணங்களை மங்களமான குணங்களை அனுபவிப்போம், தொண்டு புரிவோம். இதுதான் நாம் எல்லாரும் அங்க போனா செய்யறது. சாம்யாபத்தினா நிகர் சமானம் சமம் என் சமன்கொள் வீடு தரும் தடம் குன்றமேன்னு திருவேங்கடத்து போஷரத்துல நம்மாழ்வாரே தெரிவிக்கிறார். அதனால பெருமான நாம வணங்கினோம்னால் அவருடனே தூக்கி தனக்கு சமமா உட்காந்து வச்சுடுவார். ஒரு ராஜா இருந்தான், அந்த ராஜா ரொம்ப நாள் நல்ல தபஸ் பண்ணி இந்திர பதவி அடையிற அளவுக்கு வசந்துட்டான். இந்திரனுக்கு பொறாமை எப்பவுமே அதிகம், தம் பதவியை தக்க வச்சுக்கிறதுக்காக என்னவனா பண்ணுவார். இந்த நாற்காலியில இன்னைக்கு மட்டும் இல்ல, இந்த நாற்காலியை கட்டியா பிடிச்சிக்கிறதுங்கிறது இந்திரன் காலத்திலிருந்தே உண்டு. அது ஒரு ராஜா, ஒரு ராஜா எப்படியோ தபஸ் பண்ணா இந்திர பதவி அடைஞ்சிட்டான். அடைஞ்சிட்டா பக்கத்துல போனா இவர் கடமை நினைப்போம், வேற வழி இல்லையே, அவர் வந்து உட்கார்ந்துட்டார். இவனை எப்படியான தலை குப்புற பிடிச்சு தள்ளி விட்டுடணும்னு இந்திரன் திட்டம் போட்டான். அந்த ராஜாவை பார்த்து கேட்டான், நீ கீழே பூலோகத்துல ராஜாவா ஆண்டுன்றது இல்லையோ, அப்ப யார சார்வபௌமன்னு சொல்லுவா, யார் சிறந்த ராஜா, யார் ரொம்ப நல்ல ராஜான்னு சொல்லுவார்கள்னு கேட்டான். நிஜமாவே இந்த ராஜாவை தான் அப்படி சொல்லுவா கீழ்லோகத்துல, அதுதான் உண்மை. அந்த ராஜா உண்மையை சொல்லிட்டான். உண்மையை சொல்லிட்ட உடனே நீ வந்து தற்புகழ்ச்சி பண்ணினாய், உனக்கு குற்றம் வந்துருத்துன்னு தலகுப்புற தள்ளி விட்டான். இப்ப இவர் அப்படி சொல்லாமல் தற்புகழ்ச்சி கூடாதுங்கிறதுக்காக வேற ஒரு ராஜா பேரை சொல்லியிருந்தா நீ பொய் சொன்னாயிருக்க தள்ளி விட்டுருக்கோம். ஆக மொத்தத்துல இந்திரனுக்கு ஒருத்தனை பிடிச்சு தள்ளி விடணும்னா இல்லாதத கல்பிச்சு தள்ளி விட்டுறான் பாருங்க. உண்மை நல்ல ராஜாவும் ஒழுங்கா இந்திரனுக்கு வந்து சேர்ந்தாச்சு, ஆனாலும் இல்லாததை சொல்லி தள்ளி விட்டான்னு சொல்லி அழ்வார் தெரிவிக்கிறார். இவன் காலில் போய் நீங்க நிக்க பொருளா, இல்ல எங்கிட்ட ஒரு நல்லதும் இல்லாமல் ஏதோ ஒரு நல்லது இருந்தால் அதை வச்சுட்டு தனக்கு சமமா கூட்டு உட்காத்தி வச்சுக்கிற கண்ணனிடத்துல போய் நிக்க பொருளா. எங்கிட்ட எல்லா நல்லது இருந்தாலும் அதத்தனையும் கண்டுகொள்ளாமல் ஒரு சின்ன குற்றத்தை பிடிச்சுன்னு தள்ளி விட்டுட்டான் ஒரு இந்திரன், அப்ப அவங்க காலில் போய் நிக்கணுமா? இல்ல நான் எத்தனை தப்பு பண்ணிருந்தாலும் ஒரு சிறு நன்மை இருந்தால் அது போதும்னு அள்ளி அணைத்துக் கொள்ளும் பகவானிடத்துல போய் நிற்போமா? ஆனா கண்ணன் ரொம்ப வருத்தத்தோட கீதையில சொல்லிட்டார், காங்கந்த கர்மணாம் சித்தின் யஜந்த இஹ தேவதாஹ க்ஷிப்ரம் ஹி மானுஷே லோகே சித்திர் பவதி கர்மஜா. அர்ஜுனா ஏன் தெரியுமா, அவாவா ஒரு ஒரு தேவதைய போய் ஆசிரியிக்கிறா, ஏன் எங்கிட்ட வரமாட்டா தெரியுமோ, அங்கங்க போனா நிறைய கிடைக்கிறது எல்லாருக்கும், இது கேட்டா இது கிடைக்கும், அது கேட்டா அது கிடைக்கும், எங்கிட்ட கேட்டா என்ன மோட்சம் தான் கிடைக்கும். அதுக்கு ஆறு வந்துரு போறாப்ப, சுலபத்துல ஆறும் வரமாட்டார்கள். ஏதோ கல்யாணம் ஆகணும்னு வருவா, நிறைய பரீட்சை தாண்டணும்னு வருவா, இப்படி இருக்கிறதுக்கு வேணா வருவாளே தவிர, போனா பகவான்கிட்ட போன உடனே மோட்சம் கிடைச்சிரும்னா கோவிலுக்கு வரவனும் வரமாட்டான். எது இப்பவான நாலு பேர் வந்துட்டு இருக்கா கேட்கறதுக்காக, இத்த கேட்போம் அத்த கேட்போங்கிறதுக்காக பெருமாள் கோவிலுக்கு போன இல்லையோ, உடனே பெருமாள் மோட்சம் கொடுத்துட்டு போறாருன்னா சாமி அடி 80 வயசுக்கு அப்புறம் போய்க்கிறேன், இப்ப எல்லாம் போகவே இல்லையா. அதாவது பகவானிடத்துல போய் நின்னா இது கிடைச்சிருமோ மத்தது கிடைக்காதோங்கிற பயம். ஆனா அர்ஜுனா என்ன புரிஞ்சுக்கிறது இல்லையா, நான் சுலபத்துல அதை கொடுக்க மாட்டேன், ஆராய்ச்சி பண்ணித்தான் கொடுப்பேன், நான் கொடுத்தது என்றும் நழுவாது. இதை மட்டும் அவன் புரிஞ்சுக்கிறதே கிடையாது. என்னமோ கிடைச்சிருதுன்னு போறானே தவிர கிடைச்சது நிற்குமா? நிற்காது. அல்பமான பலம், அஸ்திரமான பலம், ஸ்திரம் இல்லாத அல்பமான பலத்தை தேடி போனா போகட்டுமே. அப்ப அர்ஜுன் சொன்னார், வளர் நீ கூண்டு வந்து வச்சுக்க வேண்டாமோன்னார். நான் இது கழிச்சு நான் கூண்டு வரணும். என்னைக்கு அவனுக்கு புத்தி வர போறதோ அன்னைக்கு என்னிடத்துல வந்துட்டு போறான். அவனுக்கு என்னைக்கு வரணும்னு இருக்குமோ, அவன் தர்மாதீனமா, அன்னைக்கு நான் குடிச்சிட்டு போறேன். யாரும் எந்த சரக்கும் விற்பனைக்கு இல்லை. கண்ணன் ரொம்ப ஆச்சரியமா தெரிவித்தார், இந்த மோட்ச சாம்ராஜ்யத்தை நான் என்ன விற்பனைக்காக வச்சிருக்கேன், என்னைக்கு பக்தி முற்றி வருகிறானோ அன்றே வரட்டும். அதனாலே பெருமாள்கிட்ட நாம போய் கேட்கிறோம்னா மற்றதை கேட்கறதுல லாபம் இல்லை. அவராக கேட்காமலே கூட கொடுப்பர். பெரிய சில கடைகள்லாம் இருக்கும், இந்த தங்கத்துல எல்லாம் இவ்வளவு சின்ன 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 ராஜா முத்து பில்லாக்கு அது இது காது மூக்கு இந்த மாதிரி சின்ன சின்னதா வச்சிருப்பா. கூட்டமா சாயம் இந்த கடையில. இன்னொரு கடை பக்கத்துல இருக்கும், பெரிய கடை வச்சிருப்பா. குறைஞ்ச பட்சம் உள்ள போய் வாங்கினாலே 2 லட்சம் ரூபா ஆகும். அந்த மாதிரி கடை, அது கீழே பொருளே கிடையாதுன்னு வச்சுங்க. 4 பேர் தான் அந்த கடையில இருப்பான். இந்த கடையில 400 பேர் இருக்காளே, அந்த கடையில 4 பேர் இருக்காளேன்னா அதுக்கு தகுந்த சரக்கு இருக்கிற கடையில அவ தான் இருப்பா, இதுக்கு தகுந்த சரக்கு இருக்கிற கடையில இவா தான் இருப்பா. 4வது படிக்கிறச்சே 400 பசங்க படிக்கத்தான் படிக்கும். அதுக்குன்னு முதுகலை பட்டம் வரச்சே 400 பசங்களா உட்காந்துருக்கும், 40 கூட இருக்காது, 10 பசங்க தான் இருக்கும். அததுக்கு எது வருமோ அதுதான் வருமே தவிர, ஓ ஆள் இல்லையேங்கிறதுக்காக ஒண்ணுமே குறைஞ்சப்படாது. இப்போ விஷயம் உயர்ந்து இருக்க வேணுமோல்லியோ. ஆகையாலே ஆண்டாளுக்கும் கண்ணனுக்கும் திருக்கல்யாணம்னால் அது அவன் ஜாமாதா, அவருடைய பக்தி தலையெடுக்கணுங்கிறதுக்காகத்தான் பிரார்த்திக்கிறோம். ஆனா அவரோ மத்த ஒண்ணும் இல்லாமல் தனக்கு சமானமாக தன் பக்தனை ஆக்குகிறார். அதை புரிய வைக்கிறதுக்காகத்தான் ஆளுக்கு ஒரு யானையை கொடுத்துட்டு சூழ வளம் செய்து, வாரணம் 1000 சூழ வளம் செய்து, கண்ணனுக்கு சமானமா அத்தனை பிள்ளைகளை வராளே, எல்லாம் சாதா இடப்பிள்ளை, இதுகளுக்கு எதுக்கு நான் இட கொடுக்கணும் அப்படின்னு அவர் நினைச்சிருக்கலாம். இன்னைக்கு யாரு இப்போ வடக்கு எல்லாம் போனா குதிரையில ஜான்வாசம் ஒரு வடலு, அதுக்குன்னு 1000 குதிரையை கொண்டு வந்து இந்த மாப்பிள்ளைக்கு யாரெல்லாம் தோழர்களோ எல்லாரையும் குதிரையில ஏற்றுவாங்க அப்படின்னு சொன்னா என்னமா இருக்கிறப்போ. அத அந்த மாதிரி இன்னைக்கு பண்றோமா? கண்ணன் பண்ணார்னா இவ சமானமா கொடுக்கவே போறது இல்லையே. ஆனா அவன் கொடுத்தான் இல்லையே. வாரணம் 1000 சூழ வலம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான். வருவது யார்? நாரண பெருமாள் திருக்கல்யாண மன்றத்துக்காக வர்றார். அப்படிங்கிறதுக்காக பூரண பொற்குடம், நல்ல பூர்ணமான பூர்ண கும்பத்தை கொண்டு வந்து வைத்து தோரணம் நாட்டக்கனா கண்டேன் தோழினான். கண்ணனை வரவேற்கிறதுக்காக தோரணம் கட்டி வச்சாச்சு. எல்லா இடத்துலயும் சுத்தி தோரணம் கட்டிருக்கு, மாவளை கட்டிருக்கு. கண்ணன் பாக்குறார், இங்கதான் நம்ம போனோம், கல்யாண வீடு இதுதான் அப்படின்னு அவருக்கு அடையாளம் தெரியணும். மொழி அதுக்காக தோரணம் கட்டி வச்சுட்டா, நாளை வதுவை மணமெண்டு நாளிட்டு அடுத்த பாசுரத்துல சொல்லுகிறாள், எப்ப கல்யாணம்னு நாள் குறிச்சிருக்கா. அதையும் கனவுல கண்டாலும் நாளை வதுவை மணமென்னு நாளிட்டு, நாளை காத்தால கல்யாணம். ஏன் சுவாமி இன்னைக்கே கல்யாணம் சொல்லக்கூடாதா? என்ன தப்பு இப்போ? இல்ல 10 நாள் கழிச்சு கல்யாணம் சொல்லக்கூடாதான்னா, 10 நாள் கழிச்சுன்னா இன்னும் கண்ணன் கைய பிடிக்கிறதுக்கு 10 நாள் ஆகுமான்னு உயிரே போடும். அவ்வளவு நாள் இந்த பெண்ணுக்கு தாங்கவே தாங்காது. அதனால நாளை சார் அப்ப இப்பவே என்ன சொல்லிட்டு போங்களேன்னா, இப்பவே வா அப்படின்னு ஆனந்தத்துல உயிர் போடும். அதான் இப்பவும் சொல்லக்கூடாது, அப்புறம்னு சொல்லக்கூடாது. ரொம்ப மகிழ்ச்சி இருந்தாலும் ஆபத்து தான், ரொம்ப துக்கமா படுத்திருந்தாலும் ஆபத்து தான். அதனால கொஞ்சம் பொறுக்கணும் இல்லையா, பொறுக்க பொறுக்க மெதுவா நம்ம அனுபவத்தை கொடுக்கணும் இல்லையா. அதனால நாளை வதுவை மனமென்று நாளிட்டு. ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும், ராமன் லங்கையில இருந்து ராவணனை கொன்னுட்டு கிளம்புறார். 14 வருஷம் முடிஞ்சு மறுநாள் நீ வரலையோ, அக்னிய மூட்டி பிரவேசம் விடுவேன்னு பரதன் அப்பவே சொல்லி வச்சிருந்தான். சதுர்தசேகி சம்பூர்ணே வருஷேகனி ரகுத்தம எதின திரக்ஷாமித்வாந்து ஒன்னு நான் அப்படி பாக்கலேனா பிரவேசாமி ஹுதாசனம் அக்னி பிரவேசம் விடுவேன்னு பரதன் சொல்லியிருக்கான். நாளை பார்த்தா ஒரு நாள் தான் இருக்குன்னு ராமனுக்கு தெரிஞ்சு போச்சு. ஓ வீழ்னா தெற்கு கோடியில இருக்கேனே, நான் வடக்கு கோடிக்கு போனமே எப்படி போறதுன்னா, அப்பதான் அந்த குபேரனுடைய புப்பகுமானத்தை கொண்டு நிறுத்தினான் வீழன். இதுல ஏறி உட்கார்ந்து போறாமா, உடனே கொண்டு போய் விட்டுடும்னா வந்துட்டார். வர்ற வழியில பரத்வாஜர்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டு வந்திருக்கான் ராமன், இவனுக்கு அவசரம்தான். ஆனா வரச்சே பரத்வாஜரிடத்தில் திரும்பி வரும் வழியில் உம்மை வந்து சேவிச்சுட்டு போறேன்னு சொல்லிட்டார் ரிஷி. மாற்றி பேசக்கூடாது, அதனால அவசரமா இருந்தாலும் போனா போறதுன்னு திரும்ப வந்து ராமன் அமர்கிறார். பரத்வாஜ ஆசிரமத்தில் இறங்கி விட்டு ராமன் எதிர்பார்க்காத ஒண்ணு பரத்வாஜர் சொல்லிட்டார், இன்னைக்கு ராத்திரி இங்க தங்கிட்டு போனுட்டார். இதை எதிரே பார்க்கல ராமன். விபீஷணன் 3 நாள் தங்கிட்டு போன சொல்றதுக்கு முடியாதுன்னுட்டார். அவர் சொன்னா சொல்லட்டும், சொல்லாட போட்ட கிளம்பி விட்டார். இது ரிஷி சொன்ன வாக்கியத்தை மீறி நடக்கிறதுக்கு ராமனால முடியல, தங்கணும். அப்ப ஹனுமானனை தான் பிடிச்சிருந்தார். எதுனாலும் நீர்தான் எனக்கு ஆபத் பாந்தவர், போம் நான் அதை வந்துட்டே இருக்கேங்கிறத பரதநடத்துல சொல்லும்னா பரதநடத்துல போய் ஹனுமான் சொல்லி வைத்தார். ஆஸ்வாசப்படுத்தி அவன் அதுக்குள்ளேயே நெருப்பு மூட்டி குதிக்கிறதுக்கு போயிட்டான். சத்ருகனனை கூட்டு நெருப்ப மூட்டி குதிக்க போயிருக்கிறச்சே ஆகாயத்துல போய் ராமாயண கதையை சொல்லி அவனை தடுத்து நிறுத்தி ஆத்மஹத்தி பண்ணிக்காமல். அந்த இடத்துல ஒரு கருத்து ரொம்பவே முக்கியம், ஏனெனில் ராமன் மட்டும் நேர வந்திருந்தார்னால் அந்த சந்தோஷத்துல பரதன் பிராணம் இருக்கும். அதுக்காகத்தான் பரத்வாஜ ஆசிரமத்தில் இறங்கினுட்டு ஹனுமான் அனுப்பிச்சு நாளைக்கு வந்துடுவர். நாளைக்கு கார்த்தால ராமன் வந்துடும் ஒரு நாள் அப்படின்னு பரத நடத்துல ஹனுமான் சொன்னார் பாருங்க. அதுவும் அதுக்காகத்தான் இப்போ பத்து நாள் கழிச்சு வருவார்னு சொல்லி அவன் கேட்டுக்க மாட்டான். நேர ராமன் போய் நின்றுருந்தாலும் பரதனுக்கு உயிர் போயிருக்கும். நாளைக்கு வருவர்னு ஹனுமான் சொன்னார். அத போல நாளை வதுவை மனமென்று நாளிட்டு ஒரு பக்தன் பகவான் அனுபவிக்கிறான்னு சொன்னால் தள்ளி போகும்னால அவன் தாங்க முடியாது, அப்போதேன்னு சொன்னால் அவனால தாங்க முடியாது. அதனால பொறுக்க பொறுக்க சாத்மிக்க சாத்மிக்க அனுபவம் கொடுக்கப்படுகிறது. ரொம்ப நாளா ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அஜீர்ண வியாதி, இப்ப ஏதோ மருந்து வாங்கி கொடுத்தோம் சரியா போச்சு. மூணு மாசமா சாப்பிடவே இல்லை, இப்ப சாப்பிடணும். கார சாரமா புளியோர கொடுக்கலாமா? மூணு மாசமா சாப்பிடவே இல்லை, குடல் என்ன ஆயிருக்கும்னே நமக்கு தெரியாது. இவர் அதுக்குன்னு வீட்டில் இருக்கிற புளிக்காசு எல்லாத்தையும் சேர்த்து போட்டு கொடுத்துருந்தாருனா இன்னும் போன அஜீர்ண வியாதி திரும்பி வந்துடும். அதனால முதல்ல நெய்யை கொடுக்கணும், பருப்பை கொடுக்கணும், குழஞ்சி பிசையப்பட்ட சாதத்தை கொடுக்க வேண்டும். இதை பண்ணி உடம்புக்கு பொறுத்துட்டு மேலே ஏதோ கொஞ்சம் தயிரை சேர்த்து கொடுக்கலாம், பாலை சேர்த்து கொடுக்கலாம், அப்புறம் கொடுக்கணுமே தவிர பட்ட பாட்டுக்கு நேரம் கொண்டு போய் தள்ள தண்ணியை கொட்ட முடியுமா? அதனால அதே போல இத்தனை நாளும் ஆண்டாள் மோகித்திருக்காளோ இல்லையோ, கிடைக்கணும் கிடைக்கணும் இப்ப திடீர்னு இப்பவேன்னு சொல்லிட்டா தாங்க முடியாது. அதனால பொறுக்க பொறுக்கத்தான் பகவான் கொடுக்கிறான். நாளை வதுவை மது மனமென்று நாளிட்டு, நாளை கல்யாணம்னு நாளிட்டாச்சு. இப்ப உள்ளுக்குள்ள வரார் பெருமாள். உள்ள வர்ற தோரணை ஆண்டாள் ரொம்ப நன்னா விளக்கியிருக்கா. ஜான்வாசம் வரச்சே இந்த பெண்ணையும் கொண்டு வந்து அப்படி தெருக்கோடியில காமிச்சுட்டு வருவா. இந்த நாள்லாம் ஜான்வாசமே போக மாட்டேங்கிறான். அவங்க வந்து வயசு சின்ன வயசுக்கு பிள்ளை கல்யாணம் பண்ணிருந்தா அதனால கவலை இல்லாத ஜான்வாசம் போயிட்டான். இப்ப அது 30-32க்குள்ளதுக்கு வெட்கமா போயிடுறது. இதுமே நம்ம என்ன வண்டியில ஏறி உட்காந்து இது எல்லாரும் பாக்குற அளவுக்கு வேற நம்ம போயிட்டு வரணுமான்னு அவளுக்கு தோணி போய் ஜான்வாசமே வாழ்ந்தான்னு விடுறான். இப்ப உபநயனம் பண்றோம், பூனல் போடுறோம்னு வச்சுங்க. அது அந்த 7வது வயசுக்கு போட்டீங்கன்னா எல்லாத்தையும் ஒழுங்கா பண்ணலாம். பூனல் பிள்ளைக்கு முட்டிக்கு மேல வேட்டி கட்டணும். உபநயனம் பண்ண போற வடுவுக்கு முட்டிக்கு மேல வேட்டினா 18 வயசுக்கு நம்ம பூனல் போட்டா இத்தனை பேர் உட்காந்துருக்கு அந்த பிள்ளை முட்டிக்கு மேல வேட்டி கட்டிக்குமா? கட்டிக்க 7 வயசுக்கு போட்டா ஒழுங்கு கட்டிக்கும். அந்தந்த வயசுக்கு அதை பண்ணாதான் அது நடக்குமே தவிர நாம எதையான மாத்த போனா எதான சடங்கு அதுல வந்து இடிக்கும், பண்ண முடியாது போடும். அதனால இப்ப ஜான்வாசன் போறோம். அதுக்கு என்ன பண்ணணும்? தர்மசாஸ்திரம் ஒண்ணு ஜான்வாசம் பண்ணுன்னு சொல்லல, அதை நான் சொல்ல வரல. இப்போ அது இவாளா ஏற்படுத்தினது, இப்ப தானே படுத்துன்னு வச்சுக்கோ. அதனால அன்னைக்கு கண்ணன் உள்ள வரும்போது அண்டாள் பாசரத்திலே காலபுகுத கனாக்கண்டேன் தோழினான் கோளரி மாதவன் கோவிந்தன் என்பானோர் காலபுகுத கனாக்கண்டேன் தோழினான் கோளரி மாதவன் கோவிந்தன். மாதவன் வரார், கோவிந்தன் வரார், கோளரி வருகிறார். கோளரினா மேனாணிப்புன்னு அர்த்தம். மேனாணிப்புன்னா ஒரு முடுக்கு அப்படிங்கிற ஒரு தன்மை. அந்த தன்மை கண்ணனை விட்டு போகவே போகாதான். இப்போ அவர் நடக்கிறச்சே போறச்சே வரதே வார் நமக்கு சமானமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் எப்பவுமே நடப்புறான். அந்த எண்ணத்தோட தான் பாண்டாள் கல்யாணத்துக்கு வரார். வாசப்படிக்கு வந்த வரைக்கும் அப்படித்தான் வந்தார். ஆனா வந்த உடனே ஒரு சந்தேகம் வந்துடுத்து, நாம இப்படியே போனா இந்த பெரியாழ்வார் பணிவே வடிவெடுத்தவர், இந்த மாதிரி நாம போனா இப்படி இருக்கிற பிள்ளைக்கா நம்ம பொண்ணு கொடுக்கணும் அப்படின்னு அவரைங்க நினைச்சிட போறாரேன்னு கண்ணன் பயந்து ரொம்ப பணிவா தன்னை மாத்திந்தாராம். வரும்போது ரொம்ப கோளரியா தான் வந்தார். கோளரி மாதவன் கோவிந்தன் என்பானோர் காளை புகுத கனாக்கண்டேன் தோழினான். காளைனா காளை பருவம். என்னை எது ஏமாத்திட்டு, அதாவது என்னை எது கண்ணனிடத்தில் ஆசைப்பட வச்சதுன்னா அவனுடைய பருவம், இளம் பருவம். ஒரு பெண்ணு எப்பவுமே கல்யாணம்னு பார்க்க ஆரம்பிக்கிறச்சே வயசு என்னன்னு தான் பாப்பள், மற்றதெல்லாம் அப்புறம். அதுவும் இந்த 29ங்கிற வயசுலாம் இருக்கு பாருங்க, அது தாண்டி 30னுட்டா நம்ம வேற அப்புறம். அதுக்கு முன்னாடி வேற, அதுக்கு அப்புறம் வேற. பொண்ணுக்கு 26, 25, 27 தான் இருக்கும். 29 வரைக்கும் சரிந்துவா சாமி, 30 வேண்டாம், 30 வேண்டான்னு நடலையோ. அந்த 29 தாண்டி தின்னாலே ஆபத்துன்னு அர்த்தம். பெண்ணுக்கு 30 எடுத்துன்னா வேற மாதிரி கட்டம். அதே மாதிரி ஆணுக்கு 29 வரைக்கும் இருந்தா சொல்லுங்க, 30 தொட வேண்டாம். அது உடனே மாசக்கணக்கு பார்க்க ஆரம்பிச்சுவா. இது வரைக்கும் 29 பார்த்துருந்தாலும் 30 ஒரு 6 தாண்டி போச்சு, இல்ல வேண்டாம் சொன்னது 30 ஆயிடுச்சு வேண்டான்ற மொழி ஆண்டாள் சொன்னது. எப்பவுமே கண்ணன் காளை, காளை புகுத கனாக்கண்டேன் தோழினான். பெண்ணுக்கு வேண்டியது யௌவன பிராயம். பகவான பத்தி சாஸ்திரம் சொல்றது யுவா குமாரஹா பிராட்டி யுவதிஷ்ட குமாரிணி. கௌமாரம்ங்கிறது ஒரு தசை, யௌவனம்ங்கிறது வேற தசை. ஒருத்தனுக்கு இந்த தசை மாறிண்டே வருது பாருங்க, சைசவம், பால்யம், கௌமாரம், யௌவனம், வார்த்தக்கியம். இந்த 5 தான் வயசு மாறுதல். சைசவம்னா சிசு, ஒண்ணு தெரியாத பருவம். பால்யம்னா குழந்தை. அதுக்கப்புறம் கௌமாரம்னா பிள்ளை. அதுக்கப்புறம் யௌவனம்னா இளம் பருவம். வார்த்தக்கியம் விருத்தன். அதுல கௌமாரம் மாறி யௌவனம் வந்தா தான் கல்யாணம் பண்ணணும். குமார பருவத்தர் கல்யாணம் பண்ணக்கூடாது. இப்ப கண்ணன் யுவா அப்படின்னா எந்த பெண்ணுமே ஆசைப்படுவோம், வாஸ்தவம் தான். ஆனா யுவான்னு சொல்லுட்டா என்னன்னா சாஸ்திரம் சொல்ல மாட்டேங்கிறது. யுவா குமாரஹா குமாரனா அருந்துட்டே யுவாவா இருக்காருங்கிறது. இதையும் விட மாட்டேங்கிறது சாஸ்திரம், அத்தையும் விட மாட்டேங்கிறது. அவர் குமாரனா அருந்து குமாரன் தசை முடிஞ்சுடுமா, யவ்வன வந்துடுமா, ஆனா யுவான்னு சொல்லாதான், குமாரனே யுவாவா இருக்காருங்கிறது. ஏன் சாமி ரெண்டுல ஒன்ன சொல்லக்கூடாதுன்னா, குமாரன்னு மட்டும் சொன்னா அப்ப கல்யாணம் பண்ண முடியாது, யுவான்னு சொல்லிட்டா அப்ப 18 ஆயிடுச்சு, இனிமே 19 20 21 22 23 நாள்னா வேண்டாம் வேண்டாம், யுவா குமாரஹா 16 17 முடிஞ்சு 18 தொட்டுண்டே இருக்காங்கிறது அவர் வயசு. கண்ணனுக்கு என்ன வயசுன்னு கேட்டா 18 சொல்லக்கூடாது, 16 சொல்லக்கூடாது, 25 சொல்லக்கூடாது, 17 முடிஞ்சு 18 தொட்டுக்கொண்டே இருக்கும் வயசு. 18 தொட்டா தான் கல்யாணம் பண்ண முடியும், 18 19 ஆயிடும், அதனால அதையும் சொல்லக்கூடாது. அதனால யுவா குமாரஹா யுவதிஷ்ட குமாரிணி அரும்பினை அலறையின் அழ்வாருடைய பாசுரம். அவர் அரும்பா இருந்துட்டே அலறுகிறார், அலரும் போதே அரும்பாக இருக்கிறார். இதுவும் முடிஞ்சு விடுறதில்லை, அதுவும் தொடங்கி முடிஞ்சு விடுறதில்லை. அப்படி ஒரு காளை புகுத தனா கண்டேன் தோழியினான், பகவான் உள்ளுக்குள்ளே நுழைந்தான். பூப்புனை கண்ணி புனிதனோடு காப்பு நான் கட்ட தனா கண்டேன் தோழியினான், பகவான் உள்ளுக்குள்ள புக வரச்சேவே மதுரையார் மன்னன் அடிநிலை தொட்டெங்கும் அதிரப்புகுதக்கனா கண்டேன் தோழியினான். மதுரையார் மன்னன் கண்ணன் உள்ள வரச்சே, யாரு பிள்ளை, பெரியாழ்வார் யாரையோ பார்த்திருக்காரு, யார கல்யாணம் பண்ணி கொடுப்பார், இந்த பிள்ளை பேர் என்ன அப்படின்னு அங்க இருக்கிறவாள்லாம் கேட்கிறாளாம். வசுதேவன், வாசுதேவன், கிருஷ்ணன், கேசவன், கோவிந்தன் ஏதாவது சொல்லலாம் இல்லையோ. அப்ப பேர் அப்படி பரப்பி விடுறாராம் கண்ணன், மதுரையார் மன்னன் அப்படின்னு பேர். சுவாமி கோபாலன்னு பேராச்சேன்னா, கல்யாண இடத்துல வந்து மறுபடியும் பசுமாட்டம் வைக்கிறவன் சொல்றச்சே முதலையார் மன்னன் சொல்லுங்க. முதலை பட்டணத்துக்கு மன்னன் இவர் தான், இவர் எப்ப மன்னவனா இருந்தார், பிறக்கச்சே இருந்தார் இல்லையோ, அவர் தான் மன்னவனா இருப்பார். பிறந்த அன்னைக்கே சிறைச்சாலையில தான் பிறந்திருக்கார். அதுக்கப்புறம் போயிட்டு திரும்பி 10 வருஷம் கழிச்சு வந்து கம்சனை முடிச்சுட்டு அப்பவும் வேற யாருக்கோ பட்டம் கட்டி வச்சாச்சு. இவர் மன்னனா இருந்தனாலே இல்ல, துவாரகைக்கு போன விற்பாடு தான் துவாரகாதீசனாக மன்னனாக இருந்தார். ஆனா கல்யாணம் பண்ணிக்கிற பிரகரணத்தினாலே இல்லாததெல்லாம் கூட இந்த பிள்ளைகள் இருக்குன்னு சொல்லிப்பா. கல்யாணம் வந்துட்டா என்ன சம்பளம் கேட்டா கொஞ்சம் கூட்டி சொல்றது, எங்க உனக்கு வீடு இருக்குன்னு கேட்டா ரெண்டு உள்ளு அதிகமா சொல்றது, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஒரு வழக்கம் வச்சுக்கோ. அது ரொம்ப நான் முக்கியமா எடுத்துக்கூடாது சொல்லுவா, அந்த பொய் சொல்றதுங்கிறது தப்பு இல்லைன்னு சாஸ்திரமே. இந்தந்த சமயத்துக்கு பொய் சொன்னா போனா போறதுன்னு உட்படலாம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. ஆனா நம்ம விசாரிக்கும் போதே அவ என்ன சொல்றாலும் கொஞ்சம் குறைச்சு வச்சுங்க, இல்லைன்னா அது முழுக்க நம்பிட்டு வாழ்க்கையில போனா அப்புறம் நம்மளால எதிர்கொள்ள முடியாது. ஓ இது 1 லட்சம்னு சொன்னா போனா 80,000 தானே மாதிரினா அது ஒத்துக்கணும், ஏற்கனவே 80 தான் இருந்திருக்கும், ஏதோ சொல்லியிருக்கா ஒரு ஆசை இருக்காதா, அதுதான் சொல்லியிருக்கணும். அத போல கண்ணன் இப்ப பேரான்னா சொல்லுங்க, மதுரையார் மன்னன் அடிநிலை தொட்டெங்கும் அதிரப்புகுத தனா கண்டேன் தோழியினான். மதுரையார் மன்னன் புகுகிறார் அதிரப்புகுத, கால அவர் பெருமாள் கண்ணன் வச்சு வர்றது தரதரதான் பூமி ஆடுறதான். ஏன் அப்படி ஆடும்னா, அவருக்கு ஆண்டாள் கல்யாணம் உடனே பதட்டம் வந்துருது. நமக்கு பதட்டம் வந்தாலே நடந்தாலே பதட்டம் நடையிலேயே தெரியும், சில சமயம் கை பதறி போயிடும், வேகமா ஏதாவது பண்ணணும், இதை எடுத்து கீழே போடுவோம் மேல போடுவோம் எதுவும் பண்ணிடுவோம். அதனால இந்த பதட்டம் வந்துதான் மதுரையார் மன்னர் பதறி போய் ஆண்டாளே இவர் கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமே, ஒழுங்கா கல்யாணம் முடியணுமே, இவர் என்ன சொல்லுவாரோ மாட்டாரோ நினைச்சதேதான் உள்ளுக்குள்ள வராது. ஏன் பதட்டம் கண்ணனுக்கு நாள், ஒத்தொத்தரை பத்தி என்னன்னு சொல்லியிருக்கார் நம் முன்னோர்கள். ஜனக மன்னவன் சீதைக்கு கன்னியாவரம் வைத்தான், கன்னியா சுல்கம், இந்த வில்லை யார் முடிக்கிறாரோ சீதையை கொடுத்துடுறேன் சொல்லிட்டான். ஆனா உள்ளூர ஒரு ஆசை, அது கொஞ்சம் இக்ஷ்வாக்கு வம்சத்துல பிறந்தவனா இருந்தா தேவையில்லை, இது அவன் நினைச்சிருந்த வெளியில சொல்ல முடியாது, யார் வில்ல முறிக்கிறாரோ கொடுக்கறேன்னு சொல்லிட்டான். இதுவரை அப்படி இருக்கிறவர் இக்ஷ்வாக்கு குலத்துல பிறந்திருந்தா தேவையில்லை, அதுக்குன்னு தான் ராமன் இக்ஷ்வாக்கு வம்சத்திலேயே பிறந்து வந்தான். அதே போல நப்பின்ன பிராட்டியை கல்யாணம் பண்ணி கொடுக்கறச்சே கும்பன் நினைக்கிறார், அவரும் அதுக்கு ஒரு கன்னியாவரம் வைத்தார், சுயம்பரம் வைத்தார். இந்த 7 அசுரத்தன்மை பொருந்திய 7 ரிஷபங்களை யார் அடக்குகிறானோ அவனுக்குத்தான் என் பெண்ணை நப்பின்னைய கொடுப்பேன் இப்படிங்கறது அவர் வச்சது. அப்ப அவர் உள்ளுக்குள்ள நினைச்சுக்கிறார், இடப்பிள்ளையா இருந்து முறிச்சா தேவையில்லை, இது அவர் நினைச்சுக்கிறார், யார் பண்ணாலும் கொடுத்தானோ ஆனாலும் உள்ளுக்குள்ள நினைச்சிருக்கு. போல பெரியாழ்வாரு சொல்றாரு, இப்ப வேற வழி இல்ல, கண்ணனுக்கு தானே ஆண்டாள் ஆசைப்பட்டாச்சு கொடுக்கறோம் நம்மளும் ஒத்துண்டாச்சு, கொஞ்சம் ஆச்சாரத்தோட அந்த பிள்ளை வந்தா தேவையில்லை, அவர் பிராமணர் வந்து அவர் கவலை அவருக்கு, கொஞ்சமான ஆச்சாரம் இருக்கிற பிள்ளை இருந்தா தேவையில்லைன்னு அவர் நினைச்சிருந்தார். ஆனால் கண்ணனுக்கு எவ்வளவு ஆச்சாரம் தெரியுமோ, அதை தாண்டாள் இந்த பாசுரத்திலே பூப்புனை கண்ணி புனிதனோடு காப்பு நான் கட்ட கனா கண்டேன் தோழினான், புனிதனோடே நான் காப்பு கட்டப்பட்டேன், காப்பு கையில காப்பு கட்டுவாள், இந்த மஞ்சள் கயிறு கற்றாலே புனி பூப்புனை கண்ணி புனிதன், நல்ல புஷ்ப மாலையை எடுத்து அணிந்தாராம் புனிதன், தீர்த்தமாடிட்டு வந்துட்டார். புனிதன்னா ஒண்ணும் பெரிய ஆச்சாரம் அக்னி அது இது இந்த அக்னிகாரம் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது இருக்கு, அன்னைக்கு மட்டும் குளிச்சுட்டு வந்துட்டான். நான் இப்ப சொல்லச்சு அன்னைக்கு மட்டும்னு சொன்னேன் இல்லையா, பூப்புனை கண்ணி புனிதனோடு என இடைப்பெண்களுக்கும் இடப்பிள்ளைகளுக்கும் ஒரு வழக்கம், அவ கார்த்திகைக்கு கார்த்திகை நாள், உடம்பிருக்க தலை குளிப்பர்கள், தலையிருக்க உடம்பு குளிப்பர்கள். தலையை மட்டும் விட்டுட்டு உடம்ப குளிப்பா, உடம்பு எல்லாத்தையும் விட்டுட்டு தலையை மட்டும் குளிப்பா, அதுவும் கார்த்திகைக்கு. கார்த்திகை கார்த்திகை பண்டிகை வரும் இல்லையோ, இந்த பண்டிகைக்கு ஒரு நாள் தான் அவ குளிக்கிறதுக்கே உருவாளம். அத்தனை நாளைக்கு ஒரு தரம் குளிப்பர்கள் ஏனையோர். அப்ப கண்ணன் என்னை குளிப்பர், தொண்டர்களே கார்த்திகைக்கு கார்த்திகை நாள் தான் குளிச்சா. அப்ப தலைவர் என்ன பண்ணும், அன்னைக்கும் குளிக்கவே மாட்டார்னு அர்த்தம். என்ன இவர்களே இப்படின்னா அவர் எங்கேயாவது குளிப்பரா? சரி சுவாமி, குளிக்கவே மாட்டேங்கிறீரே. ஆனா அவர் அலங்காரம் பண்ணிப்படுவோம்னா, பூப்புனை கண்ணி புனிதனோடு காப்பு நான் கட்ட, வேட்டிய மாத்தின்னு, நெத்திய மாத்தின்னு, சிகை அலங்காரத்தை மாத்தின்னு மாலை எடுத்து போடணும் வந்துருவார். குளிக்கவே மாட்டார், குளிக்காமலே மாத்தின்னு வந்துருவாளா? அதுதான் எது ஒன்று படிச்சுக்கிறோம் பாருங்க. அப்படி இப்படி அடிச்சுட்டா அது குளிச்சா ஆப்பிலே அப்படியே வச்சுக்க வேண்டியதான். அவர் குளிக்க வேண்டிய இன்னைக்கும் திருவேங்கமுடையான்னு குளிக்கிறது கிடையாது. சீனிவாச பெருமாள், வெங்கடேச பெருமாளை திருப்பதியில சேவி போனோம்னா வாரத்துக்கு ஒரே நாள் தான் திருமஞ்சனம், வெள்ளிக்கிழமை கார்த்தால மட்டும்தான் திருமஞ்சனம். ஏன்னா அந்த பெருமாளுடைய எல்லா ஆபரணங்களையும் களைஞ்சு வஸ்திரம் மாத்தி பண்ணணும்னா 4 மணி நேரம் ஆகும். அந்த 4 மணி நேரத்துக்குள்ள 40,000 ஜனங்களுக்கு சேவைப்படும். அது வேண்டாங்கிறதுக்காக தான் தீர்த்தமாடுறதே விட்டுட்டான் பெருமாள். வெள்ளிக்கிழமை கார்த்தால மட்டும்தான். ஆனா இன்னொன்னு விடலவர், கார்த்தால சாயங்காலம் 2 பேரும் புஷ்பத்தை மாத்தி விடுவார். பூமாலை தோமால சேவை, தோமால சேவைன்னு போற முடியல. தோமால சேவை மட்டும் அந்த பெருமாள் விடவே மாட்டார். திருமஞ்சனம் வாரத்துக்கு ஒரு தரம், தோமாலே நாளைக்கு 2 தரம், கார்த்தால ஒரு தரம், தோமாலே சாயங்காலம் ஒரு தரம், தோமாலே. அதனாலதான் பூப்புனை கண்ணி ஆண்டாள் பக்கத்துல தட்டி சொல்றா, இன்னைக்கு மட்டும் தீர்த்தமாடிட்டு புஷ்பத்தை சாத்தின்னு வந்துட்டான் பத்தியா, பூப்புனை கண்ணி புனிதனோடு காப்பு நான் கட்ட கனா கண்டேன் தோழி நான். ஏன் அன்னைக்கு குளிச்சுட்டு வந்தார்னா, இதை பார்த்தாலும் கண்ணா ஒழுங்கா கொடுக்கட்டான் அவர், நான் இன்னைக்கு குளிச்சுட்டு வந்திருக்கேன்னு வந்து. அப்ப எனக்கு ஆச்சாரம் இன்னைக்கு இருக்கு வந்து, இவருக்கு ஆச்சாரம் இருக்குன்னா எனக்கு குளிக்கிற ஆச்சாரம் இருக்கு என்ன கண்ணன் நினைச்சுன்னு உள்ள வரார். காலை புகுத கனா கண்டேன் தோழி நான், உள்ளே வந்து ஒத்தொத்தரையா பார்த்து குசல பிரச்சனை பண்றார். பார்த்துவோம், வீட்டுல எல்லாரும் சௌக்கியமா இருக்காளா, கண்ணுக்குட்டி போட்டுதா, மாடு நன்னா இருக்கா, எல்லாம் பால் நன்னா கறக்கிறதா, வீட்டுல இருக்கிறவாள்லாம் சௌக்கியமான, அங்க இருக்கிற ஒத்தொத்தரையும் கேள்ன்றதா விசாரிக்கிறா. ஏன் ஒத்தொத்தரையும் தான் கேள்ண்டு வரணுமாண்ணா, யாரானு ஒத்தர் பெரியாழ்வாருக்கு வேண்டியவரா இருந்து நான் எங்கயான்னு விசாரிக்காமல் விட்டு அவர் நேர பெரியாழ்வார் இடத்துல போய் இவனுக்கா உன் பெண்ணை கொடுக்க பாத்தீர் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தா நமக்கு ஏனுட்டு, புனிதனோடு காப்பு நான் கட்ட வந்து ஒத்தொத்தரையா பார்த்து விசாரிக்கிற பாங்க பாத்தியா தோழி, இன்னி வரைக்கும் யாரையான இவர் திரும்பி பார்த்திருப்பாரா? வைகுண்டநாதனை பத்தி சாஸ்திரம் சொல்றது, அவாக்கியநாதரா அவாகி அநாதரா, வாயத்தறந்து ஒத்தருட்டையும் பேச மாட்டாராம், யாரையும் ஆதரிச்சு பார்க்கவே மாட்டாராம். வைகுண்டநாதன் ராஜதர்பார்ல எழுந்துருளிக்கருள் வைகுண்டேது பரேலோகே ஸ்ரீயாசார்தன் ஜெகத்பதி ஆஸ்தே விட்டு ரச்சிந்தியாத்மா பக்தைஹி பாகவதை சா என்ன, அனைத்து பேரும் நித்தர்கள் முக்தாத்மாக்கள் எல்லாரும் அடிமகளை போல காத்திருக்க, உயர்ந்த ஆதிசேஷ பீட்டத்துக்கு மேல பெருமாள் ஒரு திருவடியை மடித்து ஒரு திருவடியை நீட்டி வலது கையாலே அனுகிரகம் புரிந்து இடது கையத்தன் திருமடியிலே வைத்துக் கொண்டு சக்கரவர்த்தியை போல வீற்றிருக்கிறான். யார் பேசுறதையும் திரும்பி பார்க்க மாட்டார், ஒத்தருக்கும் பதில் சொல்ல மாட்டார். ராஜாதிராஜ சர்வேஷாம்னு ஓரோரு அண்டகட்டாகத்தில் இருக்கிற பிரம்மாவை காலம் முடிஞ்சு கொடுத்துன்னா மாத்திடுவார். இப்படி இருக்கிற சக்தி படைத்த ஒரு பெருமாள் போய் இங்க கீழே இறங்கி வந்திருக்கிறச்சே ஒத்தரையா பார்த்து, நீங்க சௌக்கியந்தானே, நீங்க சௌக்கியந்தானேன்னு கேட்டுட்டு இருக்கணும்னா, அந்த பிரம்மன் தான் இந்த சுலபமான கண்ணன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த பெரிய கண் பிரம்மமும் அவரே தான், இந்த பரம சுலபமான இருக்கக்கூடிய கண்ணன் பெருமானும் அவர் தான். அதனால அவாள விசாரிச்சார், அதனால தீர்த்தமாடுறாளோ இல்லையோ, அண்ணா போய் பூப்புனை கண்ணி புனிதனோடுன்னு அலங்காரம் பண்ணிட்டாளோ இல்லையோ, இது விஷ்ணு பண்ற வேலை. விஷ்ணு கோவில்லையே அலங்காரத்துக்கு தான் பிராதானியம், சிவங்கோவிலுக்கு போனேன்னா அபிஷேகத்துக்கு தான் பிராதானியம். இப்ப பார்த்தாலும் அபிஷேகம் அபிஷேகம்னு அங்க அபிஷேகம் பண்ணிட்டே இருப்பா. இது இந்த அர்ச்சகர் ஒழுங்கா பண்ணுவாரோ மாட்டோரோன்னு பரமசிவனுக்கு சந்தேகம், அதனால தலையிலே கங்கைய வச்சு விட்டார். இவ பண்ணா பண்றா பண்ணட்டா போறா, நம்ம எப்பவுமே அபிஷேகம் பண்ணிட்டே இருப்போங்கிறதுக்காக தள்ள வச்சிருந்தார். ஆனா இங்க கோவிலுக்கு வந்துடணும்னு வச்சுக்கோ, விஷ்ணு கோவில்ல எல்லாம் அலங்காரம் தான் முக்கியம், புஷ்பமா இருக்கும் சந்தனமா இருக்கும், எல்லாத்த விட பிரசாதம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கோவிலுக்கு வந்துடனாலே பிரசாதம் வாங்கிக்காத போறவாளே இருக்க மாட்டா, சிவங்கோவில பிரசாதம் தரமாட்டா, விட்டு கோவில் தான் பிரசாதம் கிடைக்கும். மார்கழி மாசம் போயிட்டுனா வீட்டுல எதுவும் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, அங்கேயே போலாம், அங்கேயே இருந்துக்கலாம், அங்கேயே சாப்பிட்டுக்கலாம், வாழ்ந்துடலாம். அதனால பெருமாள் குளிக்கிறாரோ இல்லையோ, அலங்கார பிரியோ விஷ்ணு, அபிஷேக பிரிய சிவா, அபிஷேகத்துக்கு தான் சிவனுக்கு பிரீதி, அலங்காரத்துக்கு தான் விஷ்ணுவுக்கு பிரீதி. வைஷ்ணவாலும் அப்படித்தான். எதுக்கு சொன்னேன்னா, ரொம்ப குளிக்கிற ஆச்சாரம்லாம் வைஷ்ணவாள் கிடையாது, அவா நான் நல்ல அலங்காரம் மட்டும் போயிட்டு வந்துருவா. இந்த வேட்டி பளபளான்னு ஜரிய வெட்டி கட்டி நிடுவோம், நெத்திய நன்னா புதுசா இட்டு நிடுவோம், அந்த ஆச்சாரம் வரைக்கும் ஒழுங்கா பண்ணிடுவோம். மத்த ஆச்சாரம்லாம் இருக்கா இல்லையாங்கிறது தெரியவே தெரியாது. மத்தது இருக்கோ இல்லையோ, இப்ப கோவில் உற்சவத்துக்கு போவா, இதுக்கு வழிமுறை எல்லாம் இருக்கு. இந்த நெத்தி இப்படி இருக்கோ இல்லையோ, இந்த நாள் முழுக்க போயிருந்தோம்னா கொஞ்சம் அழிஞ்சாப்பில் இருக்கும், குளிக்கலியோன்னு வா. அதுக்காக லேசா அப்படி ஜலத்தை தொட்டி இந்த நெத்தி இப்படி தொட்டின்னு வச்சுங்க, இது மறுபடியும் பளிச்சுன்னு புதிச்சாயிடும், குளிச்சாச்சுன்னு குளிக்கும் இல்ல ஒண்ணுமே இல்ல. இது தண்ணீரை தொட்டு நெத்திய தொட்டி நோட்டோம்னா இப்படிதான் கண்ணனை பண்ணு வச்சார். பூப்புனை கண்ணு புனிதனோடு காப்பு நான் கட்ட கனா கண்டேன் தோழினார். அடுத்து சாதிக்கிறார், மத்தளம் கொட்ட வரிசங்கன் நின்னூத முத்துடை தாமம் நிறை தாழ்ந்த பந்தற்கு மைத்துனன் நம்பி மதுசூதன் வந்தன்னை கைத்தளம் பத்த கனா கண்டேன் தோழினான். மத்தளம் கொட்ட, மத்தளம் கொட்டுகிறது, பேரி வாத்தியம் வாசிக்கப்படுகிறது, வரிசங்கன் நின்னூதர் சங்கத்தாழ்வான் எடுத்து வாசிக்கிறார்கள். முத்துடை தாமம் நிறை தாழ்ந்த பந்தற்கு முத்து முத்தாக தாமம் மேல்கட்டி விதானத்தை கட்டி பந்தர் கீழே வாழைக்கொல்ல கட்டிருக்கு, மாங்கொல்ல கட்டிருக்கு, அது கீழே முத்து மாலையோட கீழே தாழ்ந்து நிற்கிறது, நிறை தாழ்ந்த பந்தற்கு. இது கீழே ஆண்டாளையும் கண்ணனையும் உட்காந்து வச்சுட்டு மேல பந்தல் போட்டிருக்கான். நிறை தாழ்ந்த பந்தற்கு மைத்துனன் நம்பி மதுசூதன் வந்தென்னை. மைத்துனன், மைத்துனன்னா யாரு? மைத்துனன்னால் கணவனுக்கு தம்பியோ அண்ணனோ தானே மைத்துனன். அப்ப மைத்துனன் நம்பி மதுசூதன் வந்தன்னை கைத்தளம் பத்த கணா கண்டேன் தோழினான்னா சாமி, அது என்ன கண்ணனுக்கு அண்ணா வந்தா கைத்தளம் பத்த கணா கண்டாளுக்கோ? கண்ணன் தானே வந்தார்னா. மைத்துனன்ங்கிறது கண்ணனை தாங்கி குறிக்கும், கணவனை தாங்கி குறிக்கும். மைத்துனன்னா கணவனை குறிக்குமான்னு கேட்டால், சென்னையில ஒரு பாஷை இருக்கு, அந்த பாஷை நீங்க தெரிஞ்சு வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோ, மைத்துனன்னா கணவனைத்தான் குறிக்கும் அப்படிங்கறது அப்புறம்தான் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். மைத்துனன் நம்பி மதுசூதன் வந்தன்னை கைத்தளம் பத்த கனா கண்டேன். ஏன் இது மற்றொரு வாசகத்துல இருக்கோ இல்ல, உந்து மதகளைத்தன் ஓடாது தோல்வலி என் நந்த கோபாலன் மருமகளை பின்னாய் தந்தங்கமழும் குழலி கடைதரவாய் வந்தெங்கள் கொழியழைத்தனான் மாதவி பந்தல் மேல் பல்கால் வீரனங்கள் குவினகான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர் பாட செந்தாமரை கையால் சீரார் வடையொழிப்பன் கொல்லியோ. அங்கேயும் நப்பின்ன பிராட்டியே உன் மைத்துனன் கண்ணன்கிற அபிப்பிராயத்துலதான் ஆண்டாள் பாடி உள்ளார். அதனால இந்த இடத்துக்கு மைத்துனன்னால் கணவன் என்று பொருள். மைத்துனன் நம்பி மதுசூதன் வந்தன்னை கைத்தலம் பத்த, கண்ணன் வந்தார் கைத்தலத்தை பற்றினார், ஆண்டாளுடைய திருக்கைத்தலம் பத்த கனா கண்டேன் தோழினான். அப்ப பாணி கிரகணம்ங்கிற முக்கியமான சடங்கு. உள்ளுக்குள்ள வந்ததை சொன்னார், பார்ப்பன சித்தர்கள் நாற்றுசேலிருந்து தீர்த்தம் கொண்டு வந்ததை சொன்னார், இந்திரன் உள்ளிட்ட தேவர் குழாங்கள் எல்லாம் கூடி மந்திர கோடி உடித்ததையும் சொன்னார். இதெல்லாம் கைத்தளம் பத்தறதுக்கு முன்னாடி நடந்தது. கையையும் வந்து கெட்டியாக பிடித்தான், பாணி கிரகணம் நடந்தது. அதற்கு பிற்பாடு பாணி கிரகணம் ஆயிடுத்துன்னா கல்யாணத்துல ரொம்ப முக்கியமானது, அம்மி மிதித்தல் தீவலம் செய்தல், இந்த ரெண்டுமே ரொம்ப முக்கியம். அம்மி மிதித்த அருந்ததி பாக்குறதுன்னு சொல்லுவோம், சப்தபதினு சொல்லுகிறோம். அந்த சப்தபதி என்னங்கறதெல்லாம் மேற்கொண்டு சீதா கல்யாணம் ருக்மணி கல்யாணத்தின் போது தெரிவிக்கிறேன். இப்போதைக்கு சப்தபதி இருக்குன்னு ஆண்டாள் பாசனத்துல தெரிஞ்சுப்போம். தீவலம் செய்ய கனாக்கண்டேன் தோழினான், அம்மி மிதிக்க கனாக்கண்டேன் தோழினான், செம்மையுடைய திருக்கையால் தாழ்வற்றி அம்மி மிதிக்க கனாக்கண்டேன் தோழினான். கண்ணன் ஆண்டாளுடைய திருக்காலை பிடித்து அவருடைய கால் கட்டவர்களை பிடிச்சு தூக்கி அம்மிக்கு மேல வைக்கிறார். இந்த சப்தபதிங்கிறதே அக்னியை சுத்தி ஏழு தடவை வலம் வர வேண்டும், ஏழு அடி எடுத்து வைக்கணும், வலம் வரணும். அப்ப நம்ம கையால பிடித்து பெண்ணோட காலை ஓரோரு அடியா முன்னாடி எடுத்து வைக்கணும். ஏகமிஷே விஷ்ணுஸ்துவான் வேது, தே ஊர்ஜே விஷ்ணுஸ்துவான் வேது, திரிணிவிரதாய விஷ்ணுஸ்துவான் வேது, சத்வாரி மாயோபவாய விஷ்ணுஸ்துவான் வேது, பஞ்சபசுப்யோ விஷ்ணுஸ்துவான் வேது, ஷட் ருதுப்யோ விஷ்ணுஸ்துவான் வேது, சப்தசப்தபியோ ஹோத்ராப்யோ விஷ்ணுஸ்துவான் வேது. இந்த மந்திரம் சொல்லி எடுத்து வைப்பார்கள். அப்ப ஓரோரு அடியா எடுத்து வைக்கிறச்சே கண்ணன் கீழே குனிஞ்சுக்கணும். இது கொஞ்சம் வயசாயிட்டா இதெல்லாம் ஒரு கஷ்டம். என்ன கஷ்டம்னா, இது நன்னா கீழே மண்டிட்டுன்னு உட்காரணும். உட்காரணம்னா இப்படி கீழே காலம் அடிச்சுன்னு உட்காந்துடுறதில்ல, குத்துட்டு கொண்டு கீழே உட்காந்து ஒரு கையாலே பெண்ணோட காலை பிடிச்சுக்கணும், மற்றொரு கையால பெண்ணோட வலது கையை பிடிச்சுக்கணும். அந்த கையை விட்டுடக்கூடாது, இந்த காலையும் விட்டுடக்கூடாது. விட்டுடாம கீழிருந்து மேல பார்த்து மந்திரம் சொல்லிண்டே ஒரு அடியா எடுத்து வைக்கணும். ஏகமிஷே விட்டுத்துவான் வேது துவே உருஜேனா, இதெல்லாம் வாத்தியாசனம் பண்ணிட்டு போடுவோம். இந்த பிள்ளை ஒழுங்கா மட்டும் பண்ணலன்னு சொல்லிவிட்டா இவர் பண்ற வரைக்கும் சரி, அவர் சொல்லி சொல்லி பாப்பார், ஒண்ணு வரலனா. வாத்தியார்களே எப்படி சொல்லிப்பாள்னா, இது மமான்னு சொல்லிக்கிறது, இந்த மம தர்ம பத்னியாசக அப்படின்னு அப்பப்ப வரும், என்னோட தர்ம பத்னியோட சேர்ந்து பண்றேன்னா. இந்த பிள்ளைக்கு மந்திரமும் தெரியறது இல்லை, சம்ஸ்கிருதம் தெரியறது இல்லை, ஒண்ணு இல்லை. அவர் சொல்லி சொல்லி பார்ப்பார், சொன்னா இவருக்கு வந்து மந்திரம் சொல்றமா இல்ல பிரயோகம் சொல்றமான்னு வித்தியாசம் தெரியாது. பிராணாயாமியா அப்படின்னு சொன்னா பிராணாயாமம் பண்ணணும் அர்த்தம். அவர் பிராணாயாமியான்னு சொல்லுவார், இந்த பிள்ளை திரும்பி பிராணாயாமியான்னு விடுவோம். பிராணாயாமம் அவரா பண்ண போறா இருக்கும். இப்ப ஆச்சம்யான்னு சொன்னா நான் ஆச்சமனம் பண்ணணும்னு அர்த்தம். நான் ஆச்சமனம் பண்ணனு தீர்த்தத்தை எடுக்கணும். அவர் ஆச்சம்யான்னு சொன்னா இது மந்திரமா பிரயோகமானு தெரியாம திரும்ப அவருக்கே ஆச்சமியான்னு அப்போ ஸ்பிருஷ்யான்னா தீர்த்தத்தை தொடணும்னு அர்த்தம். அவரை பார்த்து அப்போ ஸ்பிருஷ்யா அப்படின்னு அவர் தான் தீர்த்தம் தொடுக்கணும். அதனால இது வாண்டாங்கிறதுக்காக வாத்தியார் சாமி என்ன பண்ணுவாள், அவாளே பண்ணிடுவா. அவாளே எது வரைக்கும் பண்ண முடியுமோ அது வரைக்கும் அவாளே பண்ண முடியும். இப்ப அம்மை விதிக்கணும்னு சொன்னா அவரை அடுத்த கால மேல வைக்க முடியும். கைத்தளம் பத்தணும்னு சொன்னா அவரா கையெடுத்து வைக்க முடியும். மேலும் மந்திரத்திலே என்ன ஆபத்துன்னு பாருங்க, என்னோட தர்மபத்திரியோட சேர்ந்து நான் பண்ணுகிறேன்னா எல்லா மந்திரத்தையும் அவரே சொல்ல விட்டுறாங்க. இப்ப மம தர்மபத்னி ஆசான்னு அவரா சொல்லுவார். அப்படின்னா என்னோட தர்மபத்தினோட சேர்ந்துன்னு மொத்த பேர் கல்யாணத்திலே அவர் உட்காந்து சொல்லிட்டு இருக்கணும். அது அவர் செய்யவே மாட்டார். அதனால சொல்லும் போதே எப்படி சொல்லுவார்னா, மம தர்மபத்னியாசகான்னு சொல்றச்சே மமான்னு சொல்லிக்கிறது அப்படின்னு கூட சொல்லுவா. இவர் மமான்னு சொல்லணும், மத்தது எதை சொல்றாரோ இல்லையோ, கடைசி பட்சம் என்னுடைய கிருத்தியான திருப்பி சொல்லணும் இல்லையோ. இந்த ஒரு கஷ்டம் கண்ணன் இடத்துல இல்லை. இப்போ சாஸ்திரத்தை கொடுத்தவனே எம்பெருமான். இத்தனை விவாக மந்திரமும் சொல்லி இன்னைக்கு நாம பண்ணிக்கணும்னால் ஸ்ருதி ஸ்மிருதியும் அமை வாஜ்ஞா, ஸ்ருதியா இருக்கட்டும் ஸ்ருதியா இருக்கட்டும் என்னுடைய ஆணை என்று பகவானே சொல்லியிருக்கிறபடியால் அவருக்கு தனித்து மந்திரம் சொல்ல வேண்டியதுக்கு யாருக்கு அவசியம் கிடையாது. அவனே அறிந்து மந்திரத்தை சொல்லி ஆண்டாருடைய கண்ணனுடைய செம்மையுடைய திருக்கையால் தாழ் பற்றி அம்மி விதிக்க தனாக்கண்டேன் தோழினார். தன்னுடைய திருக்கையால் ஆண்டாள் காலை எடுத்து அம்மிக்கு மேல வைக்கிறார். வச்சுட்டு மந்திரம் சொல்லணும், கீழேந்து மேல நிமிந்து பார்த்து சொல்லணும், கீழே உட்காண்டிருக்கணும் புள்ளை, காலை தூக்கி அம்மிக்கு மேல வச்சாச்சு. ஆதிஷ்டே நமஸ்மா நமஸ்மேவத்வா ஸ்திரா பவ என்று சொல்லணும். இந்த அம்மி கல்ல கோல பெண்ணே உன் மனச திருடப்படுத்திக்கோ. ஆதிஷ்டேன மஸ்மானம் அஸ்மேவத்வா ஸ்திரா பவ, நீ போகிற இடத்துல இந்த சுகம் இருக்குமா தெரியாது. பிறந்த வீட்டுல நீ எப்படியோ இருந்திருக்கே, இனி புகந்த வீட்டுக்கு செல்லுகிறாய், இத போல அங்க சுகபோகத்தில் இருக்க முடியுமான்னு தெரியாது. மனச நல்லா திருடப்படுத்திக்கோ, இனிமே நீ பெரிய பார வண்டியை சுமந்தாக வேண்டும். அதனால அதுக்கு மனசு திருடமா இருக்கட்டும்னு அம்மிகள பார்த்து சொல்றது. நீங்க உடனே ஓ பெண்களுக்கு மட்டும்தான் அப்படி சொல்லணுமா, ஆண்கள் கிடையாதா அப்படின்னு கேட்பா. ஒன்னும் கவலையே இல்லை, வேதம் பாகுபாடே பார்க்காது. பிள்ளைக்கு பூணல் போடச்சு அவனையும் அம்மி மேல தூக்கி நிறுத்தி வச்சு இதே மந்திரத்தை வேதம் சொல்லிடும். ஆதிஷ்டே நமஸ்மான மஸ்மேவத்வா ஸ்திரோபவ. ஸ்திராபவன ஸ்ரீலிங்கம், ஸ்திரோபவன புல்லிங்கம். ஸ்திரோபவான்னு பார்த்தா பிள்ளைய பார்த்து நீ இந்த அம்மிக்கல்ல போல மனசை திருடப்படுத்திக்கோ, ஏன்னா அந்த புள்ள அடுத்தது குருகுல வாசத்துக்கு போறான், அங்க இந்த சுக போகம் அனுபவிக்க முடியாது. அங்க கட்டாந்தரையில தான் படுத்துக்கணும், வேதாத்தியானம் தான் பண்ணி ஆகணும், பிரம்ம ஜானத்தை தான் வளர்த்துட்டு ஆகணும். அதனால அம்மிய போல மனசை திருடப்படுத்திக்கோன்னு பிள்ளைய பார்த்தும் சொல்லிடுத்து, அம்மிய போல மனசை திருடப்படுத்திக்கோன்னு பெண்ணை பார்த்தும் வேதம் சொல்லித்து கண்ணன் சொன்னார். ஆண்டாள் திருவடியை தூக்கி வச்சு விட்டார். ஆண்டாளுக்கு அப்பதான் பத பதக்கிறது உள்ளம், இது வரைக்கும் எல்லாம் நன்னா தருந்தது, ஏற்கனவே இது ஒரு ராமனா பறந்துருக்கிறச்சு, இவன் கைப்பட்டு இப்படித்தான் ஒரு கல்லு பெண்ணா போச்சுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப இவர் வேற என் காலை தூக்கி அதுல வச்சு நோட்டு கைப்பட்டு அங்க அங்க கால் பட்டு பெண்ணாச்சு, இங்கான கைப்பட்டு இன்னொரு பெண்ணாட போறது என்ன, நல்ல வேலை ஆகல. அம்மிக்கல்ல அம்மிக்கல்லாவே இருந்தது. செம்மையுடைய திருக்கையால் தாழ் பற்றி அம்மை விதிக்க கனாக்கண்டேன் தோழியினான், தீவலம் செய்ய கனாக்கண்டேன் தோழியினான். சப்தபதியும் நடந்தது. எல்லாருமாய் ஆண்டாளையும் கண்ணனையும் யானை பேர்ல ஏற்றி வைத்து ஊர்வலமாக அந்த நகரத்தை சுத்தி வந்தார்கள். நகரம் ஊர்வலம் வந்து அதுக்கு முன்னாடி ராஜஹோமம்னு ஒன்னு நடக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்களோ இல்லையோ. ராஜஹோமம்னா பொறி ஹோமம், பொறி கையிலே அந்த பெண்ணு தான் ஹோமம் பண்ணணும். ஆனா பெண்ணை ஹோமம் பண்ண விட்டுடாமல் அந்த பெண்ணோட கைய பிள்ளையோட கையில வைத்துக் கொண்டு மைத்துனன், இப்ப நான் சொல்றது நெஜ மைத்துனன், அந்த பெண்ணோட கூட பிறந்தவர் இருக்காரோ இல்லையோ, அவர் வந்து பொறியை எடுத்து பெண்ணோட கையில வைக்கணும். அதுக்கு மந்திரம் சொல்லி கொண்டு அக்னியில கொண்டு போய் இந்த பிள்ளை சேர்க்கணும், பெண்ணுக்கு பிரதிநிதியாக கொண்டு போய் பிள்ளை சேர்க்கணும். லாஜஹோமம்ங்கிறது முக்கியமான கர்மா, அம்மி மிதித்தல் முக்கியமான கர்மா, தீவலம் செய்தல் சப்தபதி செய்தல் முக்கியமான கர்மா, திருமங்கல்ய தாரணம் ரொம்ப சுமாரான கர்மா, அது ஒரு முக்கியமான வேலையே கிடையாது. சாஸ்திரம் சொல்லியிருக்கிறபடி பார்த்தா இந்த பாட்டு பத்து பாட்டுலயே அது கிடையாது. இந்த பத்து பாட்டுலையும் எனக்கு மங்கள நான் கட்ட கனாக்கண்டேன் தோழி நான் இல்லவே இல்லை. காப்பு நான் கட்ட இருக்கு, கைத்தளம் பற்ற இருக்கு, தீவலம் செய்ய இருக்கு, அம்மி மிதிக்க இருக்கு, பொறிமுகந்தாட்டா இருக்கு, இதெல்லாம் இருக்கே தவிர. அதனாலதான் இப்ப நாம ஒரு ஸ்லோகம் சொல்ற மொழியும், மாங்கல்யம் தந்து நானேனா மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்னா விசுபகே தஞ்சீவ சரதசதம்னு ஒரு ஸ்லோகம். எங்க எந்த நாடகத்துல பாத்தீங்கன்னா இந்த ஸ்லோகம் சொல்லிடுவான், எத்தனை விதமா தப்பா சொல்லணுமோ சொல்லிடுவோம். அதுவும் சேர்த்திருக்கணும் வச்சுங்க, மாங்கல்யம் தந்துனா அனேன மம ஜீவன ஹேத்துனா கண்டே பத்னாமி சுபகே தஞ்சீவ சரதசதம். தோ கழுத்தில் இந்த முடிச்சோடு கூடிய கயிற்சை கட்டுகிறேன், நான் உயிரோடு இருக்கிறேங்கிறதுக்கு இந்த கயிறு சாட்சி. பெண்ணே இந்த கயிறு உன் கழுத்தை விட்டு நீங்காமல் நூறு நூறு வருஷம் நீ உயிரோடு இரு. இந்த மந்திரம் சொல்றது. இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் என்னன்னா, நான் உயிரோடு இருக்கிறேங்கிறதுக்கு சாட்சியான இந்த கயிற்றை உன் கழுத்தில் கட்டுகிறேன், கயிற்றோட நீ நூறு வருஷம் இரு. இப்படி நுட்டா இவன் தானே கேட்டுக்கிறான்னு அர்த்தம், வேற யாருக்கும் கேட்கறது. நான் உயிரோடு இருக்கேங்கிறதுக்கு சாட்சி இந்த கயறு, இந்த கயத்தோட நீ உயிரோடு இருக்குன்னு சொன்னா அப்ப கடைசியில மறுபடியும் தானே இருக்கணுங்கிறத சேர்த்து கேட்டுக்கிறாங்கிறதுக்காக மாங்கல்யம் தந்துனா அனேன மம ஜீவன ஹேத்துனா, நான் ஜீவன மருத்துவங்கிறது அதான் ஹேத்து. கண்டே பத்னா விசுவகே சஞ்சீவ சரதசதம், அதை பத்தி இங்க பிரஸ்தாவம் இல்லை. என்ன சாஸ்திரத்தில் இல்ல, ஒரு ஸ்லோகம் தான் இது. ஆனா வெகு நாட்களா நடந்து வந்து இருக்கிறபடியாலே இதையும் பின்பற்றி கொண்டு வருகிறோம். தீவலம் செய்ய ஆயிற்று, பொறிமுகம் தட்டி ஆயிற்று, அட்ட கனாக்கண்டேன் தோழினான் என்று இப்படி ஒரு பாசரத்தாலே, ஒரு விவாக மந்திரத்தாலே, ஒரு சடங்கை சொல்லி கண்ணனுக்கே தான் அச்சு தீர வேண்டும் ஆண்டாள் ஆசைப்பட்டாள். அதை கடைசியிலும் தெரிவிக்கிறாள், ஆயனுக்காக தான் கண்ட கனாவினை ஆயனான கண்ணன், கண்ணனுக்காக தான் கனா கண்டாள். கனா கண்டதை வேயர் புதுவை வில்லிபுத்தூர் கோன் கோதை, வேயர் புதுவை சிவில்லிபுத்தூருக்கு கோனாக இருக்கக்கூடிய பெரியாழ்வார், அவருடைய கோதையான ஆண்டாள். அவள் சொல், அவள் பாடின தூய தமிழ் மாலை ஈரைந்தும் வல்லவர், தூய்மைப்படைத்த தமிழ் மாலை ரெண்டு அஞ்சு பாசரங்களை யார் சொன்னாலும் யார் அறிந்தாலும் வாயு நன் மக்களை பெற்று மகிழ்வரே. இப்படி கண்ணன், இப்படி கோதை. பெரியாழ்வார் நிற்கிறார், பெரியாழ்வார் பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கிறார். கண்ணன் இப்படி நிற்கிறான், இயம் கோதா மம சுதா சகதர்ம சரீதவர் பிரதீட்சையேனாம் பத்ரந்தே பாணிந்திருஷ்வ பாணினான், என் பெண்ணான ஆண்டாளுடைய கையை கண்ணனே உன் கையால் பிடி. ஸ்லோகம் இருக்கிறது ராமாயணத்திலே, அது சீதையை ஜனகர் கல்யாணம் பண்ணி கொடுக்கறதே இருக்க ஸ்லோகம் வச்சுக்கலாம். சீதா ரெண்டு எழுத்து, கோதா ரெண்டு எழுத்து, அந்த ரெண்டு எழுத்து தானே உனக்கும். அதனால இயம் கோதா மம சுதா சகதர்ம சரீத்தவர் பெரியாழ்வார் கல்யாணம் பண்ணி கொடுத்து, பெருமானும் பெரியாழ்வார் சேவித்து, பெரியாழ்வாரும் கண்ணனை சேவித்து, இருவருமாக ஒருத்தருக்கொருத்தர் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலாக பூமி பிராட்டியான ஆண்டாளும் அரங்கனான கண்ணனும் இருவருமாக ஒன்று கூடி வெகு காலத்துக்கு அடியார்களை ரட்சித்துக் கொண்டே இருக்கிறார்கள்ங்கிறது ஆண்டாள் கல்யாணத்தினுடைய வைபவம். கல்யாணம் ஸ்ரீரங்கத்துல நடந்தது, ஆனா ஆண்டாளும் இன்னைக்கு ரங்கநாதன் இருக்கிறது எங்கே, சிவலூத்தூர்ல. முத முதலில் மாமனார் இல்லத்தோட போய் இருக்கும் மாப்பிள்ளைங்கிறத பெருமாள் தான் ஆரம்பிச்சு வச்சார். இது தொடங்கினதே அவர் தான், அவர் தான் முத முதல்ல இங்கிருந்து அங்கு போனார். போயிட்டு இப்போ ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதனா இருக்கட்டும், ரங்கமன்னாராக சிவலூத்தூர்ல இருந்துட்டு ஆண்டாளும் ரங்கமன்னாரா அங்கதான் இருக்கிறார்கள். அதனாலே மேல இன்னைக்கு ஆண்டாள் சன்னதிக்கு போனேன்னு வச்சுங்க, சிவலிபுத்தூர்ல ஆண்டாள் சன்னதி சேர்க்க போனா பெரியாழ்வாருடைய வீடு அது, அந்த வீடே தான் இப்ப ஆண்டாளுடைய சன்னதியா இருக்கு. அந்த ஆண்டாள் சன்னதியை பெரியாழ்வார் தான் கொடுத்து, இப்ப போனா மேல இருக்கிற ஜன்னல்லாம் கூட அதே மாதிரி இருக்கும், அது கோவில் ஜன்னலாட்டமே இருக்காது. மாதவி பந்தலை பார்க்கலாம், ஆண்டாள் பாசுரத்தில் இருக்கிற மாதவி பந்தல் இன்னைக்கு அந்த இடத்துல இருக்கு. அதனால பெரியாழ்வார் சன்னதி வடபெருங்கோயிலுடைய சன்னதி வேறே, இங்க இருக்கிற சன்னதி வேறே. இன்றும் சிவலிபுத்தூரில் இருந்து கொண்டு ஆண்டாளும் ரங்கமன்னாரும் அடியார்களுக்கு அனுகிரகம் பண்ணிட்டே இருக்கார்கள்ங்கிறது ஆண்டாள் திருக்கல்யாண சரித்திரம். கேசவ நம்பியை கால் பிடிப்பார்னு பிடித்தாள். இங்கும் ஆறும் வந்திருக்கிறவர்களுக்கு ஆண்டாள் ரங்கமன்னார் அனுகிரகம் கிட்ட வேணும் என்று பிரார்த்தித்து, இந்த பத்து பாசரங்களும் ஸ்ரீவைஷ்ணவ இல்லத்து கல்யாணத்தின் போது தேங்காய் உருட்டலின் போது சொல்லப்பட்டு வருகின்றன. இந்த பத்து பாட்டையுமே தேங்காய் உருட்டுறச்சே பிள்ளையும் பிள்ளையும் உட்காந்து வச்சு இப்படிக்கு அப்படியும் தேங்காய் உருட்டுவார், அது உருட்டுற சமயத்துக்கு இந்த பத்து பாசரத்தை சொல்லித்தான் சொல்லுகிறார்கள். அவசியம் அந்த பத்து பாசரமும் ஆண்டாளும் ரங்கமன்னாரும் ஓரோரு இல்லத்திலேயே நன்மையை பயக்க வேணும்னு பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறேன்.